கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை தீர்க்கதரிசியும் நமது அருமை சகோதரனுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் பிப்ரவரி மாதம் 18 1965 பார்க் வியூ ஜூனியர் ஹைஸ்கூல் அரங்கத்தில் அமெரிக்காவில் வித் பதருடன் சுதந்திரவாளி ஆவதில்லை ரெசீட் இஸ் நாட் ஹீர் வித் ஷக் என்ற செய்தியை தமிழாக்கத்துடன் இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள்.
Remain standing for a moment of prayer. Let's bow our heads.
சற்று நேர ஜெபத்திற்காக அப்படியே நின்று கொண்டிருங்கள். நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Dear God,
அன்புள்ள தேவனே,
we deem this a great privilege tonight to be here.
நாங்கள் இங்கே இன்றிரவு இருப்பதை ஒரு பெரிய சௌபாக்கியமாக எண்ணுகிறோம்.
On this occasion to bring a living Christ to a dying world and a dying generation.
மரித்து கொண்டிருக்கின்ற தலைமுறைக்கும் மரித்து கொண்டிருக்கின்ற உலகத்திற்கும் ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை கொண்டு வருகின்றதான இந்த சந்தர்ப்பத்தை எண்ணுகிறேன்.
We would ask Lord that you would anoint our words and our efforts.
எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய பிரயாசங்களையும் நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே.
That they will not return to you void.
ஏனென்றால் அது வெறுமையாய் உம்மிடம் திரும்பி வராது.
But may they accomplish that which they are purposed for.
ஆனால் அவைகள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்ற வேண்டும்.
Help every man, woman, boy or girl here tonight that's needy.
ஒவ்வொரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கும் அவர்களுடைய தேவையை இன்றிரவு நீர் சந்திக்கும்படியாய் உதவி செய்யும்.
Father, we know we're all needy.
தகப்பனே, நாங்கள் யாவரும் தேவைகள் உள்ளவர்கள் என்று அறிவோம்.
And when we leave tonight,
நாங்கள் இன்றிரவு இங்கிருந்து போகும்போது,
may we feel in our hearts like those who came from Emmaus after the and witnessed the resurrection of Christ.
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சாட்சியாக கண்ட எம்மாவிலிருந்து வந்த சீஷர்கள் இருதயத்தில் உணர்ந்தது போன்று நாங்கள் உணரும்படியாய் செய்யும்.
Saying, did not our hearts burn within us as he spoke to us along the way?
வழியிலே அவர் நம்முடன் பேசிக்கொண்டு வந்தபோது நம்முடைய இருதயம் நமக்குள் கொடுத்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போன்று.
Grant it, Lord.
அழியும் கர்த்தாவே.
Heal the sick and the afflicted.
வியாதியஸ்தர்களை துன்பப்படுகிறவர்களை சுகப்படுத்தும்.
May there not be any feeble among us. After the service tonight.
இன்றிரவு கூட்டம் முடிந்த பின்னர் எங்கள் மத்தியில் எந்த பலவீனமும் இராதபடி செய்வீராக.
And above all things, may there not be one unbeliever left, Lord.
எல்லாவற்றுக்கும் மேலாக இக்கூட்டத்திற்கு பிறகு ஒருவன் கூட அபிசுவாசியாக இராதபடி செய்வீராக கர்த்தாவே.
May they all believe to eternal life.
அவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான விசுவாசத்தை உடையவளாய் இருப்பார்களாக.
For that's our purpose of gathering here.
ஏனென்றால் அந்த நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இங்கே கூடியுள்ளோம்.
These blessings we ask to the honor of the kingdom of God in the name of Jesus Christ, the Son of God. Amen.
இந்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் கனத்திற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம்.
ஆமேன். It's good tonight to be back here.
உட்கார்வீர்களாக, இன்றிரவு மீண்டுமாக இங்கிருப்பது நல்லதாக இருக்கிறது.
See, we got a few standing around.
சிலர் நின்று கொண்டிருக்கின்றதை காண்கின்றேன்.
And I think the phones are open now. The many different cities across the nation, San Francisco, Tucson, up in the east.
இந்த தேசத்தின் ஊடாகவும் மேலாக கிழக்கில் சான் பிரான்சிஸ்கோ, டூசான் இவைகளின் தொலைபேசியின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது நான்
நினைக்கிறேன்.
இந்த தொலைபேசியின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்புகிறோம்.
இன்றிரவு
நாம் இந்த அரங்கத்தில் இருக்கிறோம்.
மெயின் ஆடிட்டோரியம் இஸ் பேக்ட் அவுட் இன் தி ஆல்ஸ் அண்ட் அரவுண்ட் தி வால்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் ஃபுல் ஆஃப் பீப்பிள்.
முக்கிய அரங்கம் நிறைந்து மேடைக்கு போகும் வழிகளிலும் சுவர்களை சுற்றிலும் ஜனங்களால் நிறைந்திருக்கிறது.
And we understand that tomorrow night we're going to try to open up another side here to the gym.
நாளைக்கு உடற்பயிற்சி நிலையத்திற்கு போகும் இன்னொரு பக்கத்தை திறந்து வைக்க பிரயாசிக்க போவதாக கருதுகிறார்கள்.
And get a larger auditorium that'll take care of maybe a couple more thousand people.
இன்னும் சில ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இடம் உண்டாகி அரங்கம் பெரிதாக இருக்கும்.
So we're hoping that tomorrow night.
ஆக நாளை அந்த விதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.
If it's filled up tonight the first night, well, we believe it'll be greater tomorrow night.
இன்றே முதலாம் நாள் இரவே நிறைந்து விட்டது. நாளை இரவு அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
Now see, they set in extra chairs and everything also tonight.
அதிக நாற்காலிகளுக்கு ஒழுங்கு செய்யும்படியாக மற்றெல்லா காரியங்களையும் செய்ய பிரயாசிப்பேன்.
We are under great anticipations.
நான் பெரிய எதிர்பார்த்தலோடு இருக்கிறோம்.
First, the coming of the Lord Jesus.
முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்,
the next, the salvation of to lost souls that would receive him tonight and be ready for his coming when he appears.
இரண்டாவதாக இரட்சிப்பு, இன்றிரவு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் தோன்றும் போது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க போகும் இழந்து போன ஆத்துமாக்களின் ரட்சிப்பாகும்.
Greeting and welcome to all these fine men on the platform, which I understand many of them are ministers.
இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கும் அருமையான இந்த மனிதர்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையும் வரவேற்பையும் கொடுக்க நான் விரும்புகிறேன். அவர்களை அநேகர் ஊழியர்கள் என்று கேள்விப்படுகிறேன்.
Couple of hundred or more sitting on the platform, and we are certainly thankful that they are here.
200க்கும் அதிகமானவர்கள் மேடையில் அமர்ந்துள்ளார்கள். அவர்கள் இங்கு வந்துள்ளமைக்காக நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
To all you people, wherever you are, different parts of the nation,
நாட்டின் பல பாகங்களில் இருக்கும் ஜனங்கள் எல்லோருக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும்,
and I understand that some are here from across the sea, overseas.
உங்களில் சிலர் கடல் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன்.
So we're grateful for you to be here to enjoy this fellowship with us.
எங்களோடு கூட இந்த ஐக்கியத்தில் சந்தோஷப்பட நீங்கள் இங்கு வந்தமைக்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
Which we're under anticipations that God is going to give us during this meeting.
இந்த கூட்டங்களில் தேவன் எங்களுக்கு அதை கொடுக்க போகிறார் என்று எதிர்பார்க்கின்றபடியால் அப்படி சொல்கிறோம்.
It seems like that since I thought of coming back for these few days of meeting,
இந்த சில நாள் கூட்டங்களுக்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைத்த போது,
that my own heart has been alarmed strangely with a great feeling that something's just about to take place.
ஏதோ சம்பவிக்க போகிறது போன்று ஒரு பெரிய உணர்வானது என்னுடைய இதயத்தில் ஒரு வினோதமான எச்சரிப்பை தந்தது.
I don't know just what it is, but I hope it's a great revelation from God.
அது என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஒரு மகத்தான வெளிப்பாடாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
That will prepare us and make us better citizens of his kingdom.
அது நம்மை ஆயத்தப்படுத்தும், அவருடைய ராஜ்யத்தின் மேலான குடிமக்களாக நம்மை ஆக்கும்.
While we're walking in this dark world of sin and unbelief.
பாவமும் அவிசுவாசமும் உள்ள இந்த இருளான உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது நம்மை அப்படியாக்கும்.
This ground tonight, this very spot holds a great thing for me.
இன்றிரவு இந்த பூமி, இந்த குறிப்பிட்ட இடம் என்னை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய காரியத்தை உடையதாக இருக்கிறது.
Since I knew that they built this school auditorium here,
ஏனென்றால் இங்கே இந்த அரங்கத்தை கட்டினார்கள் என்று நான் அறிந்த போதே,
have wanted to have a service in this place.
இந்த தலத்தில் இங்கே ஒரு கூட்டத்தை வேண்டும் என்று நான் விரும்பினேன்.
I'm very grateful to the school board and to those who graciously let us have it.
நமக்கு இந்த இடத்தை கிருபையாய் கொடுத்த யாவருக்கும், பள்ளிக்கூட வாரியத்திற்கும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
It's upon this spot, right about somewhere where this building stands tonight.
இந்த கட்டிடம் எழும்பி உள்ளதால் இந்த தலத்திலே, அதில் குறிப்பாக இந்த இடத்தில்,
that a great thing took place some 30 years ago right on this same ground.
30 வருடங்களுக்கு முன்னர் இதே தளத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது.
It was nothing but a broom sage field at that time.
அந்த நேரத்தில் அது வெறுமனே ஒரு துடுப்பம் புற்கள் நிறைந்த புதராய் இருந்தது.
And I lived in a little house just beyond here about 200 yards.
அந்த நாட்களிலே என்னுடைய வீடு இங்கிருந்து சுமார் 200 கி தூரத்தில் இருந்தது.
I was very concerned in those days about the salvation of my father and mother.
அந்த நாட்களில் நான் என்னுடைய தாயார், தகப்பனார் ரட்சிப்பை குறித்து கவலை கொண்டிருந்தேன்.
Which both are gone on tonight.
அவர்கள் இருவரும் இன்றிரவு இவ்வுலகத்தை விட்டே போய்விட்டார்கள்.
And especially in that day I was concerned about my father.
விசேஷமாக அந்த நாட்களில் நான் என் தகப்பனாரை பற்றி கவலையாயிருந்தேன்.
I remember I was sleeping on the porch. It was warm summertime.
நான் முற்றத்தில் தூங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு நினைவு இருக்கின்றது, மிக உஷ்ணமாக இருந்தது, கோடை காலமாக இருந்தது.
This is written, I believe, in the little book called Jesus Christ the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அழைக்கப்படும் சிறு புத்தகத்தில் இச்சம்பவம் இருக்கிறது என்று நான் அறிவேன்.
Or either it was in a little book called I was not disobedient to the heavenly vision.
அப்படி இல்லை என்றால் பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போகவில்லை என்று அழைக்கப்படுகின்ற புத்தகத்தில் இருக்கும்.
And laying on the porch, I suddenly was awakened.
முற்றத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று உறக்கத்திலிருந்து எழுந்தேன்.
And a burden came on my heart for my father.
என் தகப்பனை குறித்து என் இருதயத்தில் ஒரு பாரம் உண்டானது.
As many you people here of the city knew my father.
இந்த பட்டணத்தின் ஜனங்களாகிய உங்களில் அநேகருக்கு என் தகப்பனாரே தெரியும்.
I think he was a great man.
அவர் ஒரு பெரிய மனிதன் என்று நினைக்கிறேன்.
Oh, he was a sinner.
ஆனாலும் அவர் ஒரு பாவியாயிருந்தார்.
And but he had a bad habit.
ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது.
I've tried to fight against that thing as hard as I could through the age. That's drinking.
அதாவது குடிபழக்கம். நான் காலங்களாக அதை எதிர்த்து போரிட என்னால் முடிந்தவரை கடினமாக பிரயாசித்தோன்.
That night he was drinking.
அன்றிரவு அவர் குடித்துக் கொண்டிருந்தார்.
And I woke up with a great burden on my heart for him.
நான் அவரை பற்றிய பெரிதான பாரத்துடன் எழுந்தேன்.
And just with my pajamas on, slipped on my trousers, my pajama shirt left on.
இரவு ஆடையான பைஜாமிலே என் கால் சட்டையை அணிந்து கொண்டு பைஜாமா மேல் சட்டையுடன்
I wandered out through this broom sage field to just about where this stands now.
இந்த துடைப்பு பொருட்கள் எழுந்துள்ள இந்த வெளியில் இக்கட்டிடம் நிற்கின்ற இடத்தில் இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டு
And I knelt down to pray for my father.
அங்கே என் தகப்பனுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன்.
And while I was praying and asking God to save him.
அவரை ரட்சிக்க வேண்டும் என்று தேவனிடம் கேட்டுக்கொண்டு
And not to let him die a sinner. But I loved him.
நான் அவரை நேசித்தபடினாலே அவரை பாவியாக மறிக்க அனுமதியாதேயும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன்.
And while I was in prayer, I raised up to look up towards the east from here.
நான் ஜெபத்தில் இருக்கும்போதே இங்கிருந்து கிழக்கு பக்கமாக நோக்கி பார்க்கும்படியாக நான் எழும்பினேன்.
And there was a vision.
அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது.
And standing just above me, many of you know the vision was the Lord Jesus.
உங்களில் அநேகருக்கு அந்த தரிசனம் என்னவென்று அறிவீர்கள். எனக்கு மேலாக கர்த்தராக இயேசுமானவர் நின்று கொண்டிருந்தார்.
I'm not allergic to illusions as I know of.
எனக்கு தெரிந்த மட்டில் மாயான தோற்றங்களுக்கு நான் பயப்படுவது கிடையாது.
But visions are real.
ஆனால் தரிசனங்கள் உண்மையானவை.
And there stood the Lord Jesus the first time I'd ever saw him in a vision of that type.
கர்த்தராக இயேசுமானவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். இந்த விதமான தரிசனங்களில் இதுதான் முதன்முறையாக நான் அவரை காண்கிறேன்.
He was just about all probably 10 feet above my head standing in mid air with one foot just making a step
sumaraga en thalaikku melaga 10 adi thoorathil nadu aagayathil oru kaalai thooki edho oru adi eduthu vaippadhu pol nindikondirundar.
He had on a white garment, the fringe around the side of it.
Oru venmayana aadai sutrilum surukkam vaikkapattirundathu.
He had hair down to his shoulders.
Avarudaiya thol mattumai thalaimaiyirandhu thongikonde irundathu.
He looked to be about a man about what the Bible said he was about 30.
அவர் பார்ப்பதற்கு வேதம் சொல்லி இருக்கின்றபடி ஒரு 30 வயதுள்ளவராக காணப்பட்டார்.
But a small thin built fellow, very small.
ஆனால் சிறிய உருவமாய் மெலிந்தவராய் மிக சிறியவராய் காணப்பட்டார்.
Like he would weigh over 130 pounds.
ஒரு 130 பவுண்ட் எடையுள்ள ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார்.
And I looked and I thought there was something that I might be wrong.
நான் நோக்கி பார்த்தேன், அங்கே ஏதோ இருக்கின்றது என்று ஒரு கால் நான் தவறாக இருக்கிறேனோ என்று நினைத்தேன்.
So I rubbed my eyes and looked up again.
ஆகவே நான் என் கண்களை கசக்கி மறுபடியும் திருப்பி பார்த்தேன்.
And he was standing kind of sideways, kind of a profile of his face.
அவர் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்தார். அவரின் முக சாயல் மாத்திரமே காணப்பட்டது.
And the looks of his face, which I've always seen in the visions.
அவருடைய முக தோற்றம் நான் அடிக்கடி தரிசனங்களில் கண்டதாக இருந்தது.
It has been like Hoffman's head of Christ at 30.
ஹாஃப்மன் என்பவர் வரைந்துள்ள 33 வயதில் கிறிஸ்துவின் முக சாயல் என்ற படம் போன்று இருந்தது.
That's the reason I have that in my house on my literature.
அந்த காரணத்தை நிமித்தமாகத்தான் நான் அந்த படத்தை என் வீட்டிலும் படிக்கும் அறையிலும்
wherever I can put that because that's the way it looked more like that only he seemed to be small.
எங்கெல்லாம் தொங்க வைக்க கூடுமோ அங்கெல்லாம் வைத்திருக்கிறேன் என்றால் அந்த விதமாகத்தான் ஏறக்குறைய அதை போன்றே ஆனால் சிறிய உருவமாய் எனக்கு காணப்பட்டார்.
நான்
மேலாக நோக்கி அவரை பார்த்தேன்.
என்
ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருக்கின்றதை நிச்சயமாக நான் பார்க்கவில்லை என்று எண்ணினேன்.
I was calling and I'd say in this position.
இந்த விதமாக நின்று கொண்டு பார்த்தேன் என்று நான் சொல்லலாம்.
Maybe right where this under where this pulpit sat now.
ஒருவேளை இந்த பிரசங்க பீடம் இருக்கின்றதே சரியாக அங்கேதான் என்று சொல்லலாம்.
Somewhere right in this vicinity within.
எங்கேயோ இந்த சுற்றியுள்ள இடத்தில்.
With a radius of where I'm standing, the best I could measure off within 40 or 50 yards of somewhere around in this district here, this circle.
நிற்கும் இடத்திலிருந்து 40 அல்லது 50 கஜ தூரத்தில் ஒரு வட்டத்திற்குள் இருக்கலாம்.
நான்
மேலாக நோக்கி பார்த்தேன், அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார்.
நான்
தூக்கத்தில் இருக்கிறேனோ என்று அறியும்படி என் விரலை
கடித்தேன். அதாவது
உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்க முடியாது என்று நினைக்கும் போது எப்படி இருக்கும்
என்று.
அந்த நாட்களில் நான் கர்த்தருக்குள் மிகவும் வாலிபனாயிருந்தேன். சுமார் 6 மாத காலமாக தான் இருக்கும் பிரசங்கிக்க ஆரம்பித்து என் விரலை
கடித்தேன். நான்
ஒரு துடப்ப புல் ஒன்றை எடுத்து அதை உடைத்து போட்டேன்.
Many of you people who live in the country know what that little toothpick like is in the broom sage.
நாட்டுப்புறங்களில் உள்ளவர்களுக்கு தெரியும், அந்த துடப்ப புல்லில் பல் குத்தும் குச்சி போன்று இருக்கும்
என்று.
அதை நான் வாயில் போட்டு மெல்ல துவக்கினேன்.
It can't be, I'm a dreaming.
நான் சொன்னேன், அப்படி இருக்க முடியாது, நான் ஏதோ சொப்பன காண்கின்றேன்.
There's my home, there's father, mother and the children there.
அங்கே இருக்கிறது என் வீடு, அங்கே இருக்கிறார்கள் என் தகப்பனா தாயார் பிள்ளைகள் யாவரும்.
There's the old brick house pond that used to stand down here where we used to hunt ducks just about 200 yards beyond this.
அந்த பழைய கல்வீடும் குளமும் அங்கே இருக்கிறது. அதில் இதை தள்ளி 200 கை தூரத்தில் தான் நான் வேட்டையாடுவதுண்டு.
And here I am standing in the field. It's got to be so.
நானோ இங்கே வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆக அது அப்படியாக தான் இருக்க வேண்டும்.
I kicked against the ground, stomped my feet a little bit.
நான் பூமியை உதைத்து கொஞ்சம் காலை தூக்கி தரையில் அழுத்தினேன்.
Shook my head and wrung my hands.
என் தலையை அசைத்து கைகளை பிசைந்தேன்.
Looked up again, looked away, looked again, and there he was standing there.
மறுபடியும் மேல் நோக்கி பார்த்தேன், தூரமாய் நோக்கி பார்த்தேன், அவரோ அங்கே நின்று கொண்டிருந்தார்.
And the wind started to blow.
காற்று வீச ஆரம்பித்தது.
When I seen the broom sage blowing, and when it started blowing, his garments blew with it.
துடப்பபுல் காற்றில் ஆட ஆரம்பித்ததை நான் கண்டேன். அப்படி அது வீச ஆரம்பித்தவுடன் அவருடைய ஆடையும் காற்றில் ஆடினது.
Like a clothes hanging on a line to begin to flip.
கயிற்றில் வரிசையாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற துணிகளை போன்று பறக்க ஆரம்பித்தது.
He was standing there. I looked at it.
அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் அதை பார்த்துக் கொண்டே இருந்தேன்.
I thought if I could just get a look at his face.
அவருடைய முகத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிந்தால் என்று நான் நினைத்தேன்.
And he was watching east.
அவர் கிழக்காக கவனித்துக் கொண்டிருந்தார்.
Right this way, he's watching it tensely.
சரியாக இந்த பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தார். எதையோ கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்.
And I moved a step around to get a close look at his face.
அவருடைய முகத்தை நெருங்கி நின்று காணும்படியாக ஒரு அடி எடுத்து முண்டல் வைத்தேன்.
I still couldn't see him very well.
அப்படியும் என்னால் அவரை நன்றாக பார்க்க முடியவில்லை.
He had his hands in front of him, rather hid from where I was standing.
அவருடைய கைகளை அவர் முகத்துக்கு முன்னாக வைத்துக் கொண்டிருந்தால் நான் இருந்த இடத்திலிருந்து அவரை கண்டுகொள்ள முடியாதபடியாய் கை வைத்துக் கொண்டிருந்தார்.
I moved around again.
நான் மறுபடியும் சற்று நகர்ந்தேன்.
I cleared my throat, something like this way.
ஏதோ இந்த விதமாக நான் என் தொண்டையை கரைத்துக் கொண்டு நான்
போனேன்.
அப்படியாவது அவருடைய கவனத்தை திருப்ப கூடுமா என்று பார்க்கும்படியாக, ஆனால் அவரோ ஆசையவே இல்லை.
பின்பு
நான் நினைத்தேன், ஒருவேளை அவரை கூப்பிட்டு பார்க்கலாமே
என்று.
இயேசுவே என்று நான் சொன்னபோது
he turned his head.
அவர் தம்முடைய தலையை திருப்பினார்.
And when he looked at me, he just raised his arms out.
அவரை நோக்கி பார்த்தபோது அவர் தம்முடைய கரங்களை விரித்தார்.
That's all I remember. For about a nearly daylight.
அவ்வளவுதான் நினைவிருக்கின்றது, கிட்டத்தட்ட விடியற் காலம் மட்டுமாய்.
I was laying right out here somewhere where this place is now in the field.
இந்த இடமானது ஒரு வயலாய் இருந்தபோது நான் இங்கே எங்கேயோ அப்படியே விழுந்து கிடந்தேன்.
My pajama shirt all wet with tears where I'd been crying and I had passed out.
அழுது அழுது கண்ணீரால் என் பைஜாமாவும் சட்டையும் நனைந்து விட்டதே, அப்படியே தூங்கிவிட்டேன்.
His face had characters that no artist could draw or paint.
அவருடைய முகத்தோற்றத்தின் பாவனையை எந்த ஒரு ஓவியனும் தத்துரூபமாக வரைய முடியாது.
They could not do it.
அவர்களால் அதை வரையவே முடியாது.
He looked like a man that if you would look at him, you want to cry with sympathy.
ஒரு மனிதனை பார்ப்பது போன்று நீங்கள் அவரை பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் பரிதாபத்தோடும்
and respect with reverence
மரியாதையுடனும் பயபக்தியுடனும் அழ வேண்டும் போல் தோன்றும்.
And yet with enough power that we speak it would turn the world over.
இருந்தபோதிலும் அவர் பேசினால் முழு உலகத்தையும் தலைகீழாக திருப்ப போதுமான வல்லமை உடையவராய் இருந்தார்.
And the characters could never be caught by an artist.
அந்த முகத்தின் தன்மைகளை எந்த ஓவியனாலும் அறிய முடியாது.
And I never know to this day what that meant.
இந்த நாள் மட்டுமாக அக்காட்சிக்கான காரணம் எனக்கு புலப்படவில்லை.
But here I am tonight after 30 years.
ஆனால் நான் இதோ 30 வருடங்களுக்கு பிறகு இங்கே இருக்கிறேன்.
Standing in an auditorium is dedicated now to the service of Almighty God.
சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சேவைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அரங்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
And me just a lay member.
அப்பொழுது நான் ஒரு சாதாரண அங்கத்தினன்.
Really just a local elder in the Baptist church here.
உண்மையாக பார்க்க போனால் அங்குள்ள பாப்டிஸ்ட் சபையில் ஒரு மூப்பனாக
இருந்தேன். Roy Davis was pastor at the time.
அப்பொழுது ராய் டேவிஸ் அவர்கள் அதற்கு போதகராக இருந்தார்.
And I am now standing here with a place crowded right over the same grounds with the
இந்த ஸ்தலம் ஜனங்களால் சூழப்பட்டு சரியாக அதே இடத்தில் இன்று நான் நின்றிருக்கிறேன்.
For what I think is the purchase of the blood of Jesus Christ himself in my hands to bring this 4 days message of the Lord.
ஏனென்றால் கிரியமாக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தாமையின் கரத்தில் இருக்க நான் இந்த கர்த்தருடைய 4 நாள் செய்தியை கொண்டு வரும்படியாக நிற்கிறேன் என்பதாய் என்று நான் நினைக்கிறேன்.
Just about 6 months after that I had my first baptism down here on the river.
அதற்கு பின்னர் சுமாராக 6 மாதங்களுக்கு பிறகு இங்கே அந்த நதியில் என்னுடைய முதலாவது ஞான ஸ்நானத்தை கொடுத்தேன்.
When the light came down right here, Spring Street.
அப்பொழுதுதான் சரியாக நேராக ஸ்பிரிங் வீதியில் அவ்வெளிச்சம் கீழே இறங்கி வந்தது.
Many you people might want to go down and take a look at it.
ஒரு கால் உங்களில் அநேகருக்கு அங்கே போய் அதை பார்க்க வேண்டும் போல் இருக்கலாம்.
Spring Street and water right at the river front.
ஸ்பிரிங் வீதியின் நதிக்கரைக்கு போய் பார்க்க வேண்டும் போல் இருக்கலாம்.
There's where the angel of the Lord appeared in public first.
அந்த இடத்தில் தான் முதன்முறையாக தேவனுடைய தூதனானவர் ஜனங்கள் காணும்படியாக தோன்றினார்.
And at 2 o'clock one afternoon.
சரியாக பிற்பகல் 2 மணி இருக்கலாம்.
And a voice came from it said.
அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி.
That John the Baptist was sent to forerun the first coming of Christ. Your message will forerun the second coming.
கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் சாரகன் அனுப்பப்பட்டது போல இரண்டாவது வருகைக்கு முன்னோடியாக உன்னுடைய செய்தி அனுப்பப்படும் என்று சொன்னது.
This is 30 years later and here I am still tonight proclaiming that message.
30 வருடங்கள் கழிந்தும் கூட இன்றிரவு நான் இன்னமும் செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன்.
Around the world it's went.
உலகம் முழுவதுமாக இது சென்று விட்டது.
And I'm glad to be back in my hometown tonight to represent this Lord Jesus Christ.
இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அறிவிக்க பிரதிநிதியாக என் சொந்த பட்டணத்திற்கு திரும்பவுமாக வந்தது நிமித்தம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
I still love with all my heart and each day he grows still sweeter than he was the day before.
இன்னும் அதை நான் என் முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏற்றை காட்டிலும் அதிகே இனிமையானவராக இருக்கிறார்.
I've never changed one iota in my doctrine.
என்னுடைய போதகத்தில் நான் இமையும் கூட மாற்றவில்லை.
The first thing I started with, I still believe the same thing tonight.
முதலாவதாக நான் துவக்கின காரியத்தை நான் இன்னமும் அதே காரியத்தை இன்றிரவும் விசுவாசிக்கிறேன்.
He's the same yesterday, today and forever.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
Now I have a message that I'm responsible for.
இப்பொழுது நான் பொறுப்பளிக்க வேண்டிய செய்தி ஒன்று
என்னிடம் உண்டு.
செய்தியானது முதலாவதாக வெளியே போக துவங்கின போது உண்மையாகவே
everybody is praying for the sick, great signs, wonders and miracles.
எல்லாரும் வியாதிகளுக்காகவும் பெரிய அடையாளங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் ஜெபித்துக்
கொண்டிருந்தார்கள்.
விசேஷமாக அது பெந்தேகோஸ்த் ஜனங்கள் மத்தியில் துவங்கினது.
A universal revival of a healing campaign that swept the world.
சுகமளிக்கும் எழுப்புதல் ஆராதனைகள் உலகமெங்கிலும் பரவினது.
For 15 solid years there's been revivals on every hill there is, I suppose.
இருக்கின்ற ஒவ்வொரு மலையின் மேலும் 15 வருடங்களாக எழுப்புதல் இருந்தது நினைக்கிறேன்.
Revival fires are burning.
எழுப்புதல் அக்கினி எரிந்து கொண்டிருக்கின்றது.
Literally millions have accepted Christ as their savior for that one commission.
பார்க்க போனால் அந்த ஒரு கட்டளையினால் லட்சக்கணக்கானவர்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
And inspired from there to Oral Roberts and so forth and on as this went around.
அரே அங்கிருந்து எழுச்சி அடைந்து ஓரல் ராபர்ட்ஸ் இன்னுமாய் மற்ற இடத்தில் உலகம் முழுவதுமாய் சென்றது.
If the Pentecostal church was laying in its dead slump as it was then.
அன்றைக்குள்ளது போன்றே அதற்கு பின்னர் பெந்தேகோஸ்து சபையானது மறுத்த நிலையில் வீழ்ச்சி அடைந்தது.
My intentions and desire tonight is to awaken that church again to the coming of the Lord Jesus at hand.
அந்த சபையை சமீபமாய் உள்ள கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டும் என்பதே இன்றிரவு என்னுடைய வாஞ்சையும் நோக்கமுமாயிருக்கிறது.
I have to rebuke it.
நான் அதை கடந்து கொள்ள வேண்டும்.
I have to rebuke sin in whatever manner it is.
பாவம் எந்த விதமாக இருந்தாலும் நான் பாவத்தை கடந்து கொள்ள வேண்டியவனாயிருக்கிறேன்.
I don't mean it to anybody's denomination.
நான் அதை எந்த ஸ்தாபனத்தை மட்டிலும் குறித்து சொல்லவில்லை.
I have a message.
என்னிடம் ஒரு செய்தி உண்டு.
Now it's hard to get in a church for a sponsorship.
இக்காலத்தில் சபை ஒரு கூட்டத்தின் பொறுப்பேற்றுக் கொள்வது என்றாலே கடினமான காரியம்.
Just as it was with our Lord Jesus, because it's him, it isn't me.
இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் இருந்தது போன்று, ஏனென்றால் அது அவராயிருக்கின்றது, அது நான் அல்ல.
But as he preached at the first and healed the sick,
ஆனால் முதலில் அவர் பிரசங்கித்து வியாதியஸ்தரை சுத்தப்படுத்தி,
raised the dead, he cleansed the lepers and cast out devils,
மரித்தோரை எழுப்பி குஷ்ரோகிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தினார்.
Everybody wanted him.
அச்சமயம் எல்லாரும் அவரை விரும்பினார்கள்.
But there come a time where there's a message that always follows every sign.
ஆனால் ஒவ்வொரு அடையாளத்தையும் பின்தொடர்ந்து வருகிறதான ஒரு செய்தி உண்டு, அது செல்லும் வேலை வரும்போது.
Because the sign has a voice.
ஏனென்றால் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒரு சத்தம் உண்டு.
But when he sat down one day,
ஆனால் ஒரு நாள் அவர் உட்கார்ந்து,
and said, I and my father are one.
நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார்.
That was more than they could stand.
அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
It was also when he said,
அவர் இதை சொன்ன போதும் அப்படியே ஆயிற்று.
Except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you.
நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொன்னபோது,
how what doctors and well thinking people would have said, this man's a human vampire.
வைத்தியர்களும் என்றால் சிந்திக்க கூடியவர்களும், இவன் ஒரு ரத்தத்தை குடிக்கும் பூதம்.
Trying to get you to eat his flesh and drink his blood.
உன்னை மனித மாம்சத்தை புசிக்கவும் ரத்தத்தை குடிக்கவும் செய்ய முயற்சிக்கிறான் என்று சொல்லி இருப்பார்கள்.
He never explained it, he just said it.
அவர் அதை விளக்கி சொல்லவில்லை, அதை வெறுமனே அப்படியே சொன்னார். தொடர்ந்து நறுக்கவிருக்கும் கூட்டங்களிலும் இப்படி சொல்லப்பட்டது போன்று காரியங்களை நீங்கள் கேட்கலாம்.
We may not be able to explain, but remember, Jesus Christ is the same yesterday, today and forever. We believe it.
எங்களால் ஒரு காலத்தை விவரிக்க இயலாமல் இருக்கலாம், ஆனால் நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்.
Now, we don't have time to talk too much because we got certain times to start here and certain times to get out.
அதிகம் பேசிக்கொண்டே இருக்க நமக்கு நேரம் கிடையாது, ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துவக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து வெளியே போக வேண்டும்.
And we want to honor the school board which set these times for us.
இந்த நேரங்களை நமக்கு வகுத்து கொடுத்த பள்ளிக்கூட வாரியத்தை நாம் கௌரவிக்க விரும்புகிறோம்.
And we'll do all we can to honor them.
அவர்களை கௌரவிக்க நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வோம்.
Remember, at any time a sinner wants to come to Christ.
இனிவிருக்கட்டும், ஒரு பாவியானவன் கிறிஸ்துவினிடத்தில் வர விரும்புகின்ற எந்த நேரத்திலும்,
all you have to do is walk right up, whether I'm preaching, singing, whatever it is.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் சரி, பாடிக்கொண்டிருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நேராக நடந்து வரலாம்.
Give your life to Christ right then, standing your seat.
அந்நேரமே உன் ஜீவனை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் ஆசனங்களை எழும்பி நில்லுங்கள்.
That's what we're here for, to help you.
அதற்காகத்தான், உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம்.
I want to talk to Brother Vail, Brother Borders, and the brethren here.
Sagodaran Vail, Sagodaran Borders, matra sagodaranum naan pesa virumbugiren.
If I wonder if they couldn't have in the church in the afternoon or some morning or something,
சபையில் மத்தியானத்திலோ காலையிலோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில்,
instruction service for those who are seeking the baptism of the Holy Ghost.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கின்றவர்களுக்கு அறிவுரை ஆராதனை ஒன்று வைக்கலாமா என்று பேச
விரும்புகிறேன்.
சகோதரர்களே, அது சரியா இருக்குமா? சகோதரன் நெவில், இங்கிருக்கின்ற யாவரும்,
if anybody wants to be instructed in the baptism of the Holy Ghost,
பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு யாருக்காவது அறிவுரை வேண்டுமானால்,
why don't you come to the tabernacle?
ஏன் நீங்கள் ஜெபக்கூடாரத்திற்கு வரக்கூடாது?
Morning, about 10 o'clock. About 10 o'clock of a morning. If you got a question on the doctrine, if you got a question on the message,
காலை 10 மணிக்கு வர முடியுமா? காலை சுமார் 10 மணிக்கு உபதேசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின், செய்தியை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின்,
if you never got ministered to personally,
தனிப்பட்ட முறையில் பேசி கேட்க வாய்ப்பு இல்லாதவளா இருப்பீர்களாயின்,
you want to be prayed for or anything that you want to know in that manner,
உங்களுக்காக ஜெபிக்க வேண்டி இருக்குமாயின், அல்லது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஏதாவது
இருக்குமாயின்,
நீங்கள் ஏன் ஜெப கூடாரத்திற்கு காலை 10 மணிக்கு வந்து அந்த சகோதரர்களை சந்திக்க
கூடாது?
உங்களுக்கு அறிவுரை சொல்ல அல்லது வியாதிக்காக ஜெபிக்க யாராவது ஒருவர் அல்லது இருவர் அங்கு
இருப்பார்கள்.
உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு சொந்த மனிதனை போன்று சொல்வார்கள்.
Go to them and they'll be glad to help you in any way they can.
நீங்கள் வெறுமனே அவர்களிடம் போகலாம், அவர்களால் முடிந்த எவ்விதத்திலாயினும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சந்தோஷமா இருப்பார்கள்.
Now, just before we approach the word.
நாம் வார்த்தையை அணுகுவதற்கு முன்னர்
we want to approach the author of the word again.
நாம் மறுபடியுமாக வார்த்தையை ஆக்கியுள்ளிடத்தில் அணுக விரும்புகிறோம்.
You might eat too much.
ஒரு காலங்கள் அதிகமாய் புசிக்கலாம்.
You might drink too much.
ஒரு காலங்கள் அதிகமாய் பருகலாம்.
You might laugh too much.
ஒரு காலங்கள் அதிகமாய் சிரிக்கலாம்.
You might walk too much.
ஒரு கால அதிகமாய் நீங்கள் நடக்கலாம்.
But you'll never pray too much.
ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதிகமாய் ஜெபிக்க முடியாது.
I would that man pray everywhere lifting up holy hands without doubt or wrath. Let us pray.
அந்திய புருஷர்கள் எல்லா இடங்களிலேயும் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி சந்தேகம் இல்லாமல் ஜபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Dear Jesus,
அன்புள்ள இயேசுவே,
author of the word of life, and you are that word.
ஜீவ வார்த்தையின் தொடக்கமாய் இருப்பவரே, அந்த வார்த்தை நீர்தானே.
We solemnly now approach thee after the explaining of the vision.
தரிசனத்தை தெளிவாக விளக்கினதற்கு பிறகு நாங்கள் பயபக்தியுடன் உம்மை அணுகுகிறோம்.
God, you bear me record that is true.
தேவனே, அது உண்மை என்று நீரே எனக்கு சாட்சியாயிருக்கிறீர்.
Lord Jesus, I pray that you'll anoint the words tonight.
கர்த்தராகிய இயேசுவே, இன்றிரவு நீர் வார்த்தைகளை அபிஷேகிக்க ஜெபிக்கிறோம்.
To the hearing of every ear that's under the divine sound.
தெய்வீக சத்தத்திற்கு கீழாய் கொண்டு வர இருக்கின்ற காதுகளை அபிஷேகியும்.
And if there be some here or listening in out across the nation,
இங்கேயாவது தேசத்தினுடாவது யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பார்களேயானால்,
if they are not ready and prepared at this hour,
இந்த மணி நேரத்தில் அவர்கள் தயாராயும் ஆயத்தமாயும் இல்லாமல் இருப்பார்களேயானால்,
to meet the challenge of the hour, the message from God,
இந்த வேளையின் சவாலை சந்திப்பதற்கு தேவனிடத்திலிருந்து வரும் செய்தியை சந்திப்பதற்கு,
to repent and to be ready for the kingdom of God is nearing.
மனம் திரும்பி ஆயத்தமாக இருப்பதற்கு, ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
We pray that it'll be so tonight with them that they will meet this hour's challenge.
அவர்களோடு காரியம் இந்த விதமாக இருந்து இந்த மணி வேளையின் சவாலை அவர்கள் சந்திக்கும்படியாக செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Oh God, I would pray for help.
ஓ தேவனே, நான் உதவிக்காக ஜெபிக்கிறேன்.
Knowing the responsibility and what it means.
உத்தரவாதத்தை அறிந்தவனாயும் அதன் விளைவு என்னவென்று அறிந்தவனாயும்,
what I must answer at the day of the judgment.
நியாய தீர்ப்பின் நாளில் நான் கணக்கொப்பிக்க வேண்டும் என்று அறிந்தவனாயும்,
for all that I say here and elsewhere.
நான் இங்கேயும் எங்கேயும் சொல்லுகின்ற யாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
Help me to be deadly sincerely, Lord, with all that I do or say in thy word.
ஆகவே உம்முடைய வார்த்தையில் நான் சொல்லுகின்ற செய்கின்ற யாவற்றிலும் மிகவும் உத்தமமாக இருக்கும்படி கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும்.
That it might bring forth fruit.
ஏனென்றால் அவைகள் கனிகளை கொண்டு வர வேண்டும்.
For as your commission was,
ஏனெனில் உமது கட்டளை,
let not this word depart from thy mouth,
இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
but meditate therein day and night,
ஆனால் இரவும் பகலும் அதில் தியானம் செய்,
that thou mayest observe to do all that's written in the law,
அப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கின்றபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருப்பாய்,
and then thou shalt make thy ways prosperous,
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்,
and then thou shalt have good success,
அப்பொழுது நீ புத்திமான நடந்து கொள்வாய்.
Have not I commanded thee, be strong and very courageous.
பலங்கொண்டு திடமனதாக இரு என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
For the Lord thy God is with thee wheresoever thou goest.
ஏனெனில் போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று கூறுகிறது.
Lord Jesus, make it so tonight.
கர்த்தராகிய இயேசுவே, இன்றிரவு அந்த விதமாய் அது செய்யும்.
We pray in Jesus' name, amen.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன்.
Friday and Saturday from 10 to 12 at the Tabernacle at 8th and Penn Street will be instructions.
வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை 8th பென் தெருவில் உள்ள ஜெபக்கூடாரத்தில் அறிவுரைகள் கொடுக்கப்படும்.
Answers to doctrine, prayers for the sick and what more.
போதக சம்பந்தமான பதில்கள், வியாதியஸ்தர்களுக்கு ஜெபங்களும் மற்ற காரியங்களும் இருக்கும்.
Come right down if you have any question, anything you need.
உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின், தேவைகள் இருக்குமாயின், நேராக அங்கே வாருங்கள்.
There'll be man there to handle it. The Lord bless you.
அவைகளை கையாள அங்கு ஆட்கள் இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Now, for this opening service tonight,
இப்பொழுது இன்றிரவு ஆரம்ப கூட்டத்தில்,
I can't do nothing but open it straight to our message.
நேரடியாக செய்திக்கு போவதை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது.
That's what we're here for.
அதற்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம்.
And now that's what I come back for.
அதற்காகவே தான் இப்பொழுது நான் திரும்பி வந்திருக்கிறேன்.
And Sunday morning, the Lord willing,
கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை காலையில்
I want to meet that great challenge of the day about marriage and divorce.
இந்த நாளின் பெரிய சவாலாகிய விவாகம் விவாகரத்தும் என்பதை நான் சந்திக்க விரும்புகிறேன்.
Now, in Galatians 4:27, I wish to read these words. 4:27 to 31 inclusive.
இப்பொழுது கலாத்தியர் 4:27-27 முதல் 31 வரை வாசிக்க நான் விரும்புகிறேன்.
For it is written, Rejoice thou bearing that bearest not, break forth and cry, thou that travailest not. For the desolate has many more children than she which has a husband.
அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பா எழும்பி ஆர்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கலும் அனாத ஸ்திரீக்கே அருக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது.
Now we brethren, as Isaac was, are the children of promise.
சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
But as then he that was born after the flesh persecuted him that was born after the spirit, even so is it now.
ஆகில மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது.
Nevertheless, what saith the scripture? Cast out the bondswoman and her son, for the son of the bondswoman shall not be heir with the son of the free woman.
அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சியாதீனமுள்ளவனுடைய குமாரனோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் பொறுமே தள்ளு என்று சொல்லுகிறது.
So then, brethren, we are not children of the bondswoman, but of the free.
இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சியாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
The Lord add his blessings to the reading of his word.
வாசித்த அவருடைய வார்த்தையோடு அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூட்டுவாராக.
Now, I believe here that I take a text like this, very odd, unusual.
வழக்கமில்லாத ஒரு வினோதமான ஒரு பொருளை நாம் இங்கே பேச எடுத்துக்கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன்.
But sometimes we find God in those odd, unusual hours.
ஆனால் சில நேரங்களில் வழக்கமில்லாத எதிர்பாராத நேரங்களில்
unusual ways, unusual things.
வழக்கத்தில் இல்லாத வழிகளில் வழக்கத்தில் இல்லாத காரியங்களில் நாம் தேவனை கண்டுகொள்ளலாம்.
Because God is unusual and those that really serve him from their heart.
ஏனென்றால் தேவனும் தங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கிறவர்களும் அசாதாரணமானவர்கள்.
Serve him in an unusual way to the things or the ways of the world.
இவர்கள் உலகத்தின் வழக்கங்களுக்கும் காரியங்களுக்கும் வினோதமான முறையில் அவரை சேவிப்பார்கள்.
This text is called The Seed is not heir with the shuck.
இன்றைய பேசப்படும் பொருள் வித்து பதருடன் சுதந்திரவாளியா இருப்பதில்லை.
Paul here is speaking of the literal seed of Abraham's two sons.
பவுல் இங்கே ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான வித்தாகிய அவருடைய இரண்டு குமாரர்களை குறித்து பேசுகிறார்.
Paul gladly is bringing himself in the position of the birth by the free woman.
சியாதீன உள்ளவரிடத்தில் பிறந்ததில் பவுல் சந்தோஷமாய் தன்னை பொருத்தி காட்டுகிறார்.
Now we know that Abraham had two sons by two different women.
இப்பொழுது ஆபிரகாமிற்கு இரண்டு வித்தியாசமான ஸ்திரீகளின் மூலமாக இரண்டு குமாரர்களை பெற்றான் என்று நாம் அறிந்துள்ளோம்.
God gave him a promise by Sarah.
தேவன் சாராளின் மூலமாக ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
Through Sarah, rather, that there would be a son born.
சாராளின் மூலமாக தனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லியிருக்கிறார்.
And through this son, the world would be blessed.
இந்த குமாரனின் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும்.
All nations would be blessed of this son.
எல்லா தேசங்களும் இக்குமாரன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்.
And it's commonly believed, especially amongst the Jews,
இது பொதுவாகவும் விசேஷமாக யூதர்கள் மத்தியில் நம்பப்படுகிறது.
That this was Isaac, but it wasn't.
அதாவது அது ஈசாக்கின் மூலமாக என்று, ஆனால் அது அப்படி அல்ல.
This promised son of Abraham is Jesus.
இந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆபிரகாமின் குமாரன் இயேசுவே.
And he is of the royal seed promised. Of Abraham.
அவரே ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜரீக வித்தாயிருக்கிறார்.
But Abraham having two sons.
ஆனால் ஆபிரகாம் இரண்டு குமாரரை உடையவனாய்.
One by Hagar, which was his wife's maid.
ஒன்று அவருடைய மனைவியின் வேலைக்காரியாகிய ஆகாரின் மூலம்.
A lovely, pretty Egyptian maid that Abraham had picked up down in Egypt for her to be her his wife's maid.
அவளோட அருமையான அழகான எகிப்தி அடிமை பெண் அவளை ஆபிரகாம் எகிப்தில் தன் மனைவிக்கு வேலைக்காரியாக தெரிந்தெடுத்தான்.
And Sarah, thinking that God would not be able to keep all of his promise true.
சாரால் தேவன் தம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் உண்மையாகவே காத்துக்கொள்ள முடியாது என்று கருதி,
she told Abraham to take Hagar, her maid, and to marry her, which polygamy was legal in those days.
அவள் ஆபிரகாமிடத்தில் அவளுடைய வேலைக்காரியாக ஆகாரனை கொண்டு போய் அவளை மணந்து கொண்டே அந்நாட்களில் பல பெண்களை மணந்து கொள்வது சட்ட ரீதியாக இருந்தது.
And to bring the child, and that's the way God had it planned.
பிள்ளையை பெற்றுக் கொண்டு வா, தேவன் அவிதமாய்த்தான் திட்டமிட்டுள்ளார்.
That she was to have the child only through Hagar.
ஆகாரின் மூலமாய் தான் அவளுக்கு பிள்ளை வர வேண்டி இருந்தது என்று சொன்னாள்.
But we find out that that wasn't so.
ஆனால் காரியம் அப்படி இல்லை என்று நாம் கண்டறிந்தோம்.
Now we understand also that God is perfected in three.
இப்பொழுது தேவன் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறார் என்று கூட நாம் அறிந்துள்ளோம்.
Now God is perfected in three.
இப்பொழுது தேவன் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறார்.
Grace is five.
கிருபை ஐந்தா இருக்கிறது.
Seven is completion like the world.
ஏழு முழுமையா இருக்கிறது உலகத்தை போன்று.
God is perfected in Father, Son, Holy Ghost.
தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவில் பரிபூர்ணப்படுகிறார்.
That's the perfection of the Godhead.
அதுதான் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம்.
All one God in three manifestations of three attributes. One office, three offices in the one Godhead.
ஒரே தேவனின் மூன்று குணாதிசயங்களின் மூன்று வெளிப்படுதல்களாய் இருக்கிறது, அல்லது ஒரே தெய்வத்துவத்தில் உள்ள மூன்று உத்தியோகங்களாய் இருக்கிறது.
Now there is also three imperfection of the steps of grace to the church.
சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிருபையில் பரிபூரணத்திற்கு போவதற்கு மூன்று படிகள் உண்டு.
Justification, sanctification, baptism of the Holy Ghost.
நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம்.
That consists of the new birth.
அது மறுபிறப்பில் உள்ளது.
Just like a natural birth is tied to vine.
பாவனையில் இயற்கையான பிறப்பை போன்றது.
Which a woman giving birth to a child, the first thing comes forth is water, blood, then life.
ஒரு ஸ்திரீயானவள் குழந்தையை பிரசவிக்கும் போது முதலாவது வெளிவருகிறது தண்ணீர், ரத்தம், பின்பு ஜீவன்.
The Bible said in 1 John 5:7 or 7:5, I believe it is.
நான் நினைக்கிறேன் 1 யோவான் 5:7-8 வசனங்களில் வேதம் என்ற விதமாய் சொல்லுகிறது.
That said there are three that bear record in heaven, the Father, the Word which was the Son, and the Holy Ghost, these three are one.
பரலோகத்தில் சாட்சியிடுகிறவள் மூவர், பிதா, வார்த்தை, அது குமாரனாய் இருக்கிறது.
There are three that bear witness in the earth.
பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று,
the word, the water, blood and spirit. Water, blood and spirit. These three agree in one.
வார்த்தை, தண்ணீர், ரத்தம், ஆவி, தண்ணீர், ரத்தம், ஆவி, இவை மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது.
Now the Father, Son and Holy Ghost are one.
இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள்.
You can't have the Father without having the Son. You can't have the Son without having the Holy Ghost.
குமாரனை உடையவனாய் இல்லாமல் உங்களால் பிதாவை உடையவளாய் இருக்க முடியாது. பரிசுத்தாவுடையவளாய் இராமல் நீங்கள் குமாரன் உடையவளாய் இருக்க முடியாது.
But you can be justified without being sanctified.
ஆனால் பரிசுத்தமாக்கப்படாமலேயே நீங்கள் நீதிமானாக்கப்படலாம்.
You can be sanctified without being filled with the Holy Ghost.
பரிசுத்தாவினால் நிரப்பப்படாமலேயே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படலாம்.
We prove that in the order of nature.
நாம் அதை இயற்கையின் ஒழுங்கிலே நிரூபித்தோம்.
Now many of you may be strange to you.
இப்பொழுது இங்கே இருக்கின்ற அநேகருக்கு நான் அந்நியனாய் இருக்கலாம்.
And I'm without education. I'm sure you already understand.
நான் கல்லாதவனாய் இருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக எனக்கு தெரியும்.
But I teach in types as the natural types of spiritual.
ஆனால் நான் பாவங்களினால உபதேசிக்கிறேன் எப்படி இயற்கையானது ஆவியானதற்கு பாவனையாய் இருக்கிறது போன்று.
Now we see that there are three in the perfection.
பரிபூரணத்தில் அங்கே மூன்று இருக்கிறது என்று நாம் கண்டோம்.
God is perfected in three.
தேவன் மூன்றில் பரிபூரணப்படுகிறார்.
Now and that was in the perfection of the seed of Abraham was Ishmael, Isaac, Jesus.
ஆபிரகாமின் வித்தின் பரிபூரணத்தில் அது அப்படியா இருக்கிறது. இஸ்மவேல், ஈசாக்கு, இயேசு.
Ishmael coming from the bond woman.
இஸ்மவேல் அடிமையானவளிடத்திலிருந்து வருகிறான்.
Isaac coming from the free woman.
ஈசாக்கு சாதீனமுள்ளவளிடத்திலிருந்து வருகிறான்.
And both of them with sex.
இவர்கள் இருவரும் இனச்சேர்க்கையின் மூலம் பிறந்தவர்கள்.
But Christ Jesus coming from the virgin. No sex.
ஆனால் கிறிஸ்துவாகி இயேசுவோ இன சேர்க்கை இன்றி கண்ணியிடமிருந்து வருகிறார்.
Here the seed, one seed, not seeds, but one seed.
இங்கே இந்த வித்து ஒருமை, ஒரு வித்து, வித்துக்கள் அல்ல, ஆனால் ஒரு வித்து.
These others were not seed of Abraham.
இந்த மற்றவர்கள் ஆபிரகாமின் வித்து அல்ல.
Because Abraham's seed was his faith seed that God was speaking of.
ஏனென்றால் ஆபிரகாமின் வித்தானது தேவன் சொல்லிக் கொண்டிருந்ததானே அவருடைய விசுவாச வித்தா இருக்கிறது.
Not his natural seed.
அவருடைய இயற்கையான சந்ததி அல்ல.
Because after Sarah died, Abraham married another woman and had 7 sons besides daughters.
ஏனென்றால் சாராள் மரித்த பின்பு ஆபிரகாம் இன்னொரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்டு குமாரத்திகள் இல்லாமல் 7 குமாரரை பெற்றான்.
So it wouldn't be Abraham's seed, it was Abraham's seed one.
ஆகவே அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்க முடியாது, அது ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறது ஒருமை.
And that was Abraham's faith seed.
அதுதான் ஆபிரகாமின் விசுவாச வித்தாய் இருக்கிறது.
Pointing to the royal seed that was to come through Abraham's faith.
ஆபிரகாமின் விசுவாசத்தின் மூலமாக வரப்போகின்ற அந்த ராஜதீக வித்தை சுட்டி காட்டும் போது,
not Abraham's natural life but Abraham's spiritual life.
ஆபிரகாமின் இயற்கையான ஜீவியத்தை அல்ல, ஆனால் ஆபிரகாமின் ஆவிக்குரிய ஜீவியம்.
Who took everything contrary to God's word and called it as though it was not.
அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக எடுத்துக்கொண்டு அதை இல்லாதது போன்று அழைத்து,
and believed God against hope, believed in hope.
நம்பிக்கையற்ற நிலைமையிலே தேவனை விசுவாசித்தான், நம்பிக்கையோடு விசுவாசித்தான்.
That's the real seed that we're speaking of.
அதுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றதான உண்மையான சந்ததி.
Here we are presented with a picture of.
இருந்தபோதிலும் அதன் விவரமானது நமக்கு இங்கே காட்சியாய் அளிக்கப்பட்டுள்ளது.
The seed started, the seed of promise started in a slightly doubted.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தானது லேசான சந்தேகத்துடன் ஆரம்பித்தது.
Doubt of the original promise.
மூல வாக்குத்தத்தில் சந்தேகம்.
See how it starts low and doubt in the original promise.
பாருங்கள் அது எவ்வளவு கீழ்த்தரமாய் மூல வாக்குத்தத்தில் சந்தேகத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று.
God promised Abraham through Sarah to have this child.
சாராளின் மூலமாக இந்த பிள்ளை பெறும்படியாய் தேவன் வாக்கு பண்ணியிருந்தார்.
But now watch, the first seed of Abraham by the bondswoman come by Sarah, doubting if this could happen.
ஆனால் இப்பொழுது கவனியங்கள் அடிமைப்பணியின் மூலமாக வந்த ஆபிரகாமின் முதலாவது வித்தானது இது இப்படி சம்பவிக்கும் என்ற சாராளின் சந்தேகத்தின் மூலமாக வந்தது.
Because she was old and past the age of barren.
ஏனென்றால் அவள் வயதானவளாய் பெண்களுக்குள்ள வழிபாடு என்று போயிருந்தது.
Now that's how the church starts. That's how it always starts.
இப்பொழுது அந்த விதமாகத்தான் சபையானது ஆரம்பமானது, அந்த விதமாகத்தான் அது எப்பொழுதும் ஆரம்பிக்கிறது.
You start from the bottom, you don't start from the top.
கீழிருந்து ஆரம்பியுங்கள், நீங்கள் மேலிருந்து ஆரம்பிக்க வேண்டாம்.
A man trying to climb a ladder tries to get on top first, he'll break his neck.
ஏணியில் ஏறுகின்ற ஒரு மனிதன் நேராக மேல்படியில் ஏற முயற்சிப்பானேயானால் அவனுடைய கழுத்து உடைத்துக் கொள்வான்.
You've got to start and build up to that.
நீங்கள் முதலாவதில் ஆரம்பித்து படிப்படியாக மேலேறி போக வேண்டும்.
And here we find the beginning of the promise of God being made manifest.
இங்கே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தமானது
through a slightly doubted, interrupted program of God.
ஒரு லேசான சந்தேகத்தின் மூலமாய் தடைப்படுத்தலின் மூலமாக துவங்கி அங்கே நிறைவேற்றப்படுவதை நாம் காண்கிறோம்.
That's the same way sin began in the Garden of Eden.
அந்த விதமாகத்தான் பாவமானது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமானது.
That's how death started by sin.
அந்த விதமாகத்தான் மரணமானது பாவத்தினால் ஆரம்பமானது.
But when one word of God was misconstrued or doubted.
தேவனுடைய ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட போது அல்லது சந்தேகித்த போது.
You can't doubt or misplace one word of God that's thus.
கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதில் ஒரு வார்த்தையை நீங்கள் சந்தேகிக்கவோ அல்லது தவறான நேரத்தில் பொருத்தவோ கூடாது. வார்த்தை அப்படியே இருக்கட்டும், அப்படியே
விட்டுவிடுங்கள்.
இங்கே வாக்குத்தத்தை பெற்றவளாகிய சாராளும்
கூட,
சாராள் ஒரு ஸ்திரீயாய் இருந்தபடினாலே அது ஒரு சபைக்கு பாவனையாய் இருக்கிறது.
Gave doubt to the original program of God's promise word.
தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையின் மூல திட்டத்தை சந்தேகித்து,
and said, you Abraham, my husband, take unto you this beautiful maid.
என் கணவனாகிய ஆபிரகாமே, இந்த அழகான வேலைக்காரியை உன்னிடமாய் சேர்த்துக் கொண்டு,
and live with her and be a husband to her.
அவளோடு ஜீவித்து அவளுக்கு ஒரு புருஷனாயிரு.
And God will give this seed of promise to her and I'll take the child.
தேவன் இந்த வாக்கு பண்ணப்பட்ட வித்தை அவள் மூலமாக கொடுப்பார், நான் அந்த பிள்ளை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார்.
See, just bypassing one little iota changed the whole program.
பாருங்கள், ஒரு சிறு துளி அசட்டை செய்தது தேவனுடைய மூல திட்டத்தையே மாற்றி போட்டது.
Therefore we got to take every word of God as thus saith the Lord.
ஆனபடியாலே நாம் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதில் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Every word of God is true.
தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியமாய் இருக்கிறது.
Here the seed starts then in a promise slightly doubted.
அப்படியானால் இங்கே வாக்குத்தத்தமானது ஒரு லேசான சந்தேகத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது.
Isaac being the seed of the free and promised woman,
ஈசாக்கு சியாதீனமும் வாக்கு பண்ணப்பட்டதுமான ஸ்திரீயின் வித்தானபடினாலே,
brought forth as Paul was trying to explain here in Galatians,
பவுல் கலாத்திற்கு நிருபத்திலே அதை குறித்து விளக்குவது போன்று,
he brought forth the natural promised seed,
அவள் வாக்கு பண்ணப்பட்ட இயற்கையான வித்தை கொண்டு வந்தாள்.
And he goes on to say here that the bondswoman's children cannot be heir with the free woman's children.
அதில் அவர் இன்னும் தொடர்ந்து போய் அடிமையானவரின் புத்திரன் சாதீனமுள்ள புத்திரன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறான்.
Because they are of two different categories.
ஏனென்றால் அவர்கள் இரண்டு வித்தியாசப்பட்ட பிரிவினையாக இருக்கிறார்கள்.
And that is true.
அது உண்மைதான்.
The unbeliever cannot be heir with the believer.
அவிசுவாசி விசுவாசியுடன் சுதந்திரவாளியாக இருக்க போவதில்லை.
There's no way at all. That's where the trouble is today.
இன்றைக்கு தொந்தரவு அங்கேதான் இருக்கிறது. எந்த விதமான வழியும் கிடையாது.
You can't make a denominational chicken believe with an eagle.
ஒரு சாபன கோழி குஞ்சம் ஒரு கழுகோடு சேர்த்து விசுவாசிக்க வைக்க உங்களால் கூடாது.
You just can't do it.
உங்களால் செய்யவே முடியாது.
That's where the trouble comes. You've got to believe every word of God.
அங்கேதான் உங்களுக்கு தொல்லை உண்டாகிறது. நீங்கள் எல்லா தேவனுடைய வார்த்தையும் விசுவாசித்தான் ஆக வேண்டும்.
You're not heirs together, neither will you join with it.
நீங்கள் சேர்ந்து சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளவும் முடியாது.
You cannot do it. You've got to be eagle or chicken.
செய்ய முடியாது. நீங்கள் ஒன்று கழுகு அல்லது கோழி குஞ்சாக இருக்க வேண்டும்.
It could not be heir with Ishmael, the seed of the bondswoman, because of the doubting.
சந்தேகப்பட்டதின் காரணமாக அடிமை பெண்ணின் வீட்டாகிய இஸ்மேலோடு சேர்ந்து நீ சுதந்திரவாளியாக இருக்க முடியாது.
God's word that God was able to keep it.
தேவனால் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள முடியாது என்று சாரால் தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தாள்.
Notice Abraham. You see what I'm building on for Sunday morning.
கவனியுங்கள், ஆபிரகாம் ஞாயிற்றுக்கிழமை காலக்கூட்டத்திற்காக நான் என்ன ஆசீர்வாதத்தை போடுகிறேன் என்று உங்களுக்கு தெரிகின்றதா?
Abraham did not doubt it.
ஆபிரகாம் சந்தேகிக்கவில்லை.
Sarah did doubt it.
சாரால் தானே சந்தேகித்தாள்.
She was the one. It was not Adam that doubted. It was Eve that doubted.
சந்தேகித்தவள் அவள்தான். ஆதாம் சந்தேகப்படவில்லை. ஏவாள் தானே சந்தேகித்தாள்.
So then we find out more about those as we pick it up Sunday morning.
ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்தில் நாம் இதை குறித்து இன்னும் அதிகமாக பார்ப்போம்.
Neither can the spiritual be the natural be heir with the spiritual.
அதே விதமாக இயற்கையானது ஆவிக்குரியதோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை.
No more can Ishmael's children be heir with the Isaac's children.
அந்தபடியே இஸ்மவேலின் பிள்ளைகளும் ஒருபோதும் ஈசாக்கின் பிள்ளைகளோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை.
And no more than the carnal can be heir with the spiritual.
அந்தபடியே மாமிச பிரகாரமானது ஆவிக்குரிய பிரகாரத்தோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை.
Church natural, church spiritual.
இயற்கையான சபை ஆவிக்குரியதான சபை.
There is a church natural of these women your type.
அங்கே ஒரு இயற்கையான சபை உண்டு. இந்த ஸ்திரீகளுக்கு பாவனியாக இருக்கிறார்கள்.
And is the church spiritual also?
அங்கே ஒரு ஆவிக்குரிய சபையும் உண்டு.
So the natural church and the spiritual church cannot be heirs together.
ஆகவே ஆவிக்குரிய சபையும் இயற்கையான சபையும் சேர்ந்து சுதந்திரவாளியாக இருப்பதில்லை.
They are two different separate times, two different separate people under two different separate covenants.
அவர்கள் இரண்டு வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான நேரங்கள், இரண்டு வித்தியாசமான ஜனங்கள், இரண்டு வித்தியாசமான உடன்படிக்கைகளின் கீழானவர்கள்.
That's why the rapture is different and will only be for the royal seed of Abraham.
அக்காரணத்தை நிமித்தமாக தான் எடுத்துக்கொள்ளப்படுதலானது வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. ஆபிரகாமின் ராஜரீக வித்துக்கு மட்டுமே உள்ளது.
It cannot come by the natural carnal seed of the church.
அது இயற்கையானவர்களால் அல்ல, சபையின் மாமிச வித்துக்களால் வர முடியாது.
It'll have to be the royal seed of the word of God through Abraham.
அவர்கள் ஆபிரகாமின் மூலமாக வந்த தேவனுடைய வார்த்தையின் ராஜரீக வித்தா இருக்க வேண்டும். ராஜரீக வித்து.
So the rapture has to be first.
அதனால் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் முதலாவது நிகழ வேண்டும்.
Of course, remember, we which are alive and remain shall not hinder, prevent those which are asleep
ஏனென்றால் நினைவிருக்கட்டும், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும், நாம் நித்திரடைந்தவர்களை முந்திக் கொள்வதில்லை.
ஏனெனில்
தேவ எக்காலம் முழங்கும், அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
வேண்டும்
உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
And again it's written,
கவனியங்களது மறுபடியுமா இப்படி எழுதப்பட்டுள்ளது,
And the rest of the dead live not for 1,000 years.
மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1,000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. ஆனபடினால் அவர்கள் ஒருமித்து சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலிலும் ஒருமித்து போக போவதில்லை. இயற்கையான சபை ஒன்றும், ஆவிக்குரிய சபை ஒன்றும், மாம்சபிரகான சபை ஒன்றும், ஆவிக்குரிய சபை ஒன்றும் நிச்சயமாக உண்டு.
To the royal spiritual predestinated seed of Abraham.
பாருங்கள், ராஜரீக ஆவிக்குரிய முன்குறிக்கப்பட்ட ஆபிரகாமின் வித்திற்கு அங்கே நியாய தீர்ப்பில்லை.
Are they predestinated eternal life?
ஏனென்றால் நித்திய ஜீவிருக்கின்றவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
They have accepted God's provided sacrifice.
அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பலியை ஏற்றுக்கொண்டார்கள்.
And that sacrifice which is Christ the Word.
அந்த பலியானது வேறொன்றுமல்ல, கிறிஸ்துவாகிய வார்த்தையே.
And there is therefore now no condemnation, St. John 5:24, if you want the scripture.
ஆகவே அங்கே இப்பொழுது ஆக்கின திருப்பில்லை வேத வார்த்தை வேண்டுமானால் யோவான் 5:24.
There is therefore now no condemnation to them that are in Christ Jesus. Amen. Romans 8:1.
ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை, ரோமர் 8:1.
Walk not after the flesh but the spirit in Romans 5:24.
மாம்சத்தின் மேல் நடவாமல் ஆவியின் மேல் நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை, ரோமர் 5:24.
He that heareth my word, the word there is understandeth.
என் வசனத்தை கேட்டு, கேட்டு என்பது வார்த்தையை புரிந்து கொள்ளுதல் என்பதாகும்.
Any drunkard or anything else can hear it and walk away.
என்ன குடிக்காரனாவது அல்லது வேறு யாராவது அதை கேட்டுவிட்டு சென்று விடலாம்.
But he that heareth my word, understandeth my word, and believeth on him that sent me hath everlasting life.
ஆனால் என் வசனத்தை, என் வார்த்தையை கேட்டு, என் வார்த்தையை புரிந்து கொண்டு, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு.
And shall not come into the judgment, but pass from death unto life.
அவன் ஆக்கின தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். ஆமையா.
He that this great mystery of the God made known understands.
இந்த தேவனுடைய மகத்தான ரகசியத்தை புரிந்து கொள்ளுகிறவனுக்கு,
how that God was in Christ reconciling it. Himself to the world.
தேவன் எவ்விடம் கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்து உலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கிக் கொண்டார் என்பதை புரிந்து
கொள்ளுகிறவன்.
எவ்விடமாக பிதாவும் அவரும் உண்டாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து
கொள்ளுகிறவன்.
இந்த மகத்தான ரகசியம் அவர் தம்மை தாமே எடுத்துக்கொண்டு வந்ததிலும் நிறைவேற்றி
manifested in the age of human beings and in the strain of human beings.
மானிடரின் காலத்தில் மானிட வர்க்கத்தின் பிறப்பில் வெளிப்படுத்தினார்.
In the company of human beings to make his word manifested.
மனிதர்கள் மத்தியில் தோன்றி அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த.
In the day in the eastern rising of the sun and to do the same thing as the sun sets in the west.
சூரியன் கிழக்கில் உதித்த போது அது எவ்வாறு தம் வார்த்தையை வெளிப்பட்டதோ, அவ்வாறு சூரியன் மேற்கில் அஸ்தமனமாகும் போதும் அதே காரியத்தை மறுபடியும் செய்து தம்மை மனமாட்டி சபையில் வெளிப்படும்படியாக வார்த்தை வெளிப்பட்டது.
He that understandeth,
புரிகின்றதா, புரிந்து கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு,
that is to know that's been revealed to him of him that sent me.
அதாவது அதை அறிந்து கொள்வது, என்னை அனுப்புகிறால் அது எவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ,
has everlasting life and will not come into the judgment but pass from death unto life.
அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான்.
The natural seed was only a carrier of the spiritual seed.
இயற்கை வித்தானது ஆவிக்குரிய வித்தை சுமந்து சென்ற ஒரு வாகனமாயிருக்கிறது.
Like the stalk tossed and shook.
தண்டு, பட்டு குஞ்சம், பதர், அதே போன்றது.
We went through that before at another message.
இதை பற்றி நாம் இன்னொரு செய்தியில நன்றாய் தியானித்தோம்.
I'd like to preview it a little, go back to it again just for a minute.
ஆனால் அதை சற்று முன்காட்சிக்கு கொண்டு வர விரும்புகிறேன், அல்லது மீண்டுமாக ஒரு நிமிடம் அதை பார்ப்போம்.
Now here there is three stages of the seed shows us the true picture.
இங்கே வித்தின் மூன்று படிகள் நமக்கு உண்மையான காட்சியை உலகத்தின் இயற்கையான வித்தின் மூன்று கட்டங்களை நமக்கு காட்டுகிறது.
The three stages of the natural seed in the earth.
பூமியில் வளரும் இயற்கையான வித்திற்கு உண்டான மூன்று கட்டங்கள்.
Like a seed is planted, brings forth a stalk.
நடப்பட்ட ஒரு வித்தானது முதலில் தண்டை கொண்டு வந்தது.
Little blades shoots from it, then the tassel.
அதிலிருந்து சிறு கதிர்கள் வெளி தோன்றி பின்னர் பட்டு குஞ்சம், அதிலிருந்து மகரந்தும் கொடிகள் தொங்கிக் கொண்டு அதன் பின்னர் ஊமி வருகின்றது, அதற்கு பின்னர் வித்தானது மீண்டுமாய்
வருகின்றது.
இந்த பரிபூர்ண ஊமையில் இங்கே நாம் மூன்று படிகளை பார்க்கிறோம்.
Because God is the author of all nature.
இவைகள் எப்படி சரியாய் பாவனையில் பொருந்துகிறது என்றால், தேவன் எல்லா இயற்கையின் சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார்.
Therefore nature cannot fail no more than God can fail.
ஆகவே தேவன் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அப்படியே இயற்கையும் மாறாததாய் இருக்கிறது.
Because he was the one who set the thing in its condition for us to look at and to see.
ஏனென்றால் அதை அந்த நிலைமையில் ஏற்படுத்தியவர், நாம் அதை கண்டு புரிந்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார்.
Notice, Hagar, the stalk,
கவனியங்கள், தண்டாகிய ஆகாரை,
which was the first beginning of the seed springing up.
அதுதான் விதையானது வெளியே துவங்கின போது உண்டான ஆரம்பமாயிருக்கிறது.
Now, it didn't look anything like the seed.
அது பார்ப்பதற்கு எவ்விதத்திலும் வித்தை போன்று காணப்படவே இல்லை.
It was a stalk because she was a bondswoman.
அது ஒரு தண்டுதானே, ஏனென்றால் அவள் ஒரு அடிமை பெண்.
Not in the promise at all. Nothing to do with the word.
வாக்குத்தத்திலேயே இல்லாதவள், வார்த்தையோடு அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவள்.
Just a transporter of the seed.
வெறுமனே வித்தை சுமந்து செல்பவள்.
Notice, Sarah, the tassel that had the pollen.
மகரந்தத்தை உடைய சாராளாகிய பட்டு குஞ்சத்தை கவனியுங்கள்.
That Jewish nation raised from her.
யூத தேசம் அவள் மூலமா எழும்பிட்டு.
From time out of Sarah, brought Isaac, through Isaac brought Jacob.
சாராளிலிருந்து ஈசாக்கு வந்தான், ஈசாக்கிலிருந்து யாக்கோபு வந்தான்.
Jacob brought the patriarchs, and through the patriarchs brought forth a nation.
யாக்கோபு கோத்திரபிதாக்களை கொண்டு வந்தான், கோத்திரபிதாக்கள் மூலமாக ஒரு தேசம் வெளிவந்தது.
Mary, the virgin's faith produced the true spiritual seed, word made flesh.
கன்னியாகிய மரியாள் விசுவாசம் மாமிசமாக வந்த உண்மையான ஆவிக்குரிய வித்தை உண்டாக்கினது. புரிகின்றதா?
The three women that this seed was carried to.
மூன்று ஸ்திரீகள், இந்த மூன்று ஸ்திரீகளின் மூலமாக இந்த விடையான சுமந்து செல்லப்பட்டது.
One of them was actually an adultery under polygamy.
அவர்களில் ஒருத்தி பல மனைவிகளில் கொள்ளலாம் என்ற நியமத்தின்படி ஈபச்சாரியாக கருதப்பட வேண்டியவள்.
The second was a free woman and the third one had no sex affair at all.
இரண்டாவதானவள் ஒரு சுயாதீனமானவள், ஆனால் மூன்றாவதானவளோ இன சேர்க்கையில் ஈடுபடாதவள்.
But by faith she believed the word of God. Hagar, Sarah, both Sarah and Hagar was sex.
ஆனால் விசுவாசத்தினால் அவள் வார்த்தையை நம்பினாள். ஆகார், சாராள் இருவரும் இன சேர்க்கையில் ஈடுபட்டனர்.
But Mary was virgin by the power of the promised word of God. Right.
ஆனால் மரியாளோ ஒரு கன்னிகை, வாக்கு பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே வித்தை தோற்றுவித்தாள். அது உண்மை.
The stalk, Hagar, two wives doubted the promise.
தண்டாகி ஆகார், இரண்டு மனைவிகளும் வாக்கு தத்தத்தை சந்தேகித்தனர்.
But watch what that brought forth.
ஆனால் அது எதை கொண்டு வந்தது என்பதை கவனியுங்கள்.
When Hagar, the second wife of Abraham,
ஆபிரகாமின் இரண்டாவது மனைவியாகிய ஆகார்,
which was just absolutely a concubine wife,
பார்க்க போனால் அவள் முற்றிலுமாக ஒரு வைப்பாட்டி.
But she brought forth a man.
ஆனால் அவள் ஒரு ஆண் பிள்ளையை தோற்றுவித்தாள்.
But what kind of a man was he?
அவன் எப்பேற்பட்டதான ஒரு மனிதன்?
The Bible said he was a wild man.
ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு துஷ்ட மனிதனாக இருந்தான் என்று.
He lived by his bow. And no man would conquer him.
அவன் வில்வித்தையில் வல்லவனாக இருந்தான், ஒருவனாலும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
He is untamable, unconvertible, ungenerated.
ஒருவராலும் அடக்க முடியாதவனாக இருந்தான், மனம் மாறக்கூடாதவனாக இருந்தான், காட்டு மிராண்டியாக இருந்தான்.
He could not be tamed. He was a wild man.
அவன் அடுக்கி வழுக்கி கொண்டு வர முடியாதவனாக இருந்தான், அவன் துஷ்ட மனிதனாக இருந்தான்.
Because he was of the contrary to God's word.
ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருந்தான்.
In anything is contrary, any preacher, any lay member, any church.
முரணாக இருக்கின்ற எதுவானாலும் சரி, எந்த பிரசங்கியும், எந்த சாதாரண அங்கத்தினரும், எந்த சபையும்,
that's contrary to God's word will bring forth a wild adulteress.
தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற இதுவும் ஒரு துஷ்டமான விபச்சார ஹாலிவுட் உலக பிரகாரமான கூட்டத்தையே கொண்டு வரும். அவர்களால் கலப்பில்லாத வார்த்தையோடு கூட இருக்க முடியாது, ஏனென்றால் அது வாக்கு தத்தத்திலும் கூட சேர்ந்து கொள்ளப்படவில்லை.
Sarah, the true wife of the promise, being the tassel, brought forth a gentle man.
வாக்கு தத்தத்தின் உண்மையான மனைவியாகிய சாராள் பட்டு குஞ்சமாய் இருப்பதனால் ஒரு நல்ல மனிதனை பெற்றாள்.
In the returns brought forth a promised nation that served God.
அதற்கு பதிலாக தேவனை சேவிக்கின்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை கொண்டு வந்தாள்.
But Mary, by no sects at all.
ஆனால் மரியாளோ எவரின சேர்க்கையும் இல்லாமல்.
But believe the promised word.
ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து.
When she was a virgin, knowing no man.
ஒரு மனுஷனையும் அறியாதவளாய் கன்னியாய் இருக்கையிலே அதை தோற்றுவித்தாள்.
And the angel of the Lord met her. Said, Hail Mary, blessed art thou amongst the women.
Amen.
For God is with thee.
தேவனுடைய தூதனானவர் அவளை சந்தித்து, மரியாளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கர்த்தருடனே இருக்கிறார் என்றான்.
And she said, How will these things be?
அதற்கு மரியாள் இந்த காரியங்கள் எப்படி ஆகும் என்றால்,
she said, the angel said, the Holy Ghost shall overshadow thee.
அதற்கு தேவதூதன் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார் என்றான்.
It has never been done in all the ages, but Mary believed God.
இத்தகைய சம்பவம் அதற்கு முன்னர் எந்த காலத்திலும் சம்பவித்ததே கிடையாது. ஆனால் மரியாள் தேவனை விசுவாசித்தார்.
She said, Behold the handmaid of the Lord.
அதற்கு அவள், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்றார்.
She believed the word.
அவள் வார்த்தையை விசுவாசித்தார்.
How is she going to have it?
அவள் எப்படி அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார்?
She knew that Hagar had the baby by a sex desire with Abraham.
ஆபிரகாம் ஒரு இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு ஆகார் ஒரு பிள்ளையை பெற்றாள் என்று அவள் அறிவாள்.
Sarah had the baby by sex desire with Abraham.
சாராளும் ஆபிரகாம் ஒரு இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்றாள் என்று அவள் அறிவாள்.
Children of promise, the bondswoman and the free woman.
வாக்குத்தத்தின் பிள்ளைகள், அடிமையானவளும் சுயாதீனமானவளும்.
But here she's asked to believe. That's a contribution to the faith that was in Abraham, who believes the impossible.
ஆனால் இங்கே கூடாதவளை விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசத்தோடு சேர்ந்து கொள்ளும்படியாக அவள் விசுவாசிக்கும்படியாக கேட்டுக்
கொள்ளப்பட்டாள்.
தேவன் அந்த விடமாக சொல்லி இருக்கிறார், ஆனால் அது அப்படியே தான் ஆகும், அது சரியாக ஆகிவிடும். அவள் தேவனை விசுவாசித்தால் ஒருபோதும் கேள்வி கேட்டதே கிடையாது.
She said, Behold the handmaid of the Lord.
அவள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றாள்.
No matter how much criticism I have to bear from the world, be unto me according.
உலகத்திலிருந்து எவ்வளவு குற்றத்தை சுமத்தினாலும் அது சகிக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக
கடவுள்.
அங்கே வந்தது அசலான மூல வித்து.
Sarah cannot do it because it was sex. That's right.
ஆகார் அதை செய்ய முடியவில்லை, ஏனென்றால் அது இனச்சேர்க்கையாக இருக்கிறது, அது உண்மை.
And neither could Sarah because it was sex.
சாராளாவும் அதை செய்ய முடியவில்லை, ஏனென்றால் அது இனச்சேர்க்கையாக இருக்கிறது.
Neither can the church under sectarianism.
பாகுபாடுகளின் கீழ் இருக்கின்ற சபையாலும் அதை தோன்ற செய்ய முடியவில்லை.
It takes a virgin belief in the word of God that made the promise to bring forth children.
ஒரு வாக்குத்தத்தமானது பிள்ளைகளை கொண்டு வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உள்ள கன்னிகையின் விசுவாசத்தினால்தான் அது தோன்ற செய்ய முடியும்.
Sectarianism will never bring forth a reborn church.
பாகுபாடுகள் ஒருபோதும் ஒரு மறுபடியும் பிறந்த சபையை தோன்ற செய்யாது.
It cannot do. It'll bring forth a substitutionary something. It'll bring some for something that imitates it.
அதனால் அதை செய்ய முடியாது, அதற்கு பதிலாக இன்னொன்றை தான் அதனால் தோன்ற செய்ய முடியும். அதை போன்று காணப்படுகின்ற வேறொன்றை தான் அது தோன்ற செய்ய முடியும்.
Something that tries to be like it.
அதை போன்று இருக்க அது பிரயாசிக்கிறது.
But a genuine born again church of God believes the word of God in the face of anything.
ஆனால் ஒரு அசலான மறுபடியும் பிறந்த தேவனுடைய சபையானது அது என்னவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்.
It's unadulterated.
ஏனென்றால் அது கலப்பில்லாததாக இருக்கிறது.
It's by the promise of God that these things come.
இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது தேவனுடைய வாக்குத்தத்தை கொண்டுதான் முடியும்.
Mary, the true one, said, by the outset, said,
உண்மையானவளான மரியாள் இன சேர்க்கை இல்லாமல்,
be it unto me according to thy word. Behold thy handmaid.
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்றால்.
And she brought forth, what is she bringing forth?
அவள் பெற்றெடுத்தால், அவள் எதை கொண்டு வந்தாள்?
Not a wild man, not a nation.
ஒரு துஷ்டனை அல்ல, ஒரு தேசத்தை அல்ல.
But she brought forth the word.
அவள் வார்த்தையை கொண்டு வந்தாள்.
God himself made manifested in the flesh. Amen.
தேவன் தாமே மாம்சத்தில் வெளிப்பட்டார். Amen.
The true seed of God that manifested every promise that God made in the Bible.
வேதத்தில் தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தையும் நிறைவேற்றுகின்ற உண்மையான தேவனுடைய வித்து வெளிப்பட்டது.
Without him no man can live. Without him.
அவரால் இல்லாமல் எந்த மனிதனும் ஜீவிக்க முடியாது.
She was the true seed.
அவர்தானே உண்மையான வித்து.
She was beyond the she was the sheaf that brought forth the grain.
கோதுமை மணியை கொண்டு வந்ததான பூமியாய் அவள் இருந்தாள்.
Now, the other two was carriers of life only as a natural seed.
மற்ற இருவரும் ஜீவனை சுமந்து செல்பவர்களாய் இருந்தார்கள். ஒரு இயற்கையான வித்தாய் இருந்தார்கள்.
Mary, now remember, I said the other two, now Mary, don't make her God as some people tries to make her.
நினைவிருக்கட்டும், நான் மற்ற இருவரும் என்று சொன்னேன், இப்பொழுது மரியாள் அவளை கடவுளாய் ஆக்கி விடாதீர்கள். சில பேர் செய்ய முயற்சிக்கின்றது போன்று.
She was not a God. No sir.
அவள் ஒரு கடவுள் அல்ல. இல்லையா?
She was only a carrier of the seed like the rest of them was.
மற்றவர்களை போன்று இவளும் கூட வெறுமனே வித்து சுமந்து செல்பவளாய் இருந்தாள்.
But like faith in the word brings more to the real image.
ஆனால் வார்த்தையில் விசுவாசம் வைப்பது உண்மையான சாயலுக்கு அதிக நெருக்கமாக கொண்டு போகும்.
Like as the corn matures or the wheat.
சோளம் அல்லது கோதுமை மணி முதிர்ச்சி அடைவது போன்று.
It comes forth the stalk. Then it comes forth the pollen.
அது ஒரு தண்டாய் வெளிவருகிறது. அதற்கு பின்னர் மகரந்தம் உண்டாகிறது.
Then it comes forth a shuck.
அதற்கு பின்னர் உமியானது வருகிறது.
But when you think that shuck, if you don't watch, it'll look just exactly like the real wheat.
ஆனால் அந்த உமியானது நீங்கள் சிறிது கவனமா இல்லை என்றால் சரியாக அப்படியே கோதுமை மணிய போன்றே காணப்படும்.
But when it's opened up, the real wheat's on the inside. It's only a carrier again.
அதை திறந்து பார்ப்பீர்களே ஆனால் உண்மையான கோதுமையான அந்த ஊமிக்கு உள்ளே இருக்கின்றது. அது மறுபடியும் ஒரு சுமந்து செல்லும் கருவியாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் மரியாளை இன சேர்க்கையின் மூலமா அல்ல, ஆனால் விசுவாசத்தின் மூலமாக சரியாக ஏதோ அதை போன்று காணப்படுகிறது என்றாய். மரியாளந்த வித்தல்ல.
Mary was a carrier of the seed.
மரியாளந்த வித்தை சுமந்து செல்லும் கருவியாயிருந்தாள்.
He was a genuine faith seed.
அவர் தானே அசலான விசுவாச வித்தா இருந்தார்.
Because the word of God is by faith that he gave to Abraham.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர் விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு கொடுத்தார்.
Only faith can produce what God said it to. Faith in his word.
விசுவாசம் மட்டுமே, அவருடைய வார்த்தையின் பேரிலே விசுவாசம் மட்டுமே தேவன் தாம் செய்வேன் என்று சொன்னதை தோன்ற செய்யும்.
Notice how more like the real thing Mary was. But like the shepherd.
கவனியங்கள், மரியாள் எவ்வளவு அதிகமாய் அந்த உமியானதை போன்று காணப்பட்டால், ஆனால் உமியை போன்றுதான்.
The shuck hugs the seed in itself and protects it and nurtures it.
உமியானது அப்படியே அந்த வித்தை தானே அணைத்துக் கொள்ளுகிறது, பாதுகாக்கிறது, போஷிக்கிறது.
Until it's standing alone, mature.
அது முதிர்ச்சி அடைந்து தன்னந்தனியாய் நிற்கும் நிலை வருமட்டாய் அப்படி செய்கிறது.
So has this third church age of Pentecost.
அதையே தான் செய்கிறது பெந்தேகோஸ்து சபையின் காலமும்.
Matured, holding the grain until it's time to open up the shuck.
முதிர்ச்சி அடைந்த கோதுமை மணியை உமியானது திறக்கும் காலம் வரைக்கும் அதை பாதுகாத்து வந்தது.
Mary, being the mother of Christ, just the incubator.
கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் ஒரு பெற்றெடுக்கும் கருவியாக இருந்தார்.
He was no blood of Mary, he was no blood of Jew, he was no blood of Gentile.
அவர் மரியாளின் ரத்தம் இல்லாதவராய் இருந்தார், அவர் யூத ரத்தம் இல்லாதவராய் இருந்தார், அவர் புறஜாதியார் ரத்தம் இல்லாதவராய் இருந்தார்.
He was the blood of God.
அவர் தேவனுடைய ரத்தமாய் இருந்தார்.
God created this blood. It could not be sex.
தேவன் இந்த ரத்தத்தை சிருஷ்டித்தார். இதின் சேர்க்கினுமா அந்த அல்ல.
He wasn't Jew nor Gentile.
அவர் யூதனும் அல்ல, புறஜாதியானும் அல்ல.
The baby is not one speck of the mother's blood.
எந்த குழந்தையிடத்திலும் ஒரு துளி கூட தாயின் ரத்தம் கிடையாது.
The blood comes from the father.
ரத்தம் தாயிடத்திலிருந்து வரும்.
We know the hemoglobin's in the male like a chicken.
ஹீமோகுளோபின் ஆணில் தான் இருக்கிறது என்று நாம் அறிவோம், ஒரு கோழி குஞ்சை
போன்று.
அதனால் முட்டையிட முடியும், ஒரு பெட்டை கோழினாலும் முடியும். ஆனால் அது சேவனுடன் சேராமல் முட்டையிடுமானால் அது ஒருபோதும் குஞ்சு பொறிக்காது. அது ஜீவனற்றது, பார்ப்பதற்கு ஜீவனுள்ள முட்டை போன்று காணப்படும். பார்க்கக்கூடிய இயற்கையான காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அதை போன்றே காணப்படுகின்றது. ஆனால் அதற்குள் குஞ்சு பொறிக்கத்துக்கான ஜீவன் இல்லாதிருந்தது. கிறிஸ்துவனை சொல்லிக் கொள்ளும் ஜனங்களுடைய காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது. அவர்கள் அநேகர் கிறிஸ்தவளை போன்று காணப்படுகிறார்கள், கிறிஸ்தவளை போன்று பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் வார்த்தையாய் வழிபட்ட கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு உண்மையான வேதம் விசுவாசி கிறிஸ்தவனாக ஒருபோது முதிர்ச்சி அடைய மாட்டார்கள். அது எப்பொழுதும் ஒரு ஸ்தாபன சம்பந்தமான காரியமாயிருக்கும். அதனால் ஜீவிக்க முடியாது, ஏனென்றால் ஜீவிப்பதற்கு அங்கே ஜீவன் இல்லை. கொஞ்சம் பறிக்க முடியாத முட்டை, அது ஆண் பறவையோடு சேரவில்லை, அது கூண்டிலேயே அழுகி போகும். ஒரு சபையின் அங்கத்தினர்களை போன்று அவர்களை தட்டி கொடுத்து மேன்மையாக பேசி அவளை மூப்பர்களாக்கி மற்ற எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆணுடன் சேராமல் இருக்கும் வரை அக்கூடு முழுவதும் அழுகின முட்டைகளால் இருந்திருக்கும், அது உண்மை. சிவக்கும் கருவியான உமி அதை போஷித்தது, அது உண்மைதான்.
Has to leave the shuck.
அது அதற்கு பிறகு வீட்டானது உமையை விட்டு போகத்தான் வேண்டும்.
Or the shuck has to leave the seed to get the seed in the presence of the sun so it can be ripe.
அல்லது உமையானது சூரியனுடைய வெளிச்சத்தினால் அதை முதிர்ச்சி செய்யும்படி வித்தை விட வேண்டும்.
All in type, we see.
எல்லாவற்றையும் நாம் பாவனையில் காண்கின்றோம்.
See here now how close she, the church of this last days, gets to look like the seed itself.
இந்த கடைசி நாட்கள் சபையானது எப்படி வித்தை போன்று காணப்படும்படியாக எவ்வளவு தத்துவரூபமாய் காணப்படுகின்றது.
Look how this denomination of Pentecost that's raised up in the last days, and we'll explain it a little later on.
இந்த ஸ்தாபன பெந்தேகோஸ்தியமானது எந்த விதமாக கடைசி நாட்களில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதை குறித்து நாம் பின்னர் விவரமாய் பார்ப்போம்.
How did it come so close to looking just exactly like the seed?
வித்தை போன்று காணப்படும்படியாக எவ்வளவாய் அதை போன்றே காணப்படுகிறார்கள் என்று பாருங்கள்.
When a shuck comes forth out of a grain of wheat or a blade of wheat,
கோதுமை மண்ணிலிருந்தோ அல்லது கதிரில் இருந்தோ உமியானது வெளித்தோண்டி வரும்போது பட்டு குஞ்சு மனது இரண்டாவது கட்டத்திலே விழுந்து போய் மூன்றாவது கட்டத்தை உண்டாக்கும் போது அதுதான் உமியானது தோன்றும் போது.
And how that if you are not a real close observer,
நீங்கள் மட்டும் அதை நன்றாய் கவனித்துக் கொண்டு வரவில்லை என்றால்
you'll never be able to tell but what that's a real grain of wheat in there.
உண்மையான கோதுமை மணி அதற்குள் இருக்கின்றதா இல்லையா என்று உங்களால் சொல்லவே முடியாது.
When that first little grain comes forth, looks like a grain.
முதலாவது மணியானது வெளி தோன்றும் போது கோதுமை மணியை போன்றேதான் காணப்படும்.
But you sit down and open it up and you'll find out there's no grain there at all.
ஆனால் நீங்கள் உட்கார்ந்து திறந்து பார்ப்பீர்களேயானால் அங்கே கோதுமை மணியையே உங்களால் காண முடியாது.
It's only a shuck, a carrier of the grain.
அதுவரைமே பதர் கோதுமை மணியை சுமந்து செல்லும் கருவியாக இருக்கிறது.
Now the grain comes forth from that.
கோதுமை மணி அதிலிருந்து வருகிறது.
But remember, there is no more after that shuck.
ஆனால் நினைவிருக்கட்டும், பதருக்கு பின்னர் வேற எந்த கட்டமும் இல்லை.
Remember, there was no more seed promised to a woman anywhere after Mary.
மரியாளுக்கு பிறகு வேறொரு பெண்ணின் மூலமாக வித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டில்லை.
And there's no more denominations promised after Pentecost.
அவரே பெந்தேகோஸ்திற்கு பின்னர் வேறொரு சாபரமும் வாக்கு பண்ணப்படவில்லை.
It's a rapturing bride coming forth from there.
அங்கிருந்து வெளித்தோன்றுவது எடுத்துக் கொள்ளப்படுவதற்குரிய மனவாட்டியே.
The seed, the word made manifest again. Notice. See how close it looks.
எடுத்துக் கொள்ளப்படுவதற்குரிய வித்து மறுபடியுமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, கவனியங்கள் எவ்வளவாய் அதை போன்றே காணப்படுகிறது என்று பாருங்கள்.
Matthew said, St. Matthew 24:24 said that the two spirits in the last days,
மத்தேயு 24:24 இந்த கடைசி நாட்களில் இந்த இரண்டு வித்துக்களும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று கூறுகிறது.
The church spirit of the church people and the bride spirit of the bride people,
சபையைச் சேர்ந்த ஜனங்களுடைய சபையின் ஆவியும் மனவாட்டி ஜனங்களுடைய மனவாட்டியின் ஆவியும்
would be so close together to it would deceive the very elected if it was possible. That's how close.
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக இரண்டும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும், அது அவ்வளவு அருகாமையில் இருக்கும்.
Look how it's come through the stove.
அதை எப்படி தண்ணின் வழியாக வந்தது என்று பாருங்கள்.
Now notice, we're going to type something here.
இப்பொழுது கவனியுங்கள், நாம் இங்கே எரிய உதாரணமாக பார்க்க போகிறோம்.
Luther, in the church age, bringing forth the bride seed, was the same in spirit.
ஒரு மனவாட்டி வித்தை கொண்டு வருவதில் சபையின் காலத்தில் லூத்தர் அதே ஆவியில் இருந்தான்.
Just one little grain of seed Luther stood out on.
ஒரு சிறு கோதுமை மணியின் மேல் லூத்தர் நின்று கொண்டிருந்தான்.
That was justification by faith.
அதுதான் விசுவாசத்தினாலாகும் நீதிமானாகுதல்.
He was the very type of Hagar, the stump.
அவன் தண்டாகி ஆகாரை போன்றே இருந்தான்.
Notice, Wesley was type of Sarah, the Philadelphia in the stage of love.
கவனியுங்கள், அன்பின் காலமாகிய பிலடெல்பியாவின் வெசிலி சாயலாளின் பாவனையாயிருந்தான்.
That brought forth the tassel that
அது பட்டு குஞ்சத்தை தோற்றுவித்தது.
And Wesley's age is more missionaries than any other age we've had.
வெசிலியின் காலத்தில் மற்ற காலத்தை காட்டிலும் அதிகமான சுவிசேஷங்கள் மிஷினியமாக தோன்றினர்.
The great missionary age of John Wesley's time.
ஜான் வெசிலியின் காலத்தில் தான் மகா பெரிய சுவிசேஷக நேரம்.
But Pentecost represented Mary.
ஆனால் பெந்தேகோஸ்தே மரியாளின் பிரதிநிதித்துவமாக இருக்கிறார்.
Mary, the last stage of it.
கடைசி கட்டமாகிய மரியாள்.
Now she was not the seed.
அவள் வித்து அல்ல.
Yet the life of the seed was in her.
இருந்தபோதிலும் வித்தின் ஜீவன் அவளுக்குள் இருந்தது.
But it hadn't matured yet.
ஆனால் அது இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை.
I feel very religious.
நான் மிகவும் பக்தி பரவசப்படுகிறேன்.
It hadn't matured yet. It was there. But it wasn't matured.
அது இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. அது அங்குதான் இருந்தது. ஆனால் அது முதிர்ச்சி அடையவில்லை.
So is it with our Pentecostal age that we're living in.
நாம் ஜீவிக்கின்றதால் இந்த பெந்தேகோஸ்தே காலம் அப்படியாகத்தான் இருக்கிறது.
There's got to come forth a word of God that's inner, undenominational, outside of the rims of that denomination.
ஸ்தாபனமற்ற ஸ்தாபன கட்டுப்பாடுகளுக்கு புறம்பாக தேவனுடைய வார்த்தை வர வேண்டியதாக இருக்கிறது.
Luther went to Huss with his first word.
லூதர் தன்னுடைய முதலாவது வார்த்தையோடு உமிக்கு போய்விட்டான்.
The just shall live by faith.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
Wesley had two words.
வெஸ்லி இரண்டு வார்த்தையுடையவனாய் இருந்தான்.
Sanctification, second definite work of grace.
பரிசுத்தமாக்குதல் கிருபையின் இரண்டாவது நிச்சயமான கிரியை.
Pentecost had the third word, the restoration of the gifts.
பெந்தேகோஸ்தே மூன்றாவது வார்த்தையுடையதாய் இருந்தது, வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல்.
But the entire seed has to come forth.
ஆனால் முழு வித்தும் வெளித்தோன்ற வேண்டியதாய் இருக்கிறது.
See how they denominated on one word and another word and another word.
பாருங்கள், எப்படி ஒரு வார்த்தையிலும் இரண்டு வார்த்தையிலுமாக இன்னொரு வார்த்தையிலும் அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டார்கள்.
But there's got to be something that cannot be denominated.
ஆனால் ஸ்தாபனமாக்கிக் கொள்ள முடியாது, ஏதோ ஒன்று அங்கு இருக்கத்தான் வேண்டும்.
It's the entirety of the life has to produce itself again.
மறுபடியுமாக மனமாற்றில் தன்னை தோற்றுவிக்கக்கூடிய முழுவதுமான ஜீவனாக இருக்கிறது.
Any more church ages after this?
இதற்கு பிறகு இனி ஒரு சபை காலம் இருக்க முடியாது.
We're at the end, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம்.
We're here, we've arrived.
நாம் இங்கு வந்து விட்டோம், நாம் வந்து சேர்ந்து விட்டோம்.
Thanks be to God. Amen.
தேவனுக்கு நன்றி உண்டாவதாக. ஆமென்.
Now we see these things are just as true as they can be.
இப்பொழுது அனைத்து காரியங்களும் அவ்வளவு உண்மையாக இருக்கிறது நாம் காண்கிறோம்.
Still, we notice then if her being the tassel or Wesley being the tassel.
இருப்பினும் நான் இங்கே என்ன கவனிக்கிறோம் என்றால், அவள் அல்லது வெஸ்லி தண்டாக
இருப்பாளாயின்,
பின்னர் பெந்தேகோஸ்தே உமியாய் இருக்குமாயின்,
which is the next stage of the coming forth of the grain.
இதுவே கோதுமை மணி வருகின்றதான் அடுத்த கட்டமாக இருக்க வேண்டும்.
But brother, sister, the stalk is not the grain.
ஆனால் சகோதரரே சகோதரியே, தண்டு கோதுமை மணி அல்ல.
Neither is the tassel the grain.
பட்டு குஞ்சமும் கோதுமை மணி அல்ல.
Neither is the sheaf the grain.
ஊமையும் கூட கோதுமை மணி அல்ல.
So each time it matures, it looks more like the grain.
இருப்பினும் ஒவ்வொரு முறையும் அது முதிர்ச்சி அடையும் போது பார்ப்பதற்கு கோதுமை மணியை போன்றே காணப்படுகின்றது.
The stalk don't look like the grain.
தண்டு கோதுமை மணியை போன்று காணப்படுகிறது இல்லை.
Then what comes forth, the tassel, a little bulb.
அப்படியானால் அடுத்து வருகின்றது என்ன? பட்டு குஞ்சம் கொஞ்சம் கூடாய் இருக்கும்.
It looks more like the grain than the blade does.
அது கதிரை காட்டிலும் அதிகமாக கோதுமை மணியை போன்று காணப்படும்.
What comes forth next, the shuck.
அடுத்து வெளிவருவது என்ன? உமி.
It holds the grain, it nurtures the grain.
அது கோதுமை மணியை பற்றி கொண்டு அதை போஷிக்கிறது.
Now look back here at the promise God made to Abraham.
இப்பொழுது நீங்கள் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தை நோக்கி பாருங்கள்.
A vast seed speaking spiritually. Any of us know that.
உன் வித்து ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகின்றார். நம்மில் யாருக்காவது தெரியுமா?
He's speaking of Christ, not Isaac.
அவர் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார், ஈசாக்கை குறித்து அல்ல.
Through his faith seed.
அவருடைய விசுவாச வித்தின் மூலமாக.
Notice the first was by a bondswoman.
கவனியுங்கள், முதலாவது பிள்ளை அடிமை பெண்ணின் மூலமாக பிறந்தது.
That looked anything like the promise.
வாக்குத்தத்தை போன்று ஒன்று காணப்படவில்லை.
God don't have to take back his word for nobody.
யாரிடத்திலும் தேவன் அவருடைய வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை.
God said how it would come and that's the way it'll come.
அது எந்த விதமாக வரும் என்று தேவன் சொன்னார், அந்த விதமாக தான் அது வரும்.
But Sarah, being a representative of the church, type of the church.
ஆனால் சாராள் சபையின் பிரதிநிதித்துவமாய் இருந்தபடினால், சபையின் பாவனையாய் இருந்தபடினால்,
she found out there that she said, well, I believe this is a little too phenomenal.
அவளது அதிக அசாதாரணமாய் உள்ளது என்று நான் நினைக்கிறேன்.
I just can't even believe in that. So you go get Hagar.
என்னால் அதில் நம்பிக்கை வைக்க முடியவில்லை, ஆகவே நீங்கள் ஆகார் எடுத்துக் கொள்ளுங்கள்.
And you take her for a wife.
அவளை மனைவியாய் எடுத்துக் கொள்ளுங்கள்.
அங்கே பாருங்கள், அந்த தண்டானது வாக்குத்தத்தத்தை போன்று காணப்படவே இல்லை. ஆனால் சாராள் வந்த போதோ
That looked pretty good.
அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாய் காணப்பட்டது.
It looks whole lot more like the promise there.
அது அங்கே பார்க்கும்போது முழுவதும் அதிகமாக வாக்குத்தத்தை போன்று காணப்பட்டது.
But still it wasn't a genuine promise.
இருப்பினும் இன்னும் அது அசலான வாக்குத்தத்தமாய் இல்லை.
Because Israel and Isaac failed and denied the genuine seed. But come on.
Right.
Hallelujah.
ஏனென்றால் ஈசாக்கிற்குள்ளிருந்த இஸ்ரவேல் அசலான வார்த்தையானது தோன்றின போது அதை மறுதளித்து ஏற்க தவறி போனான். ஹல்லேலூயா. உணர்ச்சி வசப்படாதீர்கள், ஓடி போகாதீர்கள், அது உங்களை காயப்படுத்தாது. வித்தை மறுதளித்தார்கள், அவரை சிலுவையில் கொலை செய்து சிலுவையில் தொங்க விட்டார்கள். சரியாக பவுல் இங்கே சொன்னது
போன்று seed of the free woman
அடிமையானவளின் மகள் சாதீனமுள்ளவளின் மகளை துன்பப்படுத்தவில்லையா?
And so does the seed of the denomination persecute the genuine grain.
அவரே ஸ்தாபனத்தின் வித்தானது அசலான கோதுமை மணியை துன்பப்படுத்தும்.
It's always got to be that way.
அது எப்பொழுதும் அந்த விதமாக தான் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது.
They're not the heirs together, they're not associated together.
அவர்களும் ஒருமித்து சுதந்திரமாளியா இருப்பதில்லை, அவர்கள் ஒருவருடன் சம்பந்தப்படவில்லை.
They're absolutely two different promises, two different times, two different peoples.
அவர்கள் முற்றிலுமாக இரண்டு வித்தியாசப்பட்ட வாக்குத்தத்தங்களும் இரண்டு வித்தியாசமான காலங்களும் இரண்டு வித்தியாசப்பட்ட ஜனங்களுமாய் இருக்கிறார்கள்.
ஒன்று
மனவாட்டி, இன்னொன்று சபையாய் இருக்கிறது. அவர்கள் இருவரும் எவ்விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்கள். ஆனால் இருப்பினும் அவர்கள் வரும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து அல்ல. சாராளும் அந்த வித்தல்ல, ஆகாரம் அந்த வித்தல்ல. சாராளும் அல்ல, மாரியாளும் கூட அந்த வித்தல்ல. மாரியாள் அந்த வித்தல்ல. அவள் வித்தை சுமந்து செல்லும்
கருவியாயிருந்தாள்.
ஆனால் அவள் அதை போஷித்தாள், அவளுடைய கற்பத்திலிருந்ததை வெளித்தோன்ற செய்தாள்.
The real seed.
உமியான தெரிந்து கற்பத்திலிருந்து கோதுமை மணியை தோந்து பண்ணினது போன்று.
But the shuck is not the seed.
ஆனால் பதர் வித்தல்ல.
It only is closer to the seed.
அது கோதுமை மணிக்கு மிகவும் நெருக்கத்தில் உள்ளது.
It's hugged up around the seed.
அது அப்படியே வித்தை அணைத்துக் கொண்டிருந்தது.
Way back in the stalk, the life is scattered all through the stalk.
அது தண்டின் காலத்தில் இருந்த போது அந்த ஜீவனானது தண்டு முழுவதிலுமாக சிதறி பரவலாய் இருந்தது. அது மகரந்த பொடியை வந்து அடைந்த போது அது மிகவும் நெருக்கமாகிவிட்டது. ஆனால் பதனிடத்தோ வந்த போதோ அது வித்தை போன்று அங்கேயே இருந்து கொண்டு வித்தை போன்று உருவத்தை உண்டாக்கிக் கொள்ளுகின்றது. கடைசி நாட்களில் என்ன இருக்கும் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருங்கி இருக்கும்.
But then the seed comes forth from there.
ஆனால் வித்தானது அங்கிருந்து பின்னர் வெளி தோன்றுகிறது.
And the shuck, the life leaves the shuck.
பின்னர் ஜீவனானது பதரை உமியை விட்டு போகின்றது.
And the shuck is a carrier, and that's just exactly what our denominations has been, a carrier.
உமியானது ஒரு சுமந்து செல்லும் கருவியாயிருந்த சரியாக அதுதான் நம்முடைய ஸ்தாபனங்கள் சுமந்து செல்லும் கருவிகள் உடையதாய் இருக்கின்றது.
Luther, Wesley, Pentecostals, and now it's time for the seed to come forth.
Luther, Wesley, Pentecostals, கோதுமை மணியானது வர வேண்டிய வேளையாய் இருக்கின்றது.
Notice, just she was not the seed, Mary was not.
கவனியுங்கள், அவள் அந்த வித்தல்ல, மரியாளம் அந்த வித்தல்ல.
Just a shuck, tassel and stalk, carriers a part of the word.
வெறுமனே ஒரு உமி, பட்டு குஞ்சம், தண்டு, வார்த்தையின் ஒரு பகுதியை சுமந்து செல்லும் கருவிகள்.
Not all the word.
முழு வார்த்தையும் அல்ல.
Luther had justification. Wesley had sanctification.
லூதரிடம் நீதிமானாகுதல் இருந்தது, வெஸ்லியிடம் பரிசுத்தமாகுதல் இருந்தது.
Pentecostals had the restoration of the gift.
பெந்தகோஸ்தியரிடம் வரங்களை திருப்பி அளிக்கப்படுதலை உண்டாயிருந்தது.
But when the word came, now they could produce that, the justification will save a man.
ஆனால் வார்த்தை வந்தபோது அவர்களால் அதை கொண்டு வர முடியும், அதாவது நீதிமானாகுதல் ஒரு மனிதனை இரட்சிக்க முடியும்.
You believe that? Sure.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக.
Is the carrier of the word, since I believe the stalk is part of the wheat.
தண்டானது கோதுமையின் ஒரு பாகம் என்று நான் விசுவாசிப்பது போன்று அது வார்த்தையை சுமந்து போகின்ற ஒரு கருவியாய் இருக்கின்றது.
Sure it is. But it's the carrier, it ain't the life.
நிச்சயமாக அது அப்படி இருக்கின்றது. ஆனால் அது வெறுமனே ஒரு சுமந்து செல்லும் கருவியே, அது ஜீவன் அல்ல.
Then long comes sanctification. How many believes in sanctification?
பின்னர் அது தொடர்ந்து வருகிறது, பரிசுத்தமாகுதல். எத்தனை பேர் பரிசுத்தமாகுதலை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
If you read the Bible, you have to. Sure.
நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக. அது சற்று அதிகமாக இருக்கிறது, அது இரண்டு வார்த்தைகள் இருப்பினும் வித் அல்ல. அதற்கு பின்னர் பெந்தேகோஸ்துகள் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல், அந்நிய பாஷையில் பேசுதல், அதை அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கான ஆரம்ப அடையாளமாக கருதினர் அந்நிய பாஷையில் பேசுதலை. அங்கே அவர்கள் அதை ஆரம்ப அடையாளமாக கருதினர். அது என்னத்தை கொண்டு வந்தது? உமியை கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டார்கள்.
But when you come to say I'm a father or one and these other things, then the shuck pulls away from it.
ஆனால் நீங்கள் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இன்னும் மற்ற காரியங்களை சொல்வீர்களானால் அப்பொழுது உண்மையான அது நின்று தன்னை தூர இழுத்துக் கொள்கிறது.
But the real genuine bride church,
ஆனால் உண்மையான அந்த அசலான மனவாட்டி சபையானது,
will bring forth the entire word of God in his fullness and in his strength.
அதன் மத்தியில் முழு வார்த்தையும் அது நிறைவோடு கொண்டு வரவும்.
For he's the same yesterday, today and forever.
ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றுமானவராய் இருக்கிறார்.
In the wombs of Mary was the seed.
கவனியங்கள், மரியாவின் கர்ப்பப்பையில் வித்து இருந்தது.
But when the seed was delivered,
ஆனால் வித்தானது வெளிவந்தபோது,
it said, I come to do the will of him that sent me.
அது சொன்னது, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தையே செய்வேன்.
I and my father are one. If I do not his works, believe me not.
நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் அவருடைய கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை விசுவாச செய்யுங்கள் என்று.
There was the seed.
அதுதான் வித்து.
Which one of you can condemn me of unbelief?
என்னிடத்தில் பாவம் அவிசுவாசம் உண்டுவங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
But the Bible promised I do, I done it.
நான் என்ன செய்வேன் என்று வேதம் வாக்களித்துள்ளதோ நான் செய்துள்ள காட்டினேன்.
God has verified that through me, he said.
தேவன் அதை என் மூலமாக நிரூபித்து காட்டினார் என்று அவர் சொன்னார்.
Who can tell me now? See, but the seed in Mary, the shuck.
யாரால் அதை எனக்கு சொல்ல முடியும்? ஆனால் உமியாகிய மரியாளில் இருந்த வித்து,
it was close to being that, but it wasn't.
அதுதான் வித்து என்று கூறும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது, ஆனால் வித்து அதுவல்ல.
It was still in the womb.
அது அப்பொழுது கர்ப்பப்பைக்குள் இருந்தது.
Notice that in the Pentecostal age, through the Lutheran age, through the Western age,
கவனியங்கள், பெந்தேகோஸ்து காலத்தில், ரூதன் காலத்தின் வழியாக, வெசிலியன் காலத்தின் வழியாக,
it's been the same thing to this Pentecostal age.
இந்த பெந்தேகோஸ்தின் வழியிலேயும் அதே காரியமாய்த்தான் இருந்தது.
But at the opening of the seven seals, Revelations 10.
இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் ஏழாம் முத்திரை திறக்கப்படும் போது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம்,
the full word is to be born in the manifestation again.
முழு வார்த்தையும் மீண்டும் வெளிப்படுவதன் மூலமாக பிறந்து,
and vindicated by the Spirit of God in the full strength.
முழு வல்லமையோடு கூட தேவனுடைய ஆவியினால் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும்.
As it was when it was shown on earth.
பூமியில வார்த்தையானது அன்று வெளிப்பட்டது போன்று,
manifested in the same way, doing the same things that it did when it was shown on earth. Amen.
அதே விதமாக வெளிப்பட்டு அது பூமியில் இருந்த போது செய்த அதே காரியங்களை இன்றைக்கும் செய்கிறதா இருக்க வேண்டும். ஆமென்.
Hebrews 13:8 said Jesus Christ is the same yesterday and forever.
எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமானவராய் இருக்கிறார்.
And St. Luke 17:30, Jesus said in the last days as it was in the days of Sodom.
பரிசுத்த லூக்கா 17:30, இயேசு கடைசி நாட்களில் சோதோமின் நாட்களை போன்று இருக்கும்.
When the Son of Man will be revealed in himself again. It'll be the same thing.
மனுஷகுமாரன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தும் போது காரியங்கள் அதே விதமாக இருக்கும் என்றார்.
The world's in a Sodom condition and the church is went into Sodom with it. Like Lot and his wife.
உலகம் சோதோமின் நிலைமையில் உள்ளது, லோத்துமோ மனைவியும் போன்று அதனோடு சபையானது சோதோமுக்குள்ளாகிவிட்டது.
I say that there is an elected church somewhere in this world that's crying and set aside from those things.
இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளியே இழுத்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டதான சபை உலகத்தில் எங்கோ இருக்கிறது என்று நான்
சொல்லுகிறேன்.
தேவனுடைய வெளிப்படத்தில் அதனுடைய கவனத்தை கவர்ந்து விட்டது. நாம் கடைசி நாட்களில் ஜீவிக்கிறோம்.
Into the seed, it's going on out.
உமியான தன் சத்தை வித்திற்குள் கொடுத்து விட்டது, அது வெளியே போய்விட்டது.
It was a good shuck, but it served its time.
அது ஒரு நல்ல உமி, ஆனால் அது தன் காலத்தை முடித்து விட்டது.
It is the word bride or the word groom.
பாருங்கள், வார்த்தை மணவாளனுடைய வார்த்தை மணவாட்டியாக இருக்கிறாள்.
The natural seed of Abraham, of Isaac and Jacob and or natural seed rather of Ishmael, natural seed of Isaac and so forth.
ஆபிரகாமின் இயற்கையான வித்துக்களாக ஈசாக்கும் யாக்கோபும் அல்லது ஈசாக்கின் இயற்கையான வித்தும் இஸ்மவேலின் இயற்கையான வித்தும் இப்படியாக
had to go into the ground in order to bring out this other, bring out Jesus.
இன்னண்டை இயேசுவை வெளிக்கொண்டு வரும்படியாக அவைகள் இடத்தில் விழுந்து மரிக்க வேண்டும்.
And so has all these others.
அதே விதமாகத்தான் மற்ற யாவும் மரித்தது.
The seed has to dry
The shucks has to dry, and the pollen has to dry, and everything dies so the seed can produce itself.
வித்தானது காய்ச்சலாயிருக்க வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், வித்தானது மறுபடியுமாக தன்னை தோற்றுவிக்கத்தக்கதாக உமியானது மறிக்க வேண்டி இருக்கிறது. மகரந்த மற்ற காரியங்கள் எல்லாம் மறிக்க வேண்டி இருக்கிறது.
இன்னும்
விதமாகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் இருந்தது.
ஸ்தாபனங்கள்
பற்றின ஒரு பகுதியை சுமந்து சொல்லுகின்ற கருவிகளாயிருந்தது.
அதன்
ஒரு பகுதி வார்த்தையாயிருக்கிறது. ஏனென்றால் ஞானவான்களை சீர்திருத்தக்காரருக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. அல்லது கழுகின் காலம் வரைமட்டாக அது அவர்களுக்கு முத்திரிக்கப்பட்டிருந்தது. வேறு மண்டமண்டமாய் கூறுகின்றது. ஆமையா,
ஏனென்றால்
அந்த காரியமானது நமக்கு மல்கியா நான்கில் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. சரியாக நாம்
தான்
அவரது ஞானிகளுக்கும் மல்விமான்களுக்கும் மறைத்தார்.
As we just went through the book of the Revelations,
அண்மையில் நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் தியானித்த போது,
we find out that all three of those messengers of those beasts that went forth, each one suited Luther just right.
அந்த மூன்று தூதர்களும் அல்லது புறப்பட்டு போன அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் லூத்தருக்கு பொருத்தமாய் காணப்பட்டதை நாம் பார்த்தோம்.
Each one seated the other just right.
ஒவ்வொன்றும் இன்னொன்றை பிறப்பித்தது.
Which is the oxen, the different animals of the Bible.
அது காலை இன்னும் மற்ற வேதாகம ஜீவன்களாகும்.
They went forth to justification, sanctification, even into the Pentecostals.
அவர்கள் தொடர்ந்து நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதல் என்று பெந்தெகோஸ்துகள் மட்டும் போயிற்று.
But the fourth was an eagle.
ஆனால் நான்காவது கழுகாய் இருந்தது.
That's right. And today, God raised it up.
அது உண்மை. அந்த காலத்தினூடாக தேவனதை எழுப்பினார்.
So it has to come through that age to be correct. Yes, sir.
ஆகவே சரியாக இருக்கும்படியாக அந்த காலத்தினூடாக வர வேண்டியதா இருந்தது. ஆமையா.
The eagle promise being fulfilled of Malachi 4.
கழுகின் வாக்குத்தத்தம் நிறைவேறிக் கொண்டு வருகிறது.
Jesus was not of Mary.
இயேசு மரியாளினால் வரவில்லை.
But came through Mary. Like the life through the shop.
ஆனால் மரியாளின் வழியாக வந்தவர் ஜீவன் பதருடன் வருவது போன்று.
Many of you fine Catholic brothers here, sisters tonight, maybe think that Mary was mother of God, as you say she was.
இன்றிரவு இருக்கின்ற அருமையான கத்தோலிக்க சகோதரன் சகோதரிகளும், ஒரு கால் மரியாள் தேவனின் தாயார் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் சொல்லுகிறது போன்று இருக்கலாம்.
How could she be the mother of God and God had no beginning?
தேவனுக்கு துவக்கம் முடிவும் இல்லாதவராய் இருக்கும் போது அவள் எப்படி தேவனின் தாயாக இருக்க முடியும்? புரிகின்றதா?
Who was the father of God then, if she was the mother?
அவள் அவருடைய தாயாரானால் அப்பொழுது யார் அவருடைய தகப்பனராக இருக்க முடியும்? புரிகின்றதா?
He was her creator, and she was not his creator.
அவர் அவளுடைய சிருஷ்டிகர்த்தா, அவள் அவருடைய சிருஷ்டிகர்த்தாவல்ல.
He created himself in the womb of Mary.
மரியாளின் கர்ப்பப்பைக்குள் அவர் தம்மை தாமே உருவாக்கி கொண்டார்.
Not her own creation.
அவருடைய சொந்த சிருஷ்டி அல்ல.
It was he created himself.
அவர் தம்மை தாமே சிருஷ்டித்துக் கொண்டார்.
He was not of her, but she was of him.
அவர் அவளால் உண்டானவர் அல்ல, அவளை அவரால் உண்டானவள். அதுதான் உண்மை.
The Bible teaches us that all things were made by him.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று.
And not nothing was made but what was made by him.
உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் போதிக்கின்றது.
So how did he have a mother when he was God himself?
அப்படி இருக்க எப்படி இருக்க முடியும்? அவர் தாமே தேவனாய் இருக்க அவருக்கு எப்படி ஒரு தாயார் இருக்க முடியும்?
Now we see here the true revelation of the true type.
இப்பொழுது உண்மையான மாதிரியின் உண்மையான வெளிப்பாட்டை நாம் இங்கே காணுகின்றோம்.
There's three women carriers of the natural seed until they matured into Jesus.
இயேசுவிலிருந்து முதிர்ச்சி அடையும் மட்டாக இயற்கையான வித்தை சுமந்து செல்லும் மூன்று பெண் கருவிகள் இருக்கின்றார்.
Now, Ishmael could not be because he was born really in what we think today out of wedlock.
இஸ்மவேலினால் எப்படி வித்தா இருக்கக்கூடாமல் போயிட்டேன் என்றால், இன்றைக்கு நாம் நினைக்கின்றபடியாக திருமண ஆகாமல் பிறந்தவன்.
Because he was a bondswoman's son.
ஏனென்றால் அவன் ஒரு அடிமை பெண்ணின் மகன்.
Then come a little more like Jesus, which come out Isaac.
அதன் பின்னர் சற்று அதிகமாக அவரை போன்று இயேசுவை போன்று வெளிவந்தான் ஈசாக்.
But it still wasn't because it was born to the sex between Sarah and Abraham.
ஆனால் இன்னும் அது வித்தாக இல்லை, ஏனென்றால் அது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையே உண்டான இன சேர்க்கையின்படி பிறந்தவன்.
But then along came Mary by the virgin birth produced Jesus Christ. Right.
அதற்கு பின்னர் தொடர்ந்து வந்தால் மரியாள் கன்னி பிறப்பினாலே இயேசு கிறிஸ்துவை தோற்றுவித்தால் அது உண்மைதான்.
God the word made flesh.
தேவனாகிய வார்த்தை மாமிசமாயிற்று.
Now look, there were three women.
இப்பொழுது கவனியுங்கள், அங்கே மூன்று பெண்கள் இருந்தார்கள்.
There are three women typed here, churches. The women always types churches.
இங்கே மூன்று பெண்கள் சபைக்கு மாதிரியாய் இருக்கிறார்கள். ஸ்திரீ எப்பொழுதும் சபைக்கு அடையாளமாய் இருக்கிறார்.
Means three denominational ages, carriers.
அர்த்தம் என்னவென்றால், மூன்று ஸ்தாபன காலங்கள் சுமந்து செல்லும் கருவிகள்.
Which also must die and dry up, just like the shuck and so forth does to give room for the seed.
அவைகளும் கூட வித்திற்கு இடம் உண்டாக்க தண்டு மற்ற காரியங்கள் போன்று மறித்து காய்ந்து போக வேண்டும்.
The seed cannot get right, cannot get ripe, brother, until the shuck, stalk and leaves are all dry. Right.
உமி தண்டு இலைகள் எல்லாம் மறித்து போகுமட்டாய் வித்தானது முதிர்ச்சி அடைய முடியாது. அதுதான் உண்மை.
It saps every bit of the life in them out.
அதற்குள்ளிருக்கும் ஜீவனில் ஒரு துளியும் விடாமல் அது உறிஞ்சிவிடும். ஆமேன்.
All that was is that plus. Cannot do it.
அவைகளுக்குள்ளிருந்ததெல்லாம் வித்தோடு சேர்ந்து விட்டது. அதை செய்ய முடியாது.
Now it's seed time or bride time. The shucks are dead. The shucks are dried up.
இப்பொழுது விற்று தோன்ற வேண்டிய காலம் அல்லது மணவாட்டியின் காலமாக இருக்கிறது. உமியானது மறித்ததா இருக்கிறது. உமியானது காய்ந்து போனதா இருக்கிறது.
The virgin word time.
கன்னிகை வார்த்தையின் காலம்.
Not touch, it's a virgin. Remember, a virgin word time.
தொடப்படாதது. அது ஒரு கன்னிகை, நினைவிருக்கட்டும். ஒரு கன்னிகை வார்த்தையின் காலம்.
If you put in the hands of a denomination, it sure won't be virgin.
நீங்கள் அதை ஸ்தாபனங்களின் கருவிகளில் தருவீர்களானால் அது நிச்சயமாய் கன்னிகையாயிராது.
It'll be manhandled time you get to it.
நீ அதிடம் போவதற்கு முன்னர் அது பலரால் கையாளப்பட்டது ஒன்றா இருக்கும்.
But God's church is not touched by denomination. Amen. Hallelujah.
ஆனால் தேவனுடைய சபையான ஸ்தாபனங்களால் தொடப்பட முடியாது. Hallelujah.
It's a virgin born word of God made manifest. Jesus Christ the same yesterday, today and forever. Hallelujah.
அது கன்னிகையின் மூலமாக பிறந்து வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறது. Hallelujah.
How wonderful. I love it. I believe it.
எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. நான் அதை நேசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன்.
I know that it's the truth.
அது சத்தியம் என்று நான் அறிவேன்.
It will not be touched. There will be no denominational manhandling in the virgin birth of the bride. Amen. No sir.
அது தொடப்பட முடியாது. கன்னிகை பிறப்பான மணவாட்டியில் ஸ்தாபன கையாளுதல் ஒன்று அங்கே இருக்க போவதில்லை. இல்லை ஐயா.
She's commanded by God to come out of such.
அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளியே வரும்படியாக தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றதாக இருக்கிறது.
Touch not their unclean things. Become vultures.
அவருடைய அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள். வல்லுருகளாய் மாறுவீர்கள்.
This reminds me, as I was coming from Phoenix the other day, coming to Tucson from the meeting.
என்னை நினைவூட்டுகிறது, அன்று நாள் நான் பீனிக்ஸிலிருந்து கூட்டங்கள் முடித்துவிட்டு டூசானுக்கு வந்து கொண்டிருக்கும் போது,
the Spirit of God called my attention to something as wife and I were going along talking.
தேவனுடைய ஆவியானவர் எதையோ என் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது நானும் என் மனைவியும் பேசிக் கொண்டிருந்தோம்.
Children were sleeping in the back of the car, getting late.
நேரம் கடந்திருந்தபடியினாலே பிள்ளைகள் பின் சீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர்.
Called my attention to a hawk.
ஒரு பறந்தின் மேல் என் கவனத்தை திருப்பினார்.
And I watched that hawk a little bit and studied him.
நான் கொஞ்ச நேரம் அந்த பறந்தை பார்த்துவிட்டு அதன் செயல்களை கூர்ந்து கவனிக்கலானேன்.
Is a very type of the church today.
இன்றைக்குள்ள சபையின் ஒரு சரியான உதாரணமாக இருந்தது.
Now the hawk, as we all know, has lost his identification of his original creation.
இப்பொழுது ஒரு பறந்தானது நாம் யாவரும் அறிந்துள்ளபடி அதனுடைய மூல சிருஷ்டிப்பில் அதற்கு கொடுக்கப்பட்ட விசேஷ காரியங்களை அது இழந்ததாய் காணப்படுகின்றது.
That's exactly right.
அது முற்றிலும் சரியே.
Once he was similar to an eagle, his greater brother, a hawk was.
அதனுடைய பெரிய சகோதரனாகிய கழுகை போன்று ஒரு காலத்தில் இந்த வல்லூர் இருந்தது.
But now he doesn't fly in the skies no more to hunt his heavenly manna.
ஆனால் இப்பொழுதோ அது தன்னுடைய பரலோக மன்னாவுக்காக ஆகாயத்தில் பறந்து போய் ஆகாரம் தேடுவதில்லை.
But he has gotten soft.
ஆனால் மிகவும் மென்மையாகி போய்விட்டது.
He don't fly in the skies anymore. He hops on the ground like a vulture.
அவன் இனி ஒருபோதும் ஆகாயத்தில் பறந்து போவதில்லை. ராஜாளியை போன்று பூமியில் தாவி தாவி செல்லும்.
Sits up on a telephone pole.
டெலிபோன் கம்பத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு
hops along hunting for dead rabbits.
தாவி தாவி சென்று செத்த முயல்களை வேட்டையாடும்.
The hawk wasn't made to do that.
ராஜாளி இந்த விதமாய் நடந்து கொள்ளும்படியாய் உண்டாக்கப்பட்டதல்ல.
No, he was made to be similar to an eagle.
கழுகை போன்று இருக்கும்படியாய் தான் உண்டாக்கப்பட்டது.
That's just like the church.
It was made similar to the eagle.
இப்போது சரியாக சபை போன்று இருக்கிறது. அது கழுகு போன்றே உண்டாக்கப்பட்டது.
It should take the place in the heavens, but instead of that it's got soft.
அது உன்னதங்களிலே தன் ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அது மிருதுவாகி விட்டது.
It don't fly into the unknown no more into the blue.
கண்டிராத உயரங்களுக்கு நீலவானத்திற்கு அது பறந்து போவதில்லை.
No sir, it's depending on its modern ways of adoption of education and theology in some man-made denomination.
இல்லை ஐயா, அது தன்னுடைய நவீன முறைகளாகிய சுவீகாரம், கல்வி, ஏதோ மனிதனால் ஆக்கப்பட்ட ஸ்தாபன வேத சாஸ்திரம் போன்றவரை நம்பி இருக்கிறது. வேறு ஏதோ ஒன்று கொண்டு போட்ட பாதி அழுகி போன செத்த முயல்களை தேடிக்கொண்டிருக்கிறது. பூமியில் தத்தி தத்தி போய்கொண்டிருக்கிறது. அது உண்மைதான்.
See, that's what tells. The eagle hasn't changed a bit. He stays the eagle.
ஒரு ராஜாடி அது எதை அறிவிக்கிறது? கழுகானது ஒரு துளியும் மாறவில்லை, அது கழுகாகவே இருக்கின்றது
என்று.
அவன் ஆகாயத்தில் உயர போகின்றதே கிடையாது. தன்னுடைய புதிய மன்னாவை பிடிக்கும்படியாக ராஜாலி உயர ஒருபோது போவது கிடையாது. ஏற்கனவே மனித்ததாக உள்ளதை அவன் கண்டு கொண்டு அதை சார்ந்து
ஜீவிக்கின்றான்.
ராஜாலி பறந்து உயர போவதில் தரையில் வரும்படியாக வேலி கம்பத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு வயதான ராஜாலியை இன்று
கவனியுங்கள்.
வீதிகள் எழுத போய் டெலிபோன் கம்பிகளில் நிறைய உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஏதாவது செத்து அழுகி போனது கிடைக்குமா என்று பார்த்துக் கொண்டே இருக்கும்.
Is the first thing you know you'll be on the ground altogether grounded because he's got soft
parapadukku seragal illadhu pondadha nilambikkadu vandu vittadhu nee kaangra mudhalavathu kaariyam enna vendral adu eppodum thariyileye irukkumen endral avalavu mirudhuvaagi bhoomiyil irundhe vittadhu
he don't use his strength the more that god gave him
devanadhukku alitha belanai oru podum upayogippadillai
his special identification was to sail into the skies and watch down from below
அதனுடைய விசேஷ அம்சம் என்னவென்றால் உயர ஆகாயத்தில் பறந்து போய் அங்கிருந்து கீழே கவனிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதோ அது அவ்வளவு கீழாக வந்து மேலேயே நோக்கி பார்க்கிறது இல்லை. அதனுடைய மனதை செத்த முயல்கள் வீதிகளில் கொல்லப்பட்டு நசுங்கி கிடக்கும் உடல்களின் மீதுமே வைக்கப்பட்டிருக்கிறது.
But it's something like it.
அது ஒரு கழுகல்ல, ஆனால் ஏதோ கழுகை போன்றது.
Just like the church, depending on its food, for education and so forth
கல்வி மற்ற காரியங்களில் இருந்து தன் ஆகாரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சபையை போன்று சரியாக உள்ளது.
A dead diet that died years ago through Luther and Wesley and the Pentecostals and gone
Luther Wesley பெந்தேகோஸ்துகள் போன்றவர்களை விட்டு போன எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக மறித்து போயிருந்ததான காரியங்களில் தன்னுடைய ஆகாரத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது.
It's looking back for some man-made creed instead of flying up into the heavenlies of the word where all things are possible to them that believe.
விசுவாசிக்கின்ற எல்லாம் கூடும் என்றதான வார்த்தையின் உறுதங்களிலே பறந்து போய் தேடுவதற்கு பதிலாக ஏதோ மனிதனால் ஆக்கப்பட்ட கோட்பாடுகளிலான காரியங்களிலே தேடிக்கொண்டிருக்கின்றது.
Took up the habits of the buzzard.
விணந்தினிகளின் பழக்க வழக்கங்களை அது கை கொண்டுள்ளது.
And dead things was left for the vultures, the world.
அந்த மறித்து போன காரியங்கள் பருந்துகளுக்காக உலகத்திற்காக விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
Educations and so forth like that was left for the world, not for the church.
கல்வி இன்னும் மற்றவை போன்ற காரியங்கள் உலகத்திற்காக விடப்பட்டிருக்கின்றது, சபைக்காக அல்ல.
He's so soft, he don't, he ain't rugged no more. He can't get up into the rugged heavenlies where all things are possible to them that believe.
அவன் அவ்வளவு மிருதுவாகி போனால் அவனால் முடியாது. இனி அவர்கள் கரடுமுரடாய் இருக்க போவதில்லை. விசுவாசிக்கிறவளா எல்லாம் கூடுமான கரடுமுரடான உலகங்களிலே அவனால் போக முடியாது.
He sits back and says, well, Dr. So-and-so said certain.
அவன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு டாக்டர் இன்னார் இன்னார் இன்ன விதமாக கூறுகின்றார் என்று சொல்லுவான்.
My denomination don't believe it that way.
என்னுடைய ஸ்தாபனம் அந்த விதமாக விசுவாசிப்பதில்லை.
Oh, you perverted hawk.
ஓ, தலைக்கீழாக்கப்பட்ட ராஜாலியே.
Break out upon the promises of God.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குள் பறந்து செல்ல பயப்படுகின்றாய்.
You say, well, the days of miracles is past. You're soft.
அற்புதங்களின் நாட்கள் முடிவடைந்து விட்டன என்று நீ கூறுகின்றாய்.
You're scared to take your wings of fire. I have become too soft for a prayer meeting.
உன்னுடைய இறக்கைகளை விரித்து உயர பறந்து போக பயப்படுகின்றாய். ஜெப கூட்டங்களில் கூட பங்கு கொள்ள முடியாத அவ்வளவு மிருதுவாகி விட்டாயா?
Have you come to a place that you're scared to stay over 10 minutes at the altar?
பீடத்தண்டி 10 நிமிடங்களுக்கு மேல் நிற்க பயப்படுகின்ற அளவுக்கு வந்து விட்டாயோ?
Hop along like a vulture, eating dead a carrion on the ground.
Amen.
Yes, sir.
ராஜாலியை போன்று தட்டி தட்டி சென்று தரையில் இருக்கும் செத்த சடலங்களை புசிக்கின்றாய். ஆமையா?
He's too soft to take the rugged beyond anymore.
உயரத்தில் இருக்கும் கரடுமுரடான அவைகளுக்கு இனி போக முடியாதபடி அவன் மிகவும் மிருதுவாகி விட்டான்.
Hops like a vulture and eats vulture's food. What it is. Giant.
ராஜாலியே போண்டு தத்தி தத்தி போகிறான். ராஜாலியின் ஆகாரத்தை புசித்து அருவாகத்தான் அது இருக்கிறது. அது உண்மையே.
Until it begins to look like a vulture.
பார்ப்பதற்கு அதே போன்றே ஆரம்பிக்கும் மட்டாக காணப்பட ஆரம்பிக்கும் மட்டாக.
He acts like a vulture.
ராஜாலியை போன்று நடந்து கொள்ளுகிறது.
He ain't no more hawk than nothing.
அது இனி பருந்தை விட மோசமாகத்தான் இருக்க போகின்றது.
More like a vulture than he is a hawk.
ஒரு பருந்தை விட ராஜாலியாகத்தான் காணப்படுகின்றான்.
A hawk's supposed to sail. Not sit on a telephone pole and watch for a dead rabbit.
ஒரு பருந்து பறக்க வேண்டும் டெலிபோன் கம்பிகளில் உட்கார்ந்து கொண்டு செத்த முயல்களை தேடுவது. அதன் பின்னர் அந்த இடத்திற்கு கீழே இறங்கி போய் வீதியில் தத்தி தத்தி ஒரு ராஜாலியை போன்று போவது. புரிகின்றதா?
That's just about the way the church has today.
சபையானது இன்றைக்கு அந்த நிலையில் தான் நடந்துள்ளது.
What's the use of going up there sailing around when I get rabbits here?
எனக்கு இங்கே ஒரு முயல் கிடைக்கும் போது அவள உயரத்திற்கு பறந்து போவதனால் என்ன பிரயோஜனம்?
But they're dead. They're rotten. They're contaminated.
ஆனால் அவைகள் செத்து போனவைகள், அவைகள் அழுகி போனவைகள், அவைகள் கெட்டு போனவைகள்.
One time they were good.
ஒரு காலத்தில் அவைகள் நன்றாக இருந்தது.
So was the doctrine of the Lutheran, Wesleyan and Pentecostals.
அதே விதமாகத்தான் இருக்கின்றது லூத்தர், வெஸ்லி, பெந்தகோஸ்து உபதேசங்கள்.
Why you eat like a vulture?
நீ ஏன் ராஜாலியை போன்று சாப்பிட வேண்டும்?
There was new manna fell every night out of the heavens for the children of Israel as they journeyed.
இஸ்ரவேலின் பிள்ளைகள் பிரயாணம் பண்ணின போது ஒவ்வொரு நாளும் உன்னதத்திலிருந்து புதிய மன்னா அவர்களுக்கு பொழிந்தது.
Anything left over was contaminated.
அடுத்த நாளுக்கு மீதியா வைக்கப்பட்டது எல்லாம் கெட்டு போயிற்று.
We say the country got wiggle tails in it.
நாங்கள் நாட்டுப்புறத்தில் அதற்கு புழுபுழுத்து விட்டது என்று சொல்லுவோம்.
Too many them wiggle tails in our experiences today.
இன்றைக்கு நம்முடைய அனுபவங்களில் அப்படிப்பட்ட புழுக்கள் அதிகமாக உள்ளது.
Our religion is depending on what somebody else said and the promises for some other age.
நம்முடைய மார்க்கமானது யாரோ ஒருவர் சொன்னது, யாரோ ஒருவர் சொன்னதை சார்ந்து உள்ளது, அல்லது வாக்குத்தத்தமானது வேறு ஏதோ காலத்திற்கானது என்று சொல்லுவதாய் உள்ளது.
Man come to me not long ago, a Baptist preacher up at my house, and said, I just want to correct you on something.
சில காலத்திற்கு முன்னர் ஒரு பாப்டிஸ்ட் செய்தியாளர் ஒரு வேண்டமாக வந்து என் வீட்டிற்கு வந்து, பாருங்கள் நான் உண்மை சற்று திருத்தும்படியாக விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் என்ன என்றேன்?
You're trying to teach an apostolic doctrine over in this age. That the apostolic age ceased.
அவன், இந்த காலத்தில் நீ அப்போஸ்தல உபதேசத்தை போதிக்க பிரயாசிக்கின்றாய், அப்போஸ்தல காலம் முடிந்து விட்டது என்றான். நான் சொன்னேன், எப்பொழுது என்று?
I'll tell you when it began, you tell me when it ceased.
நான் எப்பொழுது ஆரம்பமானது என்று சொல்கிறேன், நீ எப்பொழுது முடிந்து விட்டது என்று எனக்கு சொல் என்றேன்.
I said, you believe the word? He said, I do.
நீ வார்த்தையை விசுவாசிக்கின்றாயா என்றேன். அவன், நான் விசுவாசிக்கிறேன் என்றான்.
I said, all right. Now on the day of Pentecost, you believe that's an apostolic age start? He said, I do. I said, then the speaker, Apostle Peter, said these words.
அதற்கு நான், சரி, பெந்தகோஸ்தினால் என்ற அப்போஸ்தல காலம் அப்போது தான் துவங்கியது என்று விசுவாசிக்கின்றாயா என்றேன். அவன், நான் விசுவாசிக்கிறேன் என்றான். நான் அப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொன்னான்
என்றேன்.
நினைவிருக்கட்டும், இயேசு சொன்னார், இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும், ஒரு வார்த்தையை கூட்டினாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பங்கு எடுக்கப்பட்டு போகும் என்று சொன்னார்.
Or somebody's got their name on the book.
அது புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டுள்ள ஏதோ ஒரு பிரசங்கியோ அல்லது யாரோ ஒருவருக்கு தான்.
I said, Peter said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of sin.
நான் சொன்னேன், பேதுரு சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
And you shall receive the gift of the Holy Ghost for the promise is to you and to your children and to them as far off, even as many as the Lord our God shall call.
அப்பொழுது பரிசுத்தாவியின் நடத்தை பெறுவீர்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும், தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று
சொன்னேன்.
அது எப்பொழுது முடிவடைந்தது?
It's always been in.
அது என்றைக்கும் உள்ளதாக இருக்கின்றது.
It's a bunch of hawks that turned out to be buzzards hopping around on some other dead carcass.
அது பிணநெண்டிகளாய் மாறி போன பருந்துகள் வேறு ஏதோ மறித்த சடலத்தின் மேல் தத்தி தத்தி சாப்பிடுகின்றன.
Some other age kill for them. Right. Not fresh manna from the heavens anymore.
வேறு ஏதோ காலத்தில் அவர்களுக்காக கொல்லப்பட்டதை புசிக்கின்றன. அது உண்மையே. இனி ஒருபோதும் அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து விழுந்த புதிய மன்னா கிடைக்கப் போவதில்லை. அவர்களுக்கு அது அவசியமும் இல்லை. அவர்களால் ஒரு ஜப கூட்டம் கூட வைக்க முடியாது.
Not eagle to begin with. Soft, not rugged,
just hops around.
ஆரம்பத்தில் கழுகுகள் அல்ல, மிருதுவான கரடு முரடற்று தத்தி தத்தி சுற்றி வருகின்றது.
So is our modern denomination depended on education.
அதே விதமாகத்தான் இருக்கிறது நம்முடைய நவீன ஸ்தாபனம், கல்வியை சார்ந்ததாகவும்.
There are some man-made theology to explain all these things away.
புறம்பாக யாவற்றையும் விளக்கி காட்டக்கூடிய மனிதனால் ஆக்கப்பட்ட வேத சாஸ்திரமும் உடையதாக இருக்கிறது.
And they accept that.
அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
You won't take the word that said Jesus Christ is the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
You won't take Malachi 4.
அவர்கள் மல்கியா 4 எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
You won't take all these other promises pertaining to this day.
இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல்,
it said how the church age, how the prophet said it shall be light in the evening time.
எப்படி சபை காலம், எப்படி தீர்க்கதரிசி சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்கிறது.
They don't take this. They want to hop around on what some Pentecostal organization killed 100 years ago.
அவர்கள் இதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். 100 வருஷங்களுக்கு முன்னு ஏதோ பெந்தேகோஸ்த் ஸ்தாபனத்தில் சொல்லப்பட்ட ஏதோ ஒன்றின் மீது தத்தி தத்தி சுற்றி கொண்டு.
Eating on half rotten manna. It's no good.
பாரி அடிக்கு போன மண்ணாவை புசித்துக் கொண்டிருப்பார்கள். அது உண்மையே, அது நல்லதல்ல.
Notice, church is so carnal. Feeds itself on worldly a Karen.
கவனியங்கள், சபையானது அவ்வளவு மாமிசமாகிய உலக பிரகாரமான சரீரத்தை புசிக்கின்றது.
Dead things of the world is like the vulture does.
உலகத்தின் செத்த காரியங்கள் ராஜாளி செய்கிறது போன்றே.
Church politics.
சபை அரசியல்.
They don't let the Holy Ghost send a man to a church. They have to have a politics and see if the denomination is going to receive him or not.
பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு மனிதனை ஒரு சபைக்கு அனுப்புவதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஸ்தாபனம் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை அவர்களுக்கு ஒரு அரசியலாய் இருக்கத்தான் வேண்டும்.
They're like the world, they dress like the world, they look like the world, they act like the world, they're vultures like the world, they're lazy, soft compromisers.
அது உண்மையே, அவர்கள் உலகத்தை விரும்புகிறார்கள், உலகத்தை போன்று காணப்படுகிறார்கள், அவர்கள் உலகத்தை போன்று கிரியை செய்கிறார்கள்.
All there is to it.
அதற்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான்.
Do you ever see an eagle compromise? No, sir.
ஒரு கழுகு ஒப்புரமானதை நீங்கள் எப்பொழுதாவது கண்டதுண்டா? இல்லை ஐயா. அதற்குள் எவ்வித ஒப்புரவாகுதலும் இல்லை. அவ்வாறே ஒரு அசலான கிறிஸ்தவர்களும் இல்லை. அவன் மிருதுவானவன் அல்ல, அதை கண்டுபிடிக்க மாட்டாய், அவன் தேடிக்கொண்டே இருப்பான்.
ஆமென். He wants fresh manna.
Amaya, avanudi aagaarathai avan kandupidipaan. Avanukku podiya manna avasiyamaa irukkirathu.
He'll get down there and dig till he finds it.
Avan keele irungiyathai kandupidikkamattai thondi paarpaan.
He'll fly higher and higher. If it's not in this valley, he'll raise a little higher.
Avan uyara uyara parandhu selvaan. Indha pallathaakkirathu illai endral அவன் இன்னும் சிறிது உயிரை
எழும்புவான்.
எவ்வளவு உயரம் நீங்கள் போகின்றீர்களோ அவனை நன்றாக நீங்கள் காண முடியும். ஆகவே இந்த நாட்களின் கழுகுகளுக்கு இன்னும் உயரை எழும்பி பறக்கவும், தேவனுடைய பாகுதத்தங்களை கிண்டி பார்க்கவும் இது நேரமாயிருக்கிறது.
தினையோ
வருஷங்களுக்கு முன்னால் கொல்லப்பட்ட ராஜாலயின் ஆகாரத்தில் ஜீவிப்பதல்ல, அதை விட்டு வெளியேறுங்கள். அரசியல், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது, ஓட்டு போட்டு வெளித்தள்ளுவது, இதையும் அதையும் அல்லது அதையும் சொல்லுவதுமாக உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் சபையில் உரிமையோடு பிரவேசிக்க வழி இல்லை.
No more agonize with God to fulfill his word.
ஜெபக்கூட்டங்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற தேவனோடு அவர்கள் துயரப்படுகிறதும் இனி இல்லை.
No more believing that the word is still the same yesterday, today and forever.
வார்த்தை இன்னமும் நேற்றும் இன்றும் என்று மாறாதா இருக்கிறது என்று விசுவாசிப்பதும் இனி இல்லை.
They just vulturized down, got a denomination, put their name on the book, got lazy and soft.
அவர்கள் ராஜாதிகளை போன்று கீழே இறங்கி ஒரு தாமதத்தை பற்றிக் கொண்டு அவர்கள் பெயரை புத்தகத்தில் எழுதி மிகவும் சோம்பலாகி மிருதுவாகி அங்கே உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு செத்த சடலத்தினால் திருப்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
That's a similar brother to the eagle.
கழுகின் அதே போன்ற சகோதரனாகிய ஒரு பருந்தை போலாவது இருந்திருக்க வேண்டும்.
The prophet that brought the true word and manifested it.
கழுகாகி தீர்க்கதரிசி உண்மையான வார்த்தையை கொண்டு வந்து அதை நிரூபிக்க காட்டினால்
relies on half rotten man-made theology.
பாரி அழுகி போன மனிதனால் ஆன வேத சாஸ்திரத்தை நம்பி இருக்கிறது.
Where is he getting at?
அவன் அதை எங்கே பெற்றுக் கொண்டான்?
In some man-made Sunday school program sheet.
மனிதனால் ஆக்கப்பட்ட ஏதோ ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்திட்டத்தில்.
Some educator killed for him back in some seminary.
யாரோ கற்றுக் கொடுப்பவர் ஏதோ வரசாத்திர பள்ளியில் என்றோ அவருக்காக கொன்று அதன் இடத்தில்.
Tell him that the days of miracles is past. What was such a thing as the baptism of the Holy Ghost? All this is nonsense.
அதே அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற காரியங்களே இல்லை. இவைகளெல்லாம் அர்த்தமற்றது என்று சொல்லுகிறது.
You mean to tell me that an eagle would eat that? He couldn't do it.
No, sir.
ஒரு கழுகனை சாப்பிடும் என்று நீ சொல்லுகிறாயா? அதனால செய்யவே முடியாது. இல்ல ஐயா. அவ்வாறு ஒரு கிறிஸ்தவனும் மனித சடலம் போன்றதான பழைய ஸ்தாபன சோதனைகள் போதனைகளாலும் காரியங்களாலும் ஆனதை புசிக்க
மாட்டான்.
வேளையின் வாக்குத்தம் புத்த பொரிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவையாயிருக்கிறது. லூதரின் நாட்களில் தேவன் முயல்களை வாக்கு பண்ணியிருந்தார். மற்றவர்களின் நாட்களில் தேவன் மற்ற காரியங்களை வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் நமக்கு ஒரு விதமான பதார்த்தங்களையும் முழு விருந்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் ஏழு முத்திரைகளும் திறக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை புசிக்க எல்லா காரியங்களும் ஆயத்தமாயிருக்கிறது. மருந்துகள் பெருந்திலைகளை போன்று தத்தி தத்தி வருகின்றது. ஓ
என்ன
அதை குறித்து சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு முக்கியம் என்ன ஒரு வேளையா இருக்கிறது. பருந்தானது அதன் பரந்த தன்மைகளை அநேக காலத்துக்கு முன்பாகவே எழுந்து விட்டது
போன்று
அவ்வாறு சபையான தன்னுடைய இருக்க வேண்டிய தன்மைகளை இழந்து தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய கழுகின் ஸ்தானத்தை விட குறைந்ததான சகோதரி பறவை
ஆகிவிட்டது.
ஒரு காலத்தில் உண்மையான வார்த்தையாகிய நீதிமானாகுதல் சுமக்கும் கருவியாயிருந்தது.
பின்னர்
பரிசுத்தமாகுதல் சுமக்கும் கருவியாகி அதன் பின்னர் பரிசுத்தாவின் அபிஷேகம் மரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல் ஆகியவைகளை சுமக்கும் கருவியாய் மாறிற்று. ஆனால் அதற்கு பின்னர் தொடர்ந்து போகையிலே பின்னோக்கி போய் வேறு எதையோ நேற்றைய மன்னாவை புசிக்க முயற்சிக்கின்றது. அது அழுகி போயிற்று.
It's no good.
அது நல்லதல்ல.
A genuine eagle of this day knows that was all right, but we got that plus.
இந்த நாட்களில் அசலான ஒரு கழுகு அதெல்லாம் சரிதான் என்னும் அதோடு நமக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறது என்பதையும்
until Jesus Christ has made manifest in the fullness of his power as he promised to be in this last day.
இந்த நாட்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றபடியே இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய முழு வல்லமையோடு வெளிப்படுமட்டாக அறிந்திருக்கும்.
She is now dry shut.
இப்பொழுது அவள் ஒரு உலர்ந்த பதராய் இருக்கிறாள்.
It's past. The Spirit of God passed through her, it's true.
அது கடந்து போய்விட்டது. தேவனுடைய ஆவி அவளினூடாக கடந்து போயிற்று. அது உண்மையே.
She will not be heir with the vindicated seed word.
ரூபகார படுத்தப்பட்ட வார்த்தை வித்தோடு கூட சேர்ந்து அது சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை.
She sure will not be. She'll not be in the rapture.
நிச்சயமாக அவள் இருக்க மாட்டாள். அவள் எடுத்துக் கொள்ளப்படுதலே இருக்க மாட்டாள்.
She'll be a church member. May come up in the second resurrection. Be judged according to what she's heard.
அவள் ஒரு சபை அங்கத்தினராய் இருப்பாள். ஒரு கால் இரண்டாவது உயிர்த்தெழுதல் வரலாம். அவள் கேள்விப்பட்ட காரியங்களின்படியாய் நியாயம் தீர்க்கப்படலாம்.
If you're here tonight just a church member, what's your judgment going to be when we all have to stand there and witness you heard the truth?
இன்றிரவினி வருமினே ஒரு சபை அங்கத்தினாய் இங்கு வீற்றிருப்பாயானால் நாம் எல்லாருமாக அங்கே நின்று நீ வார்த்தையை காதால கேட்டாய் என்று சாட்சி சொல்லும் போது உன்னுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகின்றது? புரிகின்றதா?
She no more flies into the blue, into the unknown.
அறியக்கூடாத நீலவானங்களுக்குள்.
Unto the supernatural, where the powers and heights and the promises of God's eternal word is made possible all things to them that believe.
ஏர்க்கேக்கி அப்பார்ப்பட்டதற்குள் தேவனுடைய நித்தியமான வார்த்தைகளுள்ள உச்சக்கட்டத்துக்கும் வல்லமையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் கூடும் என்பதாகும். அவ்விடத்திற்கு இனி பறந்து போவதில்லை.
She won't believe that. She said she falls right back on the telephone wire and said my denomination says the rabbits is all right.
அவள் அதை விசுவாசிக்க மாட்டாள். அவள் நேராக ஒரு டெலிபோன் கம்பியின் மேல் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய ஸ்தாபனம் முயல்களே போதுமானது என்று சொல்கிறது என்று சொல்வாள்.
Though they got maggots in them, but yet they're all right, see.
அவைகளில் சிறு புழுக்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இருப்பினும் அவைகள் சரியாய் தான் இருக்கிறது. புரிகின்றதா?
She depends on that.
அவள் அதையே நம்பி இருக்கிறாள்.
Pentecost is like her denominational vulture sister sitting now in large council seats of the ungodly.
பெந்தேகோஸ்தே அவருடைய ஸ்தாபன ராஜாளியாகிய சகோதரியை போன்று இப்பொழுது ஒரு தேவ பயமற்ற ஆலோசனை சங்கத்தின் ஒரு பெரிய ஆசனங்களை பெற்று
listening to her worldly politic head feeding her old vulture food of dead rabbits something
passed by 50 years ago அரசியல் தலைவன் கொடுக்கின்ற 50 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட செத்த முயல் ராஜாளி ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கிறது.
That's the condition of the Pentecostal church. Oh my.
பெந்தேகோஸ்து சபையின் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஓ என்ன.
Just as Sarah tried to bring the promise of the supernatural by hand-picked Hagar.
தன் கைகளாலே தேடி எடுத்த ஆகாரின் மூலமாக இயற்கைக்கு மேம்பட்ட வாக்குத்தத்தை கொண்டு வர பிரயாசித்த சாராளை போன்று.
So as a church trying to bring a revival.
சபையும் அவ்வாறே ஒரு எழுப்புதலை கொண்டு வர முயற்சிக்கிறது.
Our great evangelists across the country today, a revival in our time, a revival in our time.
எங்களுடைய மகத்தான சுவிசேஷர்களின் தேசம் முழுவதுமாக நம்முடைய நாட்களில் ஒரு எழுப்புதல், நம்முடைய நாட்களில் ஒரு எழுப்புதல்.
All you Methodist, Baptist, Pentecostals all get together. How can you have a revival of fresh manna on an old dead vulture?
பெந்தேகோஸ்துகளே, பாப்டிஸ்டுகளே, பெந்தேகோஸ்துகளே, எல்லாரும் ஒன்று சேருங்கள் என்று கூக்குரலிடுகின்றனர். வல்லறுகளை போன்று நீங்கள் செத்தவைகளை இரையாக திண்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் மத்தியில் புதிய மன்னவாய் எழுப்புதல் எப்படி உண்டாகும்?
How can you have it? Revival in our time.
எழுப்புதல் உங்கள் மத்தியில் எப்படி உண்டாகும்? நம்முடைய நாட்களில் எழுப்புதல்.
The revival will be so small that never know it ever happened.
எழுப்புதலானது அவ்வளவு சிறியதா இருக்கும், அப்படி ஒன்று சம்பவித்ததா என்று ஒருவரும் அறிந்திருக்க கூடாததா இருக்கும்.
Pentecostals said, oh, there's going to be a great thing happening. It's happening and they don't know it.
பெந்தேகோஸ்துகள் ஒரு பெரிய காரியம் சம்பவிக்க போகின்றது, அது சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் அவர்களது அறியாது இருக்கிறார்கள். அவ்வளவுதான்.
Yes, sir. For where the carcass is, there the eagles will be gathered.
புரிகின்றதையா? ஆமையா, பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். அதைதான் அது சொல்லுகிறது.
What is the carcass? The word.
பிணம் என்றால் என்ன? வார்த்தை.
He is the word, the carcass, Christ. Christ in you, the same yesterday, today and forever.
அவரே அந்த வார்த்தை, அந்த பிணம், கிறிஸ்து. உரைக்குள் இருக்கும் கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார்.
How true it is.
அது எவ்வளவு உண்மையாயிருக்கிறது.
Sarah trying to get the promises all fulfilled, you see.
வாக்குத்தத்தம் யாவற்றை நிறைவேற்றும்படியாக சாராள் முயற்சிக்கிறாள். உங்களுக்கு புரிகின்றதா?
In a great, like the church today, a great revival in our time. By what?
இன்றைக்குள்ள பெரிய சபையை போன்று நம்முடைய நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல். எதை கொண்டு?
By a perverted promise.
தலைக்கீழாக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை கொண்டு.
How you go to do it when God never did bless our organization?
தேவன் ஸ்தாபனங்களை ஆசீர்வதியாமல் இருக்கும் போது நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீர்கள்?
He never did use an organization.
அவர் ஒருபோது ஸ்தாபனத்தை உபயோகித்ததே கிடையாது.
When a message went forth and they organized it, died right there. I challenge any historian to show me where it ever raised again.
ஒரு செய்தி புறப்பட்டு சென்று அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கி கொண்ட போது அங்கேயே அது மறுத்து போயிற்று. எங்கே அப்படி மறுத்த ஒரு ஸ்தாபனம் திரும்பமாக எழும்பி நிற்கிறது என்று எந்த சரித்திரக்காரனாவது எனக்கு எடுத்து காட்டும்படியாய்
சவாலிடுகிறேன்.
அது சரியாக அங்கேயே மறுத்து அது அபிடத்திலேயே இருக்கிறது. அந்த சுமந்து போகும் கரியை விட்டு அகண்டு தேவன் இன்னொன்றுக்குள் போய்விட்டார். நேராக லூத்தரில் இருந்து வெளியே மெத்தடிஸ்ட் கொள்ளும், மெத்தடிஸ்டுக்குள்ள இருந்து வெளியேறி பெந்தேகோஸ்துக்குள்ளும் போய்விட்டார். இப்படி அவர் பெந்தேகோஸ்தை விட்டு அகண்டு நேராக வித்துக்குள் போய்விட்டார். ஏனென்றால் அது வித்தா இருக்க
வேண்டியதான்.
உன்னால் இயற்கையை மேற்கொள்ள முடியாது. அதற்கு வித்து போவதை தவிர அங்கு வேறு ஏதும் சம்பவிப்பது ஒன்றுமே இல்லை. ஆகவே வித்தான தன்னையே உற்பத்தி செய்து கொள்ளும். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார். அதே அக்னி சம்பவமாய் இருக்கிறார். அதே அடையாளங்களையும், அதே வல்லமையும், அதே தேவனையும், அதே அற்புதங்களையும், அதே காரியங்களையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையும் வேதத்தையும் சரியாக ரூபகப்படுத்தினார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். இன்றிரவு அவர் நம்மை நடத்துகிறார். அதை காணும்படியாகவும் அதை விசுவாசிக்கும்படியாகவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமாக சாராளை சபையை அவளாக ஆகாரை தேர்ந்தெடுத்திருந்தால் அது கிரியை செய்யவில்லை. கிரியை செய்ததா? இல்லை.
Her hand-picked group won't work today either. Doctors and PhDs and LLDs don't do it.
இன்றைக்கும் கூட அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமும் கிரியை செய்யாது. டாக்டர் பெற்றவர்கள், PhD, LLD பட்டதாரிகள் இவர்களால் செய்ய முடியாது.
All the carriers fail. Luther failed as Hagar did.
எல்லா சுமந்து போகும் கருவிகளும் விழுந்து போயின. லூதர் தவறி போனான்.
ஆகார் செய்தாள்.
What did Hagar do? Hagar gave her son to another woman's bosom. All right?
ஆகார் என்ன செய்தாள்? ஆகார் தன்னுடைய குமாரன் இன்னொரு ஸ்திரீயின் மடியில் கொடுத்து, அது உண்மைதானே,
to raise her child.
அவளுடைய பிள்ளையை வளர்க்கும்படி செய்தாள்.
Hagar did that.
ஆகார் அதை செய்தாள்.
Gave her son, her only son, to another woman's bosom, not his mother.
அவருடைய குமாரனை, அவருடைய ஒரே குமாரனை இன்னொரு ஸ்திரீயின் மடியில் அந்த பிள்ளையுடைய தாய் அல்லாதவரிடம் அதை வளர்க்கும்படியாய் கொடுத்தாள்.
That's the same thing Luther did when he gave his son justification over to a denomination of fools. Exactly. Raise him up.
லூதர் தன்னுடைய குமாரனாகிய நீதிமானாகுதலை ஒரு ஸ்தாபனத்திடம் கொடுத்து அதனோடு விளையாடும்படி, அது உண்மையே, அதை வளர்க்கும்படி கொடுத்த போது அவரும் அதே காரியத்தை
செய்தான்.
செய்தது போலவே செய்து அதே விதமாக பெத்லகேம் விழுந்து போனான்.
Doubting his supernatural birth being the baptism of the Holy Ghost as Sarah did at the oak tree.
அதாவது அந்த ஓக் மரத்தண்டையிலே சாரால் செய்தது போன்றே பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய இயற்கைக்கு மேம்பட்ட பிறப்பை சந்தேகித்தாள்.
When Wesley was introduced to the supernatural,
Wesley ஆனவர் இயற்கைக்கு மேம்பட்டவைகளுக்கு அறிமுகப்படுத்தின போது,
when the Pentecostal age come on and Wesley was introduced to speaking in tongues, all this they laughed and made fun of it.
பெந்தகோஸ்து காலம் வந்த போது அந்நிய பாஷையில் பேசுதல் இன்னும் இப்படியாய் சில காரியங்களை அறிமுகப்படுத்தின போது அவர்கள் அதை பரிகாசித்து சிரித்தனர்.
All you church of Christ and you so-called
கிறிஸ்துவின் சபை என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களே,
you Baptists and Presbyterians, every one of you turned your nose up on it and
பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிட்டீரியன்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் அதை வேண்டாம் முகத்த திருப்பினீர்கள், தூர விலைக்கு ஓடினீர்கள். அது உண்மை. வெஸ்லியன் என்ன செய்வாய்?
You sold your child to an organization and it died and perished.
நீ உன்னுடைய பிள்ளையை ஒரு ஸ்தாபனத்திற்கு விற்று போட்டாய், அது மாறித்து அழிந்து
போயிற்று.
சரியே.
But the word, the true word went right on.
ஆனால் வார்த்தை, உண்மையான வார்த்தை தொடர்ந்து போனது.
It didn't stay in that organization. It moved right on into Pentecost and took some more with it.
அது அந்த ஸ்தாபனத்திலே தங்கிவிடவில்லை. அது நகர்ந்து அப்படியே பெந்தகோஸ்துக்குள்ளாக போய் அதனோடு இன்னும் சிலரை கொண்டு சென்றது.
It's a more matured son, like the seed that fell into the womb.
அது மிகவுமாக முதிர்ச்சி அடைந்த குமாரன், அந்த கர்ப்பைக்குள் விழுந்த அந்த வித்தை
போன்று
கொஞ்ச காலம் கழித்து அது முதுகெலும்பில் ஆரம்பித்து அதன் பின்னர் சுவாசபைகள் உண்டானது, அதன் பின்னர் தலை கால் வளர்ந்து பின்னர் அது பிறகுதுக்குதான ஒரு ஸ்தானத்துக்கு வந்தது. அது
சரிதான்.
ஆக இதே விதமாகத்தான் சபையும் முதிர்ச்சி அடைந்தது.
Doubted just exactly like Sarah did the tree.
மரத்தண்டை சாரால் செய்தது போன்ற சரியாக அப்படியே வெஸ்லியும் சந்தேகித்தான்.
She said, when the angel of the Lord, a man dressed like an angel, God it was himself, Elohim.
கர்த்தருடைய தூதனானவன் ஒரு மனிதனை தூதனை போன்று உடுத்தினவனாய், அது தேவன், தேவன் தாமே, எலோஹிம்.
Dressed like a man, stood there with dust on his clothes.
மனிதனை போன்று உடுத்தினவனாய், அங்கே ஆடையில் தூசுபடிந்தவனாய்
என்று,
சாராளுக்கு 90 வயதும் ஆபிரகாமுக்கு 100 வயதுமான பிறகு அவர் அவர்களுக்கு ஒரு பாகத்தை கொடுத்தார்.
சாராள்
நகைத்து, எனக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு இல்லாத நேரத்தில் அது எப்படி ஆகும்? நாங்கள் வாலிப மாணவர்களை போன்று குடும்ப தொடர்பாற்றி 25 ஆண்டுகள் ஆகிறது
என்றால்,
அவளுக்கு ஏறக்குறைய 100 வயதுக்கு நெருங்கிவிட்டது. அவள் என் ஆண்டவனுடன் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? நானும் முதியவள், அவரும் முதியவர்.
His stream of life is dead and my womb's dried up, my breast is gone, the milk veins are gone.
அவருடைய ஜீவ ஓட்டம் செத்து விட்டது, என் கர்ப்பப்பை செத்து விட்டது, என் மார்பகங்கள் சுருங்கி போய்விட்டது, பால் சுரபிகள் உலர்ந்து போயிற்று.
How could I have it?
எனக்கு எப்படி குழந்தை இருக்க போகிறது?
God said, I promise it. He's coming anyhow.
தேவன் சொன்னார், நான் இதை வாக்களித்தேன், எப்படியாயினும் அவன் வரப்போகிறான் என்று.
So did Wesley.
வெஸ்லியும் அதே போன்று செய்தான்.
How can we accept them speaking in tongues and divine healing and stuff? It's not for us in this day.
அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவதையும் தெய்வீக சுகம் பெறுதலையும் இது போன்ற காரியங்களையும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்கள் அது நமக்கு இருப்பது எப்படி?
God said, I promise in the last days I'll pour out my spirit upon all flesh.
தேவன் சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நான் வாக்களிக்கிறேன் என்று.
He promised to do it.
and he went on and done it anyhow.
அவர் அதை செய்வேன் என்று வாக்களித்துள்ளார். அவர் அதே விதமாக அதை செய்து நிறைவேற்றினார்.
And the Wesleyan Church with the, all its little Pauline sisters of Baptist Presbyterians and Church of Christ.
வெஸ்லி சபையானது தன்னுடைய மகரந்தபடி சகோதரிகளான Baptist Presbyterian Church of Christ.
Nazarenes Pilgrim Holiness and United Brethren and what for died right with it and the church moved on.
நஜரேயன்கள் யாத்திரிக பரிசுத்தர் ஐக்கிய சகோதரர்கள் இன்னும் இருப்பவையெல்லாம் அதனோடு கூட சேர்ந்து மறித்து போயிட்டு சபையோ தொடர்ந்து நகர்ந்து சென்றது.
Now what did Pentecost do? Organize. This is like the ship.
இப்பொழுது பெந்தெகோஸ்தே என்ன செய்தது? உமியை போன்ற தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டது.
It done the same thing. It organized itself together.
அரே காரியத்தை செய்தது. அது ஒன்று சேர்ந்து ஸ்தாபனமாக்கி கொண்டது.
Set itself in as a ship. That's right.
உமியை போன்ற தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்டது. அது உண்மையே.
Pentecost was as Mary.
பெந்தெகோஸ்தே மரியாளை போன்று.
Pentecostal feast, look what Mary did.
பெந்தெகோஸ்தே பண்டிகையின்றி மரியாள் என்ன செய்தாள்?
What did Mary do wrong?
மரியாள் என்ன தவறு செய்தாள்?
At a Pentecostal feast one time, she was faced with a bunch of dignitaries, priests, when her son...
ஒரு சமயம் பெந்தெகோஸ்தே பண்டிகையின்றி அவள் ஒரு கூட்ட போதகர்களை சந்திக்க நேர்ந்தது.
She couldn't find him anywhere.
அவள் தன்னுடைய குமாரனை காணாமல் தேடி அலைந்த போது அப்படி ஆயிற்று.
And she went back 3 days journey, she'd left him, like the modern church today.
அவள் 3 நாள் பிரயாணம் திரும்பி சென்றாள். இன்றைய நவீன சபையை போன்று அவள் அவரை தவற விட்டு விட்டாள்.
About 3 times 5 or 25 as a church left.
சபையானது அவரை 3 முறை 5 அல்லது 25 விட்டு விட்டது.
About 50 years ago or 75.
சுமார் 50 வருடங்கள் 75 வருடங்களுக்கு முன்னர் விட்டு விட்டது.
No left him at the Pentecostal feast.
அவரை பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று தவற விட்டு விட்டார்கள்.
Mary went back up with Joseph 3 days looking for him.
மரியா யோசேப்போடு கூட 3 நாள் பிரயாணமாக திரும்பி போய் அவரை தேடினார்கள்.
She'd been looking for him, couldn't find him. She found him.
அவள் அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
What did she find?
அவள் என்ன கண்டுபிடித்தாள்?
She found him in the temple discussing the word of God with the priest.
தேவனுடைய வார்த்தை ஆசாரியோடு தேவாலயத்தில் விவாதித்துக் கொண்டிருக்க அவரை கண்டார்கள்.
And right in the front of those priests.
அந்த ஆசாரியர்கள் கனத்துக்குரியவர்கள் முன்பாக.
Those dignified. Mary let the curtain drop.
அந்த கனத்துக்குரியவர்கள் முன்பாக மரியாள் தன் திரையை மறைவை அவிழ்த்து விட்டாள்.
She did exactly the thing she should not have done.
அவள் சரியாக எது செய்ய கூடாதோ அதே காரியத்தை செய்து விட்டாள்.
Call her God, the mother of God.
அவளை கடவுள் என்று கூப்பிடுவதா? தேவனின் தாய் என்று கூப்பிடுவதா?
A mother ought to have more wisdom than her son.
ஒரு தாய் தன் பிள்ளையை காட்டிலும் அதிக ஞானமுள்ளவளாய் இருக்க வேண்டும்.
And she said, your father and I have sought you with tears for day and night.
அவள் நானும் உன் தகப்பனும் பகலிரவாய் கண்ணீரோட உன்னை தேடினோமே என்றால்.
Your father and I.
உன்னுடைய தகப்பனும் நானும்.
Claiming that the birth wasn't supernatural, that Joseph was the father of Jesus.
அவருடைய பிறப்பு இயற்கைக்கு மேம்பட்டது அல்லவென்றும் யோசேப்பு தான் இயேசுவின் தகப்பன் என்பது போன்று உரிமை பாராட்டினார்.
She denied the supernatural birth.
இயற்கைக்கு மேம்பட்ட பிறப்பை அவள் மறுதளித்தார்.
Pentecost started speaking in tongues.
பெந்தெகோஸ்தே சபை அந்நிய பாஷை பேசுவதை எடுத்துக்கொண்டது.
They denied the birth of the word.
அவர்கள் வார்த்தையின் பிறப்பை மறுதளித்தார்கள்.
Exactly what it did. He'll take so much of it, but won't take the rest of it.
சரியாக அதைத்தான் அது செய்தது. அவர்கள் அதில் அவ்வளவா எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் எஞ்சியுள்ளதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
It denied the birth of the word, just like Mary did.
மரியா செய்தது போன்று அது வார்த்தையின் பிறப்பை மறுதளித்தது. ஆனால் கவனியுங்கள், இதற்கு பிறகு இனி ஒரு ஸ்தாபனம் இருக்க போகிறதில்லை. கவனியுங்கள், வார்த்தையானது 12 வயதாக இருக்கும் போது, ஓமிக்குள்ளாக ஏதோ ஒரு சிறிய துண்டாக இருக்கும் போது, அவர் என் பிதாவு கடத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிகிறீர்களா என்று
சொன்னார்.
வார்த்தையானது சபையை அங்கே திருத்துகிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எதற்காக செய்கின்றாய்? இது செய்ய முடியாது என்று உனக்கு தெரியும். நாங்கள் கதவுகளை மூடிவிடுவோம், உன்னை உள்ளே வரவிட மாட்டோம். என் பிதாவு கடத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிகிறீர்களா? நிச்சயமாக, நிச்சயமாக, உண்மையான இயற்கைக்கு மேம்பட்ட வசீகரம். அரியாள் அப்பொழுது தான் அவள் யோசேப்பின் குமாரன் என்று சாதாரண ஒரு மனிதன் என்றும் கூறினாள்.
What Pentecost did this claimed to be one of three.
அல்லது பெந்தெகோஸ்தே என்ன செய்தது? வெறுமனே அவர் 3-ல் 1 என்று கருத்து தெரிவிக்கின்றது.
One of three, but he was all three in one.
அது உங்களை புண்படுத்துகிறது என்று நான் அறிவேன். 3-ல் 1, ஆனால் அவரோ 3-1 இருந்தார்.
But the Pentecost, oh yes, he is the son of the father of the Holy Ghost. Oh my.
ஆனால் பெந்தெகோஸ்தே ஓ சரி, பரிசுத்த ஆவி ஆகிய பிதாவின் குமாரன் என்கிறார்கள். ஓ
என்ன,
ஆனால் உண்மையான சத்தியமான வார்த்தையானது உரைத்து அவர்கள் மூன்று பேர்களா அல்ல, அவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள்.
உங்களுக்கு
தேவனுடைய வார்த்தை தெரியாதா? அவர்களை மூன்றாக்காதீர்கள், அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள்.
There will be no more carrier mother churches, denominations after this carrier shut.
கவனியங்கள், இனிமேல் சுமந்து செல்லும் கருவி தாய் சபைகள் ஸ்தாபனங்கள் இந்த சுமந்து செல்லும் கருவியாக உமிக்கு பின்னர் இருக்க போகிறதில்லை.
Because at the shut there's no more nothing left than just the grain, is that right?
ஏனென்றால் உமிக்கு பின்னர் இன்னும் வேறொன்றையும் இருக்க போவதில்லை. அதன் பின்னர் ஒன்று விடப்பட்டிருக்கவில்லை, கோதுமை மணியை தவிர. அது சரிதானே? கோதுமை மணியாக இருந்துதான் ஆக வேண்டும். நிலத்தில் விழுந்த அதே விதமான கோதுமை மணியாக இருக்க வேண்டும்.
Jesus Christ the same yesterday, today, forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார்.
A spirit come upon the bride.
ஒரு ஆவி மணமாட்டியின் மேல் இறங்குகிறது.
To do the same things that he did. See, it's a reproducing again of the grain.
அவர் செய்த அதே கிரியைகளை இவளும் செய்யும்படியாக பாருங்கள். அதே கோதுமை மணியை அது திரும்பமாக உற்பத்தி செய்கிறது.
The word yet young spake for itself.
வார்த்தையானது எளிமையாக இருந்தும் தனக்காகத்தானே பேசியது.
And know not that I must be about my father's business.
என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா?
There's the secret of the message now. Just exactly.
அச்செய்தியின் ரகசியம் இப்போது இதுதான். சரியாக அப்படியே.
The father's business. What is the father's business?
பிதாவுக்கு அடுத்தவைகள், பிதாவுக்கு அடுத்தவைகள் என்ன?
Could you think what the father's business was in him?
பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் அவருக்கு எதுவாக இருக்கும் என்று உங்களால் சிந்தித்து பார்க்க முடியுமா?
To fulfill what Isaiah said, a virgin shall conceive.
ஏசாயா சொன்னதை நிறைவேற்றுவதுதான், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள்.
Fulfill what Isaiah said again, the lame shall leap like a hart, and all these things will take place.
ஏசாயா மறுபடியும் சொன்னதை நிறைவேற்றும்படியாக, அப்பொழுது முடவன் மானை போல குறிப்பான், இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்கும்.
Like Moses said, the Lord your God shall raise up a prophet among you like me.
உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார் என்று மோசே சொன்னது போன்று.
It was the father's business to fulfill that word.
அந்த வார்த்தை நிறைவேற்றுவது தான், அதுதான் பிதாவுக்கு அடுத்தவைகள்.
Well, if that come down through them stalks of them natural women, what about these stalks of these spiritual church women?
தண்டுகளாகிய இயற்கையான பெண்களின் மூலம் தோன்றியதே அவ்வாறே இருக்குமானால், தண்டுகளாகிய இந்த ஆவிக்குரிய சபைகளின் மூலம் தோன்றினது எப்படி இருக்க வேண்டும்?
Churches means women. Women means churches, rather. Is that right?
சபை என்றால் ஸ்திரீ என்று பொருள்படும், அல்லது ஸ்திரீ என்றால் சபை என்று பொருள்படும். அது சரியா?
Then what is it now?
அப்படியானால் அது இப்பொழுது என்னவாய் இருக்கிறது?
We must be about the Father's business. The wheat would cry back the grain.
நாம் நம்முடைய பிதாவுக்கு அடுத்தவில் இருக்க வேண்டும் என்று கோதுமை மணியானது கூக்குறடும்.
Yes, sir. What was to do? Vindicate. Malachi 4.
ஆமையா, அது என்ன? மல்கியா 4 ரூபகாரப்படுத்த வேண்டும். லூக்கா 17:30 ரூபகாரப்படுத்த வேண்டும். எபிரேயர் 13:8 ரூபகாரப்படுத்த வேண்டும். யோவான் 14:12 ரூபகாரப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தை யாவற்றை ரூபகாரப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தை ரூபகாரப்படுத்த வேண்டும்.
Of the opening of the seven seals and the mysteries of God, even the serpent seed and all, will be manifested.
ஏழு முத்திரைகளை திறக்குதல், தேவ ரகசியங்கள், சர்ப்பத்தின் வித்து மட்டும் எல்லாமும் வெளிப்படும்.
Marriage and divorce and all these other mysteries has been hidden under the pillars from all these years from the theologians and so forth. Now they are.
விவாகம், விவாகரத்து மற்ற எல்லா ரகசியங்களும் காலங்களாக வேதசாஸ்திர பண்டிதர்களுக்கு எல்லாம் மறைபொருளாய் மறைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வெளிப்பட வேண்டிய வேலையாக இருக்கிறது. அதுதான் பிதாவுக்கு எடுத்தவைகள். அவர்கள் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று
நினைக்கின்றீர்களா?
அவர்கள் கௌரவம் வாய்ந்தவர்களாக இருந்து கொண்டு எங்களுடைய ஸ்தாபனங்கள் இவைகளை எங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி போதிக்கின்றது.
அது
உண்மையே. தேவன் அது உண்மை என்று நிரூபிக்கிறார். நிச்சயமாக அப்படித்தான். இந்த காலத்தில் அந்த ஏழு முத்திரைகளும் ஸ்தாபனங்கள் சுமக்கும் கருவிகளாய் மட்டுமே இருக்கின்றன என்பதை நிரூபிக்கின்றது.
That's another one of the Father's business.
பிதாவு கருத்தவர்கள் இது
இன்னொன்று.
இப்பொழுது பிதாவு கருத்தது என்னவென்றால், ஸ்தாபனங்கள் அவருடைய அல்ல என்பதை உங்களுக்கு காட்டுவதுதான்.
There are man-made systems that deny the word.
அவைகள் மனிதனால் ஆக்கப்பட்ட ஒழுங்குகள் அவைகள் வார்த்தையை மறுதளிக்கிறது. அது உண்மையே. கவனியுங்கள், ஏன் மரியாள் அந்த மகா கன்னிகை சிலுவையில் அவர் இருக்கும் போது ஒருபோதும் தாயே என்று அழைக்கவில்லை. அவர் ஸ்திரீயே என்று தான் அழைத்தார்.
Carrier, not mother.
சுமந்து செல்லும் கருவி, தாய் அல்ல.
True, she was a carrier of the word, but she was not the word.
உண்மைதான், அவள் வார்த்தையை சுமந்து செல்லும் கருவியாய் இருந்தாள், ஆனால் வார்த்தை அவள் இல்லை.
He was the word. Oh yes.
அவர்தான் வார்த்தையாய் இருந்தார். ஓ ஆம்.
Notice also, she was not identified in the resurrection with him.
கவனியுங்கள், உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட அவர் ஒன்றாய் பொருத்தப்படவில்லை.
He died and rose again because he was the word.
அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்றால் அவர் வார்த்தையாய் இருந்தார்.
She was just a carrier.
அவள் வெறுமனே சுமக்கும் கருவியாய் இருந்தார்.
She died and still in the grave. That's right.
அவள் மரித்து இன்னும் கல்லறையில் இருக்கிறாள். அது உண்மையே.
So she was just a carrier, not his mother, not God.
ஆகவே அவள் வெறுமனே சுமக்கும் கருவியாய் இருக்கிறாள். அவளுடைய தாயார் அல்ல, அவள் தெய்வமும் அல்ல.
She was just a carrier like the churches are. That's right.
சபைகள் போன்ற அவளும் சுமக்கும் கருவியாய் இருக்கிறாள். அது உண்மை.
So she was just a carrier, not the word.
அவள் வார்த்தை அல்ல, அவள் வெறுமனே சுமக்கும் கருவியாய் இருக்கிறாள் என்பதை காட்டுகிறது.
Let's close the sentence.
இதை சொல்லி நாம் முடிக்கலாம்.
Oh, Pentecostal hawks.
Oh, பெந்தெகோஸ்தே பருந்துகளே.
Hopping around like vultures.
வல்லுறுகளை போன்று தத்தி தத்தி பறந்து.
Partaking of the world. Just like the rest of them do.
மற்றவர்கள் செய்கிறது போன்று உலகத்தை ருசி பார்த்து.
Having a form of godliness enough to deceive the very elected if possible.
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க போதுமான தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய்.
But denying the power thereof, as says the prophet here.
அதன் பலரை மறுதளிக்கிறார்கள். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறது போன்று.
A perfect example of what God's word said it would be in the last days, a Laodicea church age.
இந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொன்னதோ அதற்கு ஒரு பரிபூர்ண மாதிரியாக.
Naked, blind, miserable, poor, wretched, and don't know it.
நிர்வாணியாய், குருடாய், பரிதவிக்கப்படத்தக்கதாய், தரித்திரனாய், நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறது.
She's big and wealthy, has need of nothing.
தான் பெரியவன் என்றும் திரவிய சம்பனன் என்றும் தனக்கு ஒரு குறைவில்லை என்று கூறிக்கொண்டே.
And don't know that she's changed from a hawk, a similar brother, to a prophet to keep the word of God straight.
தேவனுடைய ஒழுங்காய் கை கொள்ளும் தங்கள் சகோதர தீர்க்கதரிசியை போன்ற தன்மைகளை பெற்றிருந்த பருந்தின் தன்மைகளில் இருந்து.
She's turned to a vulture and feeding her people on dead ecclesiastical rabbits.
வல்லுறுகளாக மாறி செத்து போன வேதசாஸ்திர முயல்களால் தங்கள் ஜனங்களை போஷிக்கின்றது. அது முற்றிலும் சரியே. உறக்கத்திலிருந்து எழும்புங்கள்.
How do you expect to be identified or heirs with the eagles?
நீங்கள் எவ்விதம் எடுத்துக் கொள்ளப்படுதலோடு உங்களை பொறுத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அல்லது கழுதுகளோடு எப்படி சுதந்திரவாளிகளாக இருக்கப் போகிறீர்கள்?
When such things as that, in this great hour, when the rapture is at hand.
இப்பேற்பட்ட மகா பெரிய காரியங்கள் இந்த வேளையில் சம்பவித்துக் கொண்டிருக்க எடுத்துக் கொள்ளப்படுதலானது அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும் போது எப்படி இருக்க போகிறீர்கள்?
Oh, Christian. Oh, believer.
Oh, கிறிஸ்தவனே, ஓ விசுவாசியே.
If you've been a partial believer, keep on attending the meetings for just a little while, will you?
ஒருவேளை அரைக்குறை விசுவாசியாய் இருப்பாயாயின் கொஞ்ச நேரம் இக்கூட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுங்கள். அப்படி செய்வீர்களா?
We got something here I believe the Lord wants you to know.
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புவது எங்களிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது.
It's late, I can't go any further.
நேரமாகிவிட்டது, இனி என்னால் இடிக்க முடியாது.
I got to close and maybe finish tomorrow night.
நான் முடிக்கத்தான் வேண்டும். ஒரு கால் நாளை இரவு முடியலாம்.
But look, let us bow our heads just a moment.
ஆனால் கவனியுங்கள், சிறிது நேரம் நாம் தலையை வணங்குவோம்.
I don't want you to notice what grammar I use.
நான் என்ன இலக்கணம் உபயோகிக்கிறேன் என்று நீங்கள் கவனிக்க நான் விரும்பவில்லை.
But I want you to take heed just a minute to what I said.
ஆனால் நான் இப்போது சொல்ல போகும் காரியங்களை கவனமாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
It's plain enough you could understand it, I'm sure, if you desire to.
அது நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக மிகவும் தெளிவாய் உள்ளது. நீங்கள் விரும்புவீர்களானால் நிச்சயமாய் புரிந்து கொள்ளலாம்.
If you're here tonight and you're without this experience.
இன்றிரவு நீங்கள் இங்கே இந்த அனுபவம் இல்லாமல் இருப்பீர்களானால்.
I don't say, you say, I've danced in the spirit, jumped all around.
நான் சொல்லவில்லை, நீங்கள் ஒரு கால் நான் ஆவியில் நடனமாடி இருக்கிறேன், சுற்றி சுற்றி குதித்திருக்கிறேன் என்று சொல்லலாம்.
Yeah, hawks do the same things like the crows and
the vultures.
ஆம் பருந்துகள் அதே காரியத்தை செய்கின்றது. அது காகங்களை போன்றும் வல்லூர்களை போன்றும்.
I'm not asking that.
நான் அதை குறித்து கேட்கவில்லை.
What are you eating at home?
நீ எதை புசித்துக் கொண்டிருக்கின்றாய்?
Where are you getting your daily diet?
உன்னுடைய அன்றாட ஆகாரத்தை நீ எங்கிருந்து பெற்றுக் கொள்ளுகின்றாய்?
Where are you feeding from the word of God or some old Karen that's been used back under years and years ago?
நீங்கள் எதிலிருந்து உங்கள் ஆகாரத்தை புசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையிலிருந்தா அல்லது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் உபயோகித்து மீதியாயுள்ள செத்த சடலத்தில் இருந்தா?
Is your experience even tonight was something that you picked up many years ago?
உங்கள் அனுபவமானது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் தெரிந்தெடுத்த ஒன்றா?
Or is it fresh and new tonight? New manna that just fell from heaven?
அல்லது புத்தம் புதியதா இப்பொழுது இன்றிரவு வானத்திலிருந்து விழுந்த மன்னவா இருக்கின்றதா?
And you're feeding your soul on it, looking tomorrow for something good and better.
இப்படி பட்டதால் நீ உன் ஆத்மாவை போஷித்து நாளைக்கு இன்னும் மேலானது நல்லதுமான ஏதோ காரியம் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றாயா?
If you're not that way,
நீ அந்த விதமாக இல்லை என்றால்,
now with your heads bowed, your eyes closed, and your hearts bowed,
இப்படி உங்கள் தலைகள் வணங்கினவாறு, கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தினவாறு,
ask yourself this sincere question.
இந்த உத்தமமான கேள்வியை உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள்.
Not to me, but to God, would you raise your hand in a testimony of saying this?
என்னிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் கேளுங்கள். இதை கூறுகிறதற்கு அடையாளமாய் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா?
God, condition my soul and my spirit that I can feed only on the word of God.
தேவனே, உம்முடைய வார்த்தையிலிருந்து மட்டும் புசிக்கும்படியாக என் ஆத்மாவையும் ஆவியையும் சீர்படுத்தும்.
Would you just raise your hand and say, God bless you. God bless you.
உங்கள் கரங்களை உயர்த்தி இப்படி சொல்வீர்களாக. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக.
I don't know just exactly how many is in here this tonight.
எத்தனை பேர் இன்றிரவு இங்கு கூடி வந்துள்ளீர்கள் என்று என்னால் கணக்கிட முடியாது.
I'm a very poor judge of crown.
கூட்டத்தை பார்த்து கணக்கிட எனக்கு தெரியாது.
God say at least a third or more raise their hands.
ஆனால் ஒன்று சொல்வேன், மூன்றில் ஒரு பங்குக்கு மேல் கைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள்.
That they want conditioned souls.
அவர்கள் ஆத்மாக்கள் சீர்பட விரும்புகிறார்கள்.
Let's remember in prayer now as we bow our heads.
இப்பொழுது நாம் தலைகளை வணங்கும் போது ஜெபத்தில் நினைவு கூறுவோமாக.
Dear God,
அன்புள்ள தேவனே,
I'm only responsible for saying the word.
வார்த்தையை சொல்வதற்கு மட்டும்தான் எனக்கு பொறுப்புண்டு.
And by these little simple parables, little types,
இந்த சிறிய சாதாரண உமைகளின் மாதிரிகளின் மூலமாக,
the people see that one's not going to be heir with the other.
ஒன்று இன்னொன்றோடு சேர்ந்து சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்பதை ஜனங்கள் கண்டு கொண்டார்கள்.
And we know that in the last days there's going to be people that's going to be raptured up into the heavens.
கடைசி நாட்களில் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கும் ஜனங்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் அறிந்துள்ளோம்.
And some of them will be here when Jesus comes.
அவர்களில் சிலர் இயேசுவானவர் வரும்போது இங்கு இருப்பார்கள்.
And we're looking for him to come even tonight.
இன்றிரவும் கூட அவர் வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம்.
And I'm thinking of 30 or 33 years ago.
நான் சற்றே குறைய 30-35 ஆண்டுகளுக்கு முன்,
knelt here maybe this time of night, long 9:30 or 10 o'clock.
இந்த மணி நேரத்தில் சுமார் இரவு 9:30 மணிக்கு இந்த இடத்தில் முழங்காற்படியிட்டு,
praying for a father that was lost.
ரட்சிக்கப்படாத ஒரு தகப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
Tonight, Lord, I'm praying for many fathers, many mothers and brothers and sisters.
இன்றிரவு கர்த்தாவே, நான் அநேக தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன்.
Won't you have mercy, dear God?
அன்புள்ள தேவனே, இரக்கமா இருக்க மாட்டீரோ?
It's too late now for my father to do anything about it.
அதை குறித்து என் தகப்பனார் ஏதும் செய்ய இது காலம் மிகவும் கடந்ததாக இருக்கிறது.
He's passed beyond the boundaries of this life.
இந்த ஜீவியத்தின் கால வரம்பை அவர் கடந்து போய்விட்டார்.
And soon, Lord, we're all going to pass that way.
சீக்கிரத்தில் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் அவ்வழியே கடந்து போக போகிறோம்.
I too must go that way.
நானும் கூட அவ்வழியே போக வேண்டும்.
Every man and woman, boy or girl in here has to go that way.
இங்கிருக்கின்ற ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் பையனும் பெண்ணும் அவ்வழியே போக வேண்டும்.
And we will be accountable for what we do with the word of God.
தேவனுடைய வார்த்தையோடு கூட நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதற்கு நாங்கள் கணக்கோப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
How little did that man seem in the sight of David when he was spitting upon him?
தாவீதின் முகத்தில் துப்பின அந்த மனிதன், அந்த நாளில் அவன் தாவீதின் சமூகத்துக்கு முன்னர் எவ்வளவு பயந்து நடுங்கி இருப்பான்.
How little will those people think to spit upon Jesus the word?
வார்த்தையாகிய இயேசுவின் முகத்தில் துப்புகின்ற ஜனங்கள் அவருடைய சமூகத்துக்கு முன் நிற்கும்போது எவ்வளவு நடுங்கிக் கொண்டிருப்பார்கள்.
When he returns again, those that pierced him.
அவர் திரும்பி வரும்போது அவரை குத்தினவர்கள் அவர் முன் எப்படி நடுங்குவார்கள்?
How little will the people feel who could walk away from here and see even not only in some great Greek words and so forth.
இந்த காரியங்களை எல்லாம் பெரிய பெரிய கிரேக்க வார்த்தையினால் அல்ல.
But in plain nature that teaches us God the creator.
ஆனால் சாதாரண இயற்கையை கொண்டு சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனையும்,
can see the carriers of the word and see the word itself and know the hour we're living and harvest time is here.
வார்த்தையை சுமந்து செல்லும் கருவிகளை புரிந்து கொள்ளும்படியாகவும் வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாகவும் நாம் ஜீவிக்கின்றதான வேலையையும் அறுவடையின் வேலையையும் அறிந்து கொள்ளும்படியாகவும் போதிக்கின்ற வார்த்தைகளை ஏற்க மறுத்து இவ்விடம் விட்டு போய்விடுகின்ற ஜனங்கள் எப்படி நடுங்குவார்கள்?
Dear God, let us not turn our back upon it for some folly of the world.
அன்புள்ள தேவனே, உலகின் அறிவினத்திற்காக இதை நாங்கள் புறக்கணிக்காமல்,
but let us tonight receive him with all of our heart.
எங்கள் முழு இருதயத்தோடு அவரை இன்றிரவு ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யும்.
Lord, create in me a good spirit.
கர்த்தாவே, எனக்குள்ளே ஒரு நல்ல ஆவியை,
the spirit of life, that I might believe all thy words and accept Jesus, the word.
ஜீவனின் ஆவியை சிருஷ்டித்து அதன் மூலமாய் நான் உம்முடைய எல்லா வார்த்தையும் விசுவாசித்து வார்த்தையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும்.
The same yesterday, today and forever, and believe today on the portion that's allotted to this age.
நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த காலத்துக்கு என்று அளிக்கப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு விசுவாசிக்கும்படியா செய்யும்.
Grant it, Lord. I ask it in Jesus' name.
இதை அழியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இதை நான் கேட்கிறேன். ஆமென்.
Now I'm going to ask each one.
இப்பொழுது நான் உங்கள் ஒவ்வொருவரையும்
as you're here and thinking of this real sincerely.
இங்கிருந்து கொண்டு மிகவும் உத்தமமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒன்று கேட்கப் போகிறேன்.
We don't have a church for you, John.
நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படியாக எங்களிடத்தில் ஏதும் சபை இல்லை.
We have a pool down there to be baptized in.
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள எங்களிடம் அங்கே ஒரு குளம் இருக்கின்றது.
As many as believe was baptized.
விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
If you've never been baptized yet, but Christian baptism.
நீங்கள் இன்னும் கிறிஸ்தவ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால்,
that don't mean sprinkling, pouring. That means by immersing.
இது தெளித்தல், ஊற்றுதல், மூழ்குதல் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை.
Not in a title of Father, Son, Holy Ghost, but in the name of Jesus Christ.
பட்ட பெயர்களாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதனால் அல்ல, ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ற ஞானஸ்நானம்.
Like the entire church was baptized until the Catholic Church in 303 introduced three gods and three forms of baptism in a trinity titles.
கிபி 303 கத்தோலிக்க சபையானது மூன்று தேவர்களையும் திருத்துவ பட்டங்களை உபயோகித்துக் கொடுக்கும் ஞானஸ்நானத்தையும் நுழைக்குமட்டாய் முழு சபையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள்.
If you haven't had that yet, tomorrow morning at 10 o'clock, these robes and things waiting for you down there.
நீங்கள் இன்னும் அவ்வாறு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளை காலை 10 மணி அளவில் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே உங்களுக்காக மாட்டு வஸ்திரங்கள் ஆயத்தமாக வைக்கப்பட்டுள்ளன.
Won't you come and join with Jesus Christ, not with us?
எங்களோடு அல்ல, இயேசுவோடு சேர்ந்து கொள்ள நீங்கள் வர மாட்டீர்களா?
We don't have a church even here to take care of you.
உங்களை விசாரிக்க எங்களுக்கு ஏது சபை இல்லை.
Go to any church you want to, wherever you come from.
நீங்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும், நீங்கள் விட்டு வந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம்.
But please, believe this word. Do you believe it? Say amen.
ஆனால் தயவு செய்து வார்த்தையை விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்கள்.
God bless you. May you just
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Anything we can help you, we're here to do it.
எவ்விதத்தினாயிரும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய கூடுமானால் அதை செய்யவே நாங்கள் இங்கு இருக்கிறோம்.
Now I know this is sick here. Our time's got away from us tonight for prayer line.
இப்பொழுது இங்கே வியாதியஸ்தர்கள் உண்டு என்று நான் அறிவேன். ஜெப வரிசைக்கு போவதற்கு நமக்கு நேரம் இன்று இரவு கடந்து போயிற்று.
Maybe we'll get it all.
இருப்பினும் நாம் அதை செய்வோம்.
I want each one of you to do something for me. You're sitting close to somebody. Lay your hands over on that person.
நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் யாரோ ஒருவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபரின் பெயரில் உங்கள் கைகளை வையுங்கள்.
No doubt. You're putting your hand upon an eagle.
நீங்கள் உங்கள் கரத்தை ஒரு கடுகின் மேல் வைக்கிறீர்கள் என்பதற்கு ஐயம் ஒன்றும் இல்லை.
Maybe an eagle that has been eating some vulture food somewhere, gotten sick of it.
எங்கேயோ ஒரு பருந்தின் ஆகாரத்தை புசித்து வியாதியாய் போன ஒரு கழுகாய் இருக்கலாம். இனி அது அவர்களுக்கு பிரியமில்லாதா இருக்கிறது. அதை விட்டு வெளியே வர அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு அது அழுத்து போயிட்டு வியாதியாய் இருக்கிறது. கழுகுகள் உண்மையாகவே என்ன புசிக்கும் என்பதை இங்கே உட்கார்ந்து
காணுங்கள். The same yesterday, today and forever.
அது வார்த்தை அவர்கள் மத்தியில் ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை உடையவளாய் இருக்கிறார்கள். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று தம்மை தாமே ஜீவிக்கிறவராய் காட்டுகிறார்.
They don't want to be heirs with the shucks.
அவர்கள் பதருடன் சுதந்திரவாளியாய் இருக்க விரும்பவில்லை.
They're to be burned.
அவர்கள் சுட்டெரிக்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறார்கள்.
All the straws and things is to be burned.
வைக்கோல் என்ற மற்ற காரியங்கள் யாவும் சுட்டெரிக்கப்பட வேண்டியவைகள்.
The combine's coming to beat the wheat out.
கோதுமையை போரடிக்க அந்த மகா பெரிய இயந்திரமாகிய காம்பைன் வருகின்றது.
You want to be wheat.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
There's some of them sick, some of them physically sick.
இப்பொழுது வியாதியஸ்தர்கள் இங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். அதில் சிலர் சரீர பிரகாரமாக வியாதியாயிருக்கிறார்கள்.
I want you to pray, eagle.
உங்களை ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன் கழுகே.
Pray for your brother, sister Eagle there as I pray for you here.
அங்கே இருக்கின்ற உன் சகோதர சகோதரி கழிவுகளுக்கு நான் ஜெபிக்கும்போது நீங்களும் ஜெபியுங்கள்.
May the spirit of God come upon you.
தேவனுடைய ஆவி உங்கள் மேல் வருவதாக.
Remember, I'm giving you the food of the eagle, the promise of God.
நினைவிருக்கட்டும் நான் உங்களுக்கு கழுகின் ஆகாரத்தை தேவனுடைய வாக்குத்தத்தை கொடுக்கிறேன்.
He calls his prophets eagles.
அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகள் என்று அழைக்கிறார்.
He calls himself an eagle. He's Jehovah eagle.
அவர் தம்மை தாமே ஒரு கழுகு என்று அழைக்கிறார். அவர் யெகோவா கழுகாய் இருக்கிறார்.
And while you have your hands laid upon one another, pray for them.
நாம் ஒருவர் மேல் ஒருவர் கைகளை வைத்துக் கொண்டிருக்கும்போது அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
Our heavenly Father.
எங்கள் பரலோக பிதாவே.
Your word said the last commission you give to your church was go into all the world and preach the gospel.
உம்முடைய சபைக்கு நீர் கொடுத்த கடைசி கட்டளை உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதாய் உம்முடைய வார்த்தை சொல்கிறது.
The general orders.
பொதுவான கட்டளை.
He that believeth is baptized shall be saved. He that believeth not shall be damned.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
These signs shall follow them that believe.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன.
In my name they shall cast out devils.
என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
They shall speak with new tongues.
நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
If they should drink any deadly thing, it wouldn't hurt them.
சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அதை சேதப்படுத்தாது.
If they take up serpents, they'll not harm them.
அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அவர்களை சேதப்படுத்தாது.
And if they lay their hands on the sick, they shall recover.
வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் அடைவார்கள்.
Oh Jehovah Eagle.
ஓ யெகோவா கழுகே.
Feed your little ones tonight upon that word, Lord.
உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய குஞ்சுகளை போஷியும் கர்த்தாவே.
They're needy. That's the diet they need.
அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆகாரம் தான் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது.
That's what they need to know what the food is.
ஆகாரம் என்ன என்பதை அறிந்து கொள்வதே அவருடைய தேவையாக இருக்கிறது.
What thus saith the Lord is.
கர்த்தர் சொல்கிறதாவது என்ன என்பதை அறிந்து கொள்வதுமே அவருடைய தேவையாக இருக்கிறது.
You promised if they lay their hands on one another that they would recover.
ஒருவரை ஒருவர் கரங்களை வைத்தால் அவர்கள் சுத்தமடைவார்கள் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர்.
Oh Lord God, take all doubts and vulture ideas away from us now.
ஓ தேவனாகிய கர்த்தாவே, எல்லா சந்தேகத்தையும் அல்லூரி எண்ணங்களையும் எங்களிலிருந்து நீக்கி போடும்.
And we feed solemnly upon the eagle food of the word of God.
தேவனுடைய வார்த்தையாகிய கழுகின் ஆகாரத்தை நாங்கள் புசிக்கிறோம்.
Let every unclean spirit that's in these people.
ஜனங்களுக்குள்ளாக இருக்கும் எல்லா அசுத்தமான ஆவிகளையும்.
Every spirit of doubting, every spirit of fear.
எல்லா சந்தேகிக்கின்ற ஆவியையும் பயத்தின் ஆவியையும்.
Every denominational clean, every habit.
எல்லா ஸ்தாபன காரியங்களையும் பழக்கங்களையும்.
Every sickness, every disease that's among the people, leave in the name of Jesus Christ. May it come out of this group of people.
எல்லா சுகவீரங்களும் எல்லா வியாதிகளும் ஜனங்கள் மத்தியிலிருந்து நீங்குவோம்.
And may they be free from this hour on.
இந்த மணி நேரம் முதல் அவர்கள் விடுவிக்கப்பட்டு.
That they can eat the eagle food that we're believing you'll send us to the weak, Lord.
இந்த வாரம் முழுவதுமாக நீர் அனுப்புவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்ற கழுகின் ஆகாரத்தை புசிக்கும்படியாக செய்யும் கர்த்தாவே.
Breaking open those seals and showing us those mysteries that's been hid since the foundation of the world as you promised.
நீர் வாக்களித்தபடியே இந்த முத்திரைகளை உடைத்து உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை காட்டிக் கொண்டிருக்கிறேன்.
They are yours, Father, in the name of Jesus Christ.
அவர்கள் உம்முடையவர்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
All that believe and accept, stand to your feet, say, I believe, I accept that what God promised me, I receive.
விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அனைவரும் எழும்பி காலூன்றி நின்று, நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள்.
The Lord bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
That's wonderful. Every person standing, that's good.
அது அற்புதமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நின்று கொண்டு இருப்பது மிகவும் நல்லது.
Let's sing this hymn to him, man. I love him because he first loved me. All together now.
நான் அவரை நேசிக்கின்ற பாடலை நாம் அவருக்கு பாடுவோம். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் முன்னர் என்னை நேசித்தார். யாவருமாக சேர்ந்து பாடுவோம்.
I love him. If you do, let's raise your hand. Isn't he wonderful?
அவர் அற்புதமானவர் இல்லையா?
Let's shake hands with one another. Brother Eagle, just turn around, sisters, shake hands as we sing it.
நாம் ஒருவரோடொருவர் கை குலுக்குவோம். சகோதர கழுகே, அப்படி சுற்றி திரும்பி சகோதரியே, நாம் பாடும் போதே கை குலுக்குவோம்.
On Calvary.
Let's raise your hands again to him.
நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்று எப்படி அறிவீர்கள்? உலகம் அதை எப்படி அறியும்?
When we love one another.
நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது.
That's how the world sees. God sees your faith, the world sees your action.
அந்த விதமாகத்தான் உலகம் அறிய முடியும். புரிகின்றதா? தேவன் உங்கள் விசுவாசத்தை காண்கிறார், உலகமானது உங்கள் செய்கைகளை காண்கிறது.
Love one another now, be kind to one another.
இப்பொழுது ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவர் ஒருவர் பட்சமாக இருங்கள்.
Talk with one another, be patient with one another.
ஒருவர் ஒருவர் பேசுங்கள், ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருங்கள்.
And any further instructions we can give, baptism, seeking the Holy Ghost.
ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதை இன்னும் அதிகமாய் அறிய விரும்பினால் அதை செய்ய ஆயத்தமாய் உள்ளோம்.
We don't have any room here to do that in, you understand?
அதை செய்ய இங்கு தனி அறைகள் இல்லை. புரிகின்றதா?
The altar call, if God's convinced you that this is right.
பீடத்து அழைப்பு, இது சரியானது என்று தேவன் உன்னை நிச்சயப்படுத்தி இருப்பாரேயானால்,
that Jesus Christ is the same yesterday, today and forever, and you want to join with him.
அதாவது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மறந்தவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயப்படுத்தி அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள விரும்புவீர்களேயானால்,
go and be baptized in his name tomorrow.
போய் நாளைக்கு அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
There'll be men there to instruct you.
உங்களுக்கு போதிக்க அங்கே ஆட்கள் இருப்பார்கள்.
Anything that we can do to help you, we'll do it.
எங்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வோம்.
இப்பொழுது நாளை இரவு மட்டுமாக நான் கூட்டத்தை போதகர் நெவிலிடம் ஒப்புக் கொடுக்கிறேன்.